சகோதரன் நெவில் அவர்களே, உங்களுக்கு நன்றி. ஜபத்திற்காக நாம் தலை வணங்கையில் நாம் சற்று நேரம் இப்பொழுது நின்ற வண்ணமாய் தரித்திருப்போமா? நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா? உங்களுக்கு ஏதாவது விசேஷித்த வேண்டுகோள் இருப்பேன். உங்கள் கரங்களை உயர்த்துவதன் மூலம் அவைகளை தெரியப்படுத்துவீர்களா? இப்பொழுது உங்களுடைய தேவைகளை உங்கள் இருதயத்தில் இணைத்து அவைகளை பரலோக பிதாவினிடத்தில் கேளுங்கள். அவர் அவைகளை உங்களுக்கு அருள்வார். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உம்மிடத்தில் வருகிறோம். நாங்கள் வாஞ்சிக்கிறவைகளை ஜபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை விசுவாசித்தவர்களாக நாங்கள் வருகிறோம். நாங்கள் கேட்பவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் அவைகள் எங்களுக்கு அருளப்படும். இப்பொழுது அந்த வாக்குத்தத்தமானது மிகவும் உண்மையுள்ளதாயிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளிலும் அவ்வாக்குத்தத்தமானது பரீட்சிக்கப்பட்டதை கண்டு அவை எல்லாவற்றிலும் அது உண்மையுள்ளதாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் ஜீவனை காத்து மீண்டும் இங்கு கர்த்தருடைய சபையில் ஒருமித்துக் கூடுவதற்கு எங்களுக்கு அருள் செய்தமைக்காக முதற்கண் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். சத்தியத்தில் கட்டப்பட்டு சத்தியத்திற்காக நிலை நிற்கிற இந்த சபைக்காகவும் போதகருக்காகவும் இந்த மகத்தான சத்தியத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையான புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு அருளி அதனால் நாங்கள் உமக்கு இன்னும் அதிகமான ஆற்றலுள்ள ஊழியக்காரராக விளங்க இன்றைக்கு எங்களிடத்தில் நீர் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஜீவியங்களில் இருந்து மிக சிறந்ததை நீர் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் உண்மை பயபக்தியோடும் ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடும் சேவிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையாய் உள்ளது. ஒவ்வொரு நாளிலும் அந்த நாளுக்கென்று நாங்கள் செய்கிற காரியங்களினால் நீர் மிகவும் பிரியப்படத்தக்கதாக எங்களுடைய சஞ்சரித்தல் இருப்பதாக. இன்று இங்கே தேவ சமூகத்திலும் உலகமெங்கிலும் உள்ள உம்முடைய ஒவ்வொரு பரிசுத்த ஸ்தலங்களின் பிரசன்னத்திலும் வந்துள்ள சுகவீனமாய் இருக்கிற மற்றும் தேவையுள்ளவர்களாய் இருக்கிற எல்லோருக்காகவும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். மகத்தான யெகோவாவானவர் தமது வல்லமையோடு வந்து வியாதியுற்றவர்களையும் அல்லல் படுகிறவர்களையும் குணமாக்குவாராக. உமது மகத்தான நாமத்திற்கே மகிமை எடுத்துக் கொள்ளும். இக்காலையில் இருதயங்களில் ரகசியமாக ஏறெடுக்கப்பட்ட ஜப வேண்டுகோள்களை ஆசீர்வதியும். அவர்கள் எந்த காரியத்தை முன்னிட்டு தம் கரங்களை உயர்த்தினார்கள் என்பதை அவர்களது இருதயங்களை நீர் உற்று நோக்கி பார்த்து அவர்களது இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் ஜபிக்கிறோம். நாங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து உம்மை ஆராதிக்கையில் எங்களை ஆசீர்வதியும். எம்மா ஊருக்கு போனவர்கள் அவர் வழியில் நம்மோடு பேசுகையில் நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று கூறியது போல் இக்காலையில் இக்கட்டடத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு செல்கையில் நாங்களும் அவ்வாறே கூற இயலும்படி எங்களுக்கு அருளும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
Good this morning to be here again in the congregation of the people.
இக்காலையில் மீண்டும் இங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜனங்களின் சபையில் வந்திருப்பது நல்லதாகவே இருக்கிறது என்று கூற நான் விரும்புகிறேன். சில மாதங்களுக்கு பிறகு நான் திரும்பி வந்திருக்கிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமையே நான் வர விரும்பினேன், ஆனால் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கவில்லை என்று நான் எண்ணுகிறேன். எவ்விதத்திலோ இங்கு இந்த பள்ளத்தாக்கு எனக்கு மிகவும் ஆரோக்கிய குறைவானதாகவே இருக்கிறது. நான் இங்கு வந்தவுடனே இங்கு வீசுகிற காற்றோ எனக்கு ஒவ்வாமையாக இருக்கிறது. எனக்கு சரீரம் முழுவதுமே தோல்விக்கம் ஏற்பட்டுவிட்டது. அது எனக்கு வயிற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்று நான் எண்ணுகிறேன். எனவே நான் மிகவும் சுகவீனம் அடைந்தேன். எனக்கோ குளிரும் நடுக்கமும் உண்டானது. அதனால் என்னால் வர முடியவில்லை. நான் எழுந்து வருவதற்கு என்னையே கட்டாயப்படுத்த முயற்சித்த போதிலும் முடியவில்லை. இந்த பள்ளத்தாக்கு ஆரோக்கிய குறைவானதாக இருக்கிறது. நான் இங்கு வசிப்பதோ எனக்கு உகந்ததாக கருதப்படவில்லை. இப்பொழுது கர்த்தரங்களை ஊழியம் செய்வதற்காக அழைத்த தேசத்தின் வெவ்வேறு இடங்களில் கர்த்தருடைய ஆராதனைகளில் எங்களுக்கு மகத்தான வேலை உண்டாயிருந்தது என்று உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். சகோதரன் நெவில் அவர்கள் என்னிடம் வந்து இங்கு ஜனங்கள் மத்தியில் வந்திருப்பதினால் ஏதாவது அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் ஒழிய அதுவரையில் நான் குறிப்பிட்ட எந்த பொருளின் பேரிலும் பேசுவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நாம் எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் எப்பொழுதுமே அந்த விதமாக கருணை உள்ளவராக இருக்கிறார். நாம் சகோதரர் நெவில் அவர்களை நேசிக்கிறோம். அவரையும் அவரது மனைவி பிள்ளைகளையும் நினையாமலும் ஜெபிக்காமலும் இருந்த நாளே இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர்தாமே தொடர்ந்து முன்னேறி செல்ல தேவையான பலத்தை தேவன் அவருக்கு தருவாராக. நாம் அறிந்திருக்கிறபடி நமது காலமானது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் நாளைய தினத்திற்கு, அதாவது சாயங்கால வெளிச்சத்தின் நாளின் முடிவுக்கு மிகவும் அருகில் வந்துவிட்டோம். எங்களது குடும்பம் மேற்கில் இருந்து வருகிறது. நாங்கள் யாவரும் நலமுடன் இருக்கிறோம். என் உடல் எடையில் 12 பவுண்டுகள் கூடியிருந்தது. நான் இங்கு திரும்பி வந்த பிறகு அதில் 10 பவுண்டுகள் குறைந்துவிட்டது. பில்லிப்பாலுக்கோ 18 பவுண்டுகள் கூடியிருந்தது. ரெபேக்காள், சாரா மற்றும் ஜோசப் ஆகியோருக்கு எடை கூடியுள்ளது. உண்மையாகவே என் மனைவிக்கோ எடை கூடவில்லை. எனவே அதை நான் இங்கு கூற துணியவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் நான் சற்று நேரம் கழித்து வீட்டுக்கு போக வேண்டும். எனவே நான் அதாவது ஆனால் எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தபடியால் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நான் திரும்பி வர ஒரு விதமாக தயக்கமாகத்தான் எண்ணினேன். ஆனால் அதில் ஒரு மகத்தான காரியம் இருக்கிறது. முக்கியமாக 2 காரியங்களை நாங்கள் இழந்திருந்தோம். அதில் ஸ்தானத்தை வேறு எந்த ஒன்றும் எடுத்து நிரப்ப முடியாது. ஒரு காரியம் இங்குள்ள நமது நண்பர்களும் இந்த சபையும் தான். நாம் எங்கு சென்ற போதிலும் நண்பர்களை காண்கிறோம். நமது நண்பர்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்ப துன்பங்களில் எல்லாம் உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிற நண்பர்களை பற்றின காரியம் என்னவெனில், அவ்வித நண்பர்களை வேறு எந்த வகையிலும் எந்த ஒன்றோடும் ஈடுகட்ட முடியாது. மற்ற எந்த ஒரு நண்பனும் எப்படி இருந்த போதிலும் இந்த வகை நண்பனோடு ஈடுகட்ட முடியாது. நீங்கள் அவர்களுக்குள் ஒருங்கிணைந்து விட்டிருக்கிற ஒருவராயிருக்கிறீர்கள். நாம் ஒருமித்த நாட்கள் செல்ல செல்ல கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை பிரித்திட முடியாது. அதை பற்றி நினைப்பதே கடினமானது. கொரிந்தியருக்கு பவுல் எழுதிய வசனம் என்று நினைக்கிறேன். அவ்வசனம் என் நினைவுக்கு வருகிறது. அதில் நிகழ்காலமோ எதிர்காலமோ அதிகாரங்களோ நிர்வாணமோ பசியோ அழிவோ அல்லது எந்த சிருஷ்டியோ ஜீவனோ மரணமோ ஆகிய எந்த ஒன்றுமோ இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று கூறுகிறான். எப்படியாய் மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது. ஏனெனில் நாம் இருதயத்திலும் தேவனுடைய வார்த்தையை பற்றியுள்ள இந்த மகத்தான ஐக்கியத்திலும் ஒருமித்து இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது. எல்லா காலங்களிலும் யுகங்களிலும் நித்திய நித்தியமாக நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். பின்பு ஒவ்வொரு நாள் காலையிலும் பிள்ளைகள், அதாவது நாம் எங்கு சென்றாலும் உண்மையாகவே சபைக்கு செல்கிறோம். ஆனால் இந்த மூலையில் உள்ள இந்த சிறிய கூடாரம் போலில்லை. அதை பற்றி ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த சிறிய பழைய ஆலயமணி காலையில் உயரே இருந்து அடிப்பதை கேட்கிற வாய்ப்பே இல்லை. அது உரிய வேளையில் அடிக்கிறதில்லை. ஏனெனில் இன்னும் ஆலயமணிக்காக கோபுரம் கட்டவில்லை. பின்பு ஒருமித்து இங்கே பெண் தெருவில் 8 எண்ணில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு எனது முதல் சபையை கட்டுவதற்கு அந்த பழைய சேரான இடத்தில் முழங்காற்படியிட்டேன். எவ்வாறு கர்த்தராகிய இயேசு என்னோடு இடைப்பட்டார்! இன்றைய தினத்தில் அது ஒரு சிறிய புனித ஸ்தலமாக உள்ளது. செங்கல்லும் சுண்ணாம்புக்காரையுமானது அது ஒரு புனித ஸ்தலமாக நிற்கிறது. ஆனால் என் நினைவு உள்ளவரை என் இருதயத்தின் ஆழத்தில் அது ஒரு புனித ஸ்தலமாகவே நடித்திருக்கும். எது ஒரு சபையை உருவாக்குகிறது என்றால் அது வெறும் கட்டிடம் அல்ல. அதன் கீழ் தேவனை தொழுது கொள்ளும்படி கூடி வருகிற ஜனங்கள் தான் அந்த சபையாகும். நாம் இந்த காரியங்களுக்காக நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நமக்கு அதிக நேரம் இல்லையாதலால் நிகழ்ந்து போன சில காரியங்களை பற்றி நான் உங்களோடு உரையாடலாம் என கருதுகிறேன். அதன் பிறகு நான் இங்கு இருக்கையில் சில செய்திகளை ஒலிநாடாக்களில் பதிவு செய்யவிருக்கிறேன். ஏனெனில் நான் உங்கள் எல்லோரிடமும் எந்த ஒரு புதிய செய்தியும் முதலில் இந்த பிடத்திலிருந்தான் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறேன். இங்கிருந்துதான் எல்லா செய்தி ஒலிநாடாக்களும் தயாரிக்கப்படுகின்றன. வேறெங்கிருந்தும் அல்ல. இப்பொழுது சகோதரன் ஜிம் அவர்களும் ஏனையோரும் கூட்டத்தில் செய்தி அடங்கிய ஒலிநாடாக்களை விற்கிறார்கள். ஆனால் அவைகள் எப்பொழுதும் முதலில் இங்கிருந்துதான் புறப்படுகிறது. பார்த்தீர்களா? நீங்கள் அதை எவ்வகையிலும் சோதித்தறிந்து கொள்ளலாம். நான் அப்படி செய்வதாக உங்களுக்கு வாக்குறுத்திருக்கிறேன். கர்த்தர் வரும் வரையிலும் நாம் தொடர்ந்து அப்படியே செய்வோம். அதை மாற்றுவதில்லை. உலகம் முழுவதிலும் செய்தி ஒலிநாடாக்களின் வாடிக்கையாளர்கள் நமக்கு உள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். எனவே செய்தியானது இங்கிருந்து பூலோகத்தையே சுற்றி வருகிறது. பார்த்தீர்களா? காடுகளிலும் மற்ற எவ்விடங்களிலும் ஒலிப்பதிவு கருவிகள் மூலம் அது பரவி வருகிறது. பல்வேறு மொழிகளிலும் செய்தியானது மொழிபெயர்க்கப்பட்டு அஞ்ஞானிகளுக்கும் மற்றுள்ளோருக்கும் செல்கிறது. எனவே நான் இங்கிருக்கிற வேளையில் கர்த்தருக்கு சித்தமானால் சில புதிய செய்திகள் ஒலிநாடாக்களில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் நமது போதகர் தான் சொல்லும்படி ஏதாவது தனது உள்ளத்தில் அவருக்கு கொடுத்துவிட்டு எரியும் என்றாலும் நல்லது. அதையும் இந்நிரவில் நான் பதிவு செய்ய விரும்புவேன். பிறகு நான் நாளை அல்லது செவ்வாய்க்கிழமை என்று சரியாக கூறினால் செவ்வாய்க்கிழமை காலை சர்வதேச சகோதரத்துவ கிறிஸ்தவர்களின் ஒரு சிறு கூட்டத்தில் உதவி செய்வதற்காகவே ஆர்கன்சாஸுக்கு போகப் போகிறேன். நான் நினைக்கிறேன், இல்லை நான் அந்த பெயரை தவறாக கூறியிருக்கலாம், அது கிட்டத்தட்ட தேசிய சகோதரத்துவ கிறிஸ்தவர்கள் என்ற ஒன்றாயிருக்கலாம். உண்மையாகவே நான் அதை அறியேன், என்னை மன்னிக்கவும். அதை முறையாக கூறவில்லை அல்லவா? ஐயா உமக்கு நன்றி. ஒருங்கிணைந்த கிறிஸ்தவர்களின் சகோதரத்துவம். நான் இன்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதில் பங்கு பெற வேண்டியவனாயிருக்கிறேன். ஆனால் நான் இன்று இங்கு நமது கூடாரத்தில் இருந்து விட்டேன். அப்படி என்றால் நான் அங்கு வெள்ளிக்கிழமை என்று ஐயா வெள்ளிக்கிழமை கூட்டத்தின் கடைசி நாள் என்று போவேன். பிறகு சனிக்கிழமை இரவில் ஞாயிறு காலை இங்கு இருக்கத்தக்கதாக திரும்பி வந்து விடுவேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு செய்தி ஒலிநாடாவில் பதிவு செய்வேன். அதன் பிறகு சில நேரத்தில் மேலும் சில ஒலிநாடாக்களை இங்கிருந்து நான் புறப்படும் முன் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். லூசியானாவில் பேட்டன் ரோக் என்ற இடத்தில் நடைபெறும் கூட்டத்திற்காக நான் மிகுந்த பாரமுள்ளவனாக இருக்கிறேன். அதன் பிறகு நான் திரும்பி வருவேன். அதற்கு பிறகு நான் ஆங்கிரேஜிக்கு விதத்திலும் போக வேண்டியவனாக இருக்கிறேன். ஃபேர்பேங்க்ஸ் மற்றும் ஆங்கிரேஜ் ஆகிய இடங்களில் இருந்து புறப்பட்டு கிறிஸ்தவ பூர்ண சுவிசேஷ வர்த்தகர்களின் கூட்டத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. மறுபடியும் அங்கிருந்து இங்கு திரும்பி வர வேண்டும். அதன் பிறகு ஜூலை கடைசி வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் சிகாகோ செல்ல வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் பிறகு பிள்ளைகள் மீண்டும் தங்கள் பள்ளிகளுக்கு செல்லும்படி அவர்களை அரிசோனாவிற்கு விரைந்து அனுப்ப வேண்டும் என கருதுகிறேன். ஏனெனில் சார்லி நான் ஆகஸ்ட் 15 வாக்கில் இங்கிருந்தாக வேண்டும். ஏனெனில் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த சமயத்தில் நான் கென்டக்கியில் இருக்க விரும்புகிறேன். யாவருமே நகைக்கின்றீர்கள். நான் சொன்னதன் அர்த்தம் என்னவென்று இங்கு வந்திருக்கும் புதியவர்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். அந்த நாட்களில் தான் அணில் வேட்டையாடும் பருவ காலம். எனவே பிரசங்க பீடத்திலிருந்து இதை பற்றி சொல்வது தவறாக கருதப்படத்தக்கதல்ல என்று நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள், மாமா காக்ஸ் அங்கு 2 என்னுடைய விடுமுறைக்காக அதை நான் சார்ந்திருக்கிறேன். இப்பொழுது நான் நினைக்கிறேன், பில்லி எனக்கு எழுதி வைத்துள்ள சில சிறிய குறிப்புகள் இங்கு உள்ளன. அவற்றில் ஒன்றில், தந்தையே, சகோதரர் நெவில் அவர்கள் உங்களால் 2 குழந்தைகளை பிரதிஷ்டை செய்யக்கூடுமா என்று அறிய விரும்புகிறார் என்று எழுதியிருக்கிறார். நிச்சயமாக செய்வேன், அது அருமையானது. ஆம், இப்பொழுதே அந்த குழந்தைகள் பிரதிஷ்டை ஆராதனையை நாம் வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு அடுத்த 45 சம்பவித்த காரியங்களை பற்றி உரையாடுவதற்காக எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அநேக மக்களுக்காகவும் சபைகளுக்காகவும் இது ஒரு திறந்த கூடாரமாக இருக்கிறது. இது ஒருபோதும் ஸ்தாபனமாக இருந்ததில்லை. அது ஒருபோதும் அவ்வாறு ஆகாதிருக்க தேவன் அருள் செய்வாராக. ஏனெனில் இந்த ஸ்தலம் நமக்கு எந்த பிரமாணமும் இல்லாமல் அன்புள்ள இடமாக, எந்த ஸ்தாபன கோட்பாடும் இல்லாமல் கிறிஸ்து உள்ள இடமாக, எந்த கோட்பாட்டு புத்தகமும் இல்லாமல் வேதாகமும் உள்ள இடமாக இருக்க நாம் விரும்புகிறோம். நமக்கு அங்கத்துவம் இல்லை. நாம் ஒருவரோடு ஒருவர் எல்லா மக்களிடமும் எல்லா ஸ்தாபனங்களிடமும் ஐக்கியம் கொண்டுள்ளோம். எல்லோருமே வரவேற்கப்படுகிறீர்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை சுற்றியே ஐக்கியம் கொண்டுள்ளோம். எனவே ஒவ்வொருவருமே வரவேற்கப்படுவதை அவர்களால் உணர முடிகிறது. நாம் முதன்மையாக கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறோம். நாம் இங்கு அறிஞர்கள் கூட்டமாக இருக்கவில்லை. நாம் சாதாரண மக்கள் தான். அப்படிப்பட்ட நாம் வேதத்தை அப்படியே வாசித்து அது சொல்வது என்றும் புறம்பானதொரு வியாக்கியானத்தை அதற்கு அளிக்காமல் இருப்பவர்களாக இருக்கிறோம். ஒரு நாளில் தேவன் உலகத்தை வேதாகமத்தினால் நியாயந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவர்களோ, அதாவது அவர் உலகத்தை நியாயந்திருக்க போகிறார். நியாயந்திருப்பதற்கென்று ஒரு நியமம் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்வார்கள்? புரிகிறதா? அது தேவனாய், அதாவது நீங்கள் தேவனிடத்தில் அநீதியை கற்பிக்க முடியாது. தேவன் தாமே மக்களை நியாயந்திருப்பதற்கென்று தம்முடைய நியமத்தை உடையவராக இருத்தல் வேண்டும். எனவே அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை கொண்டு நியாயந்திருப்பார் எனில், அப்பொழுது கிரேக்க சபை, வைதிக கத்தோலிக்க மற்றும் உள்ள அந்த சபைகள் அனைத்தும் மற்றும் உலகம் அனைத்தும் உள்ளவை இழந்து போனதாக காணப்படும். அவர் கிரேக்க வைதிக கத்தோலிக்க சபையினால் நியாயந்தீர்ப்பார் எனில், ரோமன் சபையின் மூலமாக அல்ல. ஏனென்றால் அப்பொழுது மற்ற, அதாவது ரோம சபையும் மற்றுமுள்ள யாவுமே இழக்கப்படுகின்றன. லுத்தரன் சபையை கொண்டு அவர் உலகத்தை நியாயந்தீர்ப்பார் எனில், பிரஸ்பிடேரியன்கள் இழக்கப்படுகின்றனர். பிரஸ்பிடேரியன்களை கொண்டு அவர் நியாயந்தீர்ப்பார் எனில், அப்பொழுது லுத்தரன்களும் பாப்டிஸ்டுகளும் இழக்கப்படுகின்றனர். புரிகிறதா? ஆகவே அவர் பெந்தேகோஸ்தையினரை கொண்டு நியாயந்தீர்ப்பார் எனில், அப்பொழுது பெந்தேகோஸ்தையினரை தவிர அனைவருமே ஒழிந்து போவார்கள். ஆனால் என்னுடைய கருத்தோ, அவர் எந்த ஒரு சபையை கொண்டும் நியாயந்திருக்க மாட்டார். ஏனெனில் அவர்களுக்குள் அதிகமான வேறுபாடுகளும் மிக அதிகமான குழப்பங்களும் காணப்படுகின்றன. ஆனால் அவர் அதை நியாயந்திருப்பார். எப்படி எனில், வேதம் தேவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நியாயந்திருப்பார் என்றே கூறுகிறது. இப்பொழுது அதுவே வேதபூர்வமானது. இப்பொழுது வேதம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமாடினார் என்று கூறியுள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எனவே அவரே வார்த்தையாயிருக்கிறார். வேதம் எழுத்து வடிவத்தில் உள்ள கிறிஸ்துவாகும். ரோமன் கத்தோலிக்கரிடையே அப்போகாலிப்ஸ் என்றும் புராட்டஸ்டன்ட்களிடையே வெளிப்படுத்தின விசேஷம் என்று அழைக்கப்படும் புத்தகத்தில் 22 அதிகாரத்தில் புத்தகத்தின் முடிவிலே இயேசுதாமே கூறியுள்ளார், ஒருவன் இவைகளிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். அந்த காரணத்தினால்தான் நாம் இதை விசுவாசிக்கிறோம். அப்படியே தரித்திருங்கள். அவர் வேதத்தில் இங்கு எழுதியாத காரியங்களையும் அவரால் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே நிலைத்திருக்கும் வரையும் அது அருமையாக இருக்கும். இப்பொழுது சிறு குழந்தைகள் பிரதிஷ்டையில் அநேக ஜனங்கள் மெத்தோடிஸ்ட் குழந்தைகளை தெளிக்கிறார்கள். கத்தோலிக்க சபை அல்லது லூத்தரன் சபையில் பிள்ளைகள் 12 அடையும் போது தங்களது முதல் நற்கரணை ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் பிறக்கும் போது ஒரு விதமான ஞானஸ்தான ஆராதனையும் அவர்களுக்கு உண்டு. குழந்தைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சிறு குழந்தைகளின் ஞானஸ்தான விஷயத்தில் தான் நசரேயர்கள் மெத்தோடிஸ்டுகளிடையே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பிளவு உண்டாயிற்று என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் பிரவுன் அவர்களே, அது சரி என்றே நான் நினைக்கிறேன். நசரேயர்கள் சிறு குழந்தைகள் ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அதுவே மெத்தோடிஸ்ட் சபைக்கும் நசரே சபைக்கும் உண்டான பிளவா இருந்தது என்று நான் கருதுகிறேன். ஆனால் இக்கூடாரத்தில் உள்ள நமக்கோ வேதம் என்ன கூறியுள்ளதோ அதனோடு நாம் நிலைத்திருப்போமானால் வேதத்தில் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் ஒரு சிறு குழந்தைக்கோ அல்லது வயது வந்தவர் இவருக்கோ தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கவே இல்லை. வேதம் கூறுகிறதோ சிறு பிள்ளைகளுக்காக நம்முடைய வேதத்தில் ஒரே பகுதியில் சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினார் என்றே உள்ளது. எனவே இப்பொழுது இந்த பிள்ளைகளின் மீது கரங்களை வைக்கும்படி கர்த்தராகிய இயேசுவின் கரங்களின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நானோ அல்லது நமது போதகரோ அல்லது வேறெந்த போதகரோ தகுதி உள்ளவர்கள் அல்ல. அவர் இன்று காலையில் இங்கு இருப்பாராயின் இந்த பெற்றோர் சிறு குழந்தையை கிறிஸ்துவிடமே கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இங்கு நாம் அவரை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் இருக்கிறபடியால் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கும் நம்மிடம் கொண்டு வருகிறார்கள். நாம் அவர்களை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்கிறோம். அவருடைய மகத்தான வார்த்தை மற்றும் அவரது மகத்தான செயலை நினைவு கூறத்தக்க வகையில் குழந்தைகள் மீது கரங்களை வைத்து அப்படி செய்கிறோம். ஆகவே அவ்விதமாகத்தான் நாம் சிறு பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தருக்கென்று தன் குழந்தையை இதுவரையிலும் பிரதிஷ்டை செய்யாத குழந்தையோடு உள்ள தாய் இங்கு இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். தங்கள் குழந்தைகளை பிரதிஷ்டை செய்ய இருக்கும் தாய்மார் அல்லது தகப்பன்மார்களோடு தானும் அவ்வாறு செய்ய விரும்பி முன்வர அந்த தாய் விரும்பக்கூடும். நாம் பிள்ளைகளை இங்கு கொண்டு வந்து தேவனிடத்தில் அவர்களை சமர்ப்பித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு பதிலியாக நாம் நமது கரங்களை அவர்கள் மேல் வைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நான் இதுவரையிலும் கண்டவற்றுள் வேதத்திற்கு மிகவும் ஒத்ததாக இது இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சபை கோட்பாட்டு புத்தகத்தில் இருந்தும் ஏதோ ஒரு குடும்ப சார்ந்த மனிதன் கூட வார்த்தையிலிருந்தும் கண்டறிந்து கூறலாம். ஆனால் நான் வார்த்தை என்ன கூறியுள்ளது என்றே பொருட்படுத்தி கூறுகிறேன். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நான் அது என்னவென்று மிகவும் தெளிவாக கூறிவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இசைப்பேழையை இசைப்பவர் இருந்தால் இங்கு வாருங்கள். நான் என்னுடைய சொந்த சபையில் இசைப்பேடையை இசைப்பவர் யார் என்று கேட்பது வினோதமாய் உள்ளதல்லவா? நான் ஏறக்குறைய யாரோ ஒரு அந்நியனை போல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதாய் உள்ளது. சரி, அவர்கள் இந்த சிறு பாடலை பாட இல்லை, அதை வாசிக்க. அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். சபையோர் இந்த பாடலை பாடுகையில் நாம் எழுந்திருப்போமாக. தங்களுடைய சிறு பிள்ளைகளை கொண்டு வந்துள்ள தாய்மார்களும் தகப்பன்மார்களும் இப்பொழுது இங்கு வந்து நிற்கட்டும். அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். இப்பொழுது மேய்ப்பர் அவர்கள், இப்பொழுது நாம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு குட்டி நபரை வைத்துள்ளோம். சில நேரங்களில் அவர்கள் ஆமேன் என்று சற்று சத்தமாய் கூற நாம் அதை புரிந்து கொள்கிறோம். அவர்கள் குழந்தைகளாய் இருக்கிறார்கள். ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? வில்லியம் ஹென்றி வின்சென்ட். உங்களுடைய குட்டி பெண்ணா? கிறிஸ்டியானா மரியா வின்சென்ட். அவளுடைய தகப்பனின் தோளில் படுத்துக் கொண்டிருக்கிற என்ன ஒரு அருமையான குட்டி நபர். நான் அவளை தூக்கிக் கொள்ளலாமா? கிறிஸ்டியானா, இங்கே உங்களுடைய தகப்பனாருக்கு பதிலீடாக நான் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. பாருங்கள், நீங்கள் உங்களுடைய கரங்களை குழந்தையின் மீது வையுங்கள். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கு அப்பால் உள்ள உம்முடைய சிங்காசனத்தை நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கையில், எங்களுடைய விசுவாசம் எங்களை சந்திரன், நட்சத்திரங்கள், சூரிய குடும்ப அமைப்பு முறைகளுக்கு அப்பால் உள்ள சர்வ வல்லவரின் பிரசன்னத்திற்குள் கொண்டு செல்கிறது. நாங்கள் இந்த அருமையான சிறு குழந்தையை கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய கரங்களில் யாரை பிடித்துள்ளோம் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். இது வரப்போகிற நாட்களில் உமக்கு ஒரு மகத்தான ஊழிய காரியாக இருக்கலாம். இது அவன்னமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கரங்களை இந்த குழந்தையின் மீது வைக்கும்படி பிள்ளையின் தகப்பன் இந்த சிறுமியை எங்களிடம் கொண்டு வந்துள்ளார். அதாவது, நீர் திரும்பி வரும் வரையில் உம்முடைய ஸ்தானத்தில் உம்முடைய ஊழியக்காரர்களாக இருந்து செயல்படும்படிக்கு நாங்கள் அறிக்கை செய்துள்ளோம். அதன் பின்னர் நீர் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீர். அதுவரையில் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய கரங்கள் இந்த சிறுமியின் மீது வைத்திருப்பதோடு நாங்கள் இவளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நீர் இவளுக்கு நீண்ட ஆயுளை தருவீர் என்று நம்புகிறோம். இயேசுவானவர் வர தாமதிக்குமேயானால் இவள் உமக்கு ஒரு மகத்தான ஊழியக்காரியாக ஆவாளாக. இவள் வளர்க்கப்படும் இல்லத்தை ஆசீர்வதியும். இவள் தேவனுடைய போதனையில் வளர்க்கப்பட்டு இவளுடைய ஜீவிய காலம் முழுவதும் உம்மையே சேவிப்பாளாக. இவளுடைய பெற்றோரை ஆசீர்வதியும். அவர்கள்தாமே இந்த குழந்தை கர்த்தருக்கென்று ஒரு கனமான பாத்திரமாக இருப்பதை காண உயிரோடு இருப்பார்களாக. அவர்களுடைய இன்றைய செய்கையை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவளுடைய பெயர், அதாவது இது சகோதரி தபத், திரேசா. நம்மால் திரேசாவை பிடித்துக் கொள்ள முடியுமா அல்லது முடியாதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவ்வாறு நினைக்கவில்லை. அவள் மிகவும் சிறுமியாய் உள்ளாள். பாருங்கள், நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கென்று இந்த சிறுமியாகிய சகோதரியை பிரதிஷ்டை செய்ய நாங்கள் எங்களுடைய கரங்களை வைக்கையில் பெற்றோர்களும் கூட இந்த சிறுமி பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் என்றே விரும்புகின்றனர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இந்த குழந்தையின் மேல் தங்கியிருந்து இவளுக்கு ஒரு நீண்ட ஆயுளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கென்று ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியத்தின் சேவையும் அளிப்பதாக, ஆமேன். தேவன் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரண்டு அருமையான குட்டி நபர்களை வைத்திருப்பதற்கு இந்த காலையில் நீங்கள் நல்ல பலமான அதிர்ஷ்டமான பெற்றோராயிருக்கிறீர்கள். அவனுடைய பெயர் என்ன? ஜோ வில்லியம் கார்ட்ரைட். அவர் இந்த காலையில் தன்னுடைய சிறிய உறக்கமான ஓய்வினை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்போது நீங்கள் எல்லோரும், அதாவது அம்மா, நீங்கள் அவனை பிடித்துக் கொள்ள கூடுமானால் நலமாயிருக்கும். அதுவே நல்லது. ஜோசப், இங்கே வா. சரி, நீங்கள் விரும்பினால் அவனை பிடித்துக் கொள்ளலாம். எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் இந்த குட்டி ஜோசப் வில்லியம் காட்ரைட்டை உம்மண்டை கொண்டு வருகிறோம். இந்த காலையில் நீர் அளித்துள்ள இந்த குட்டி பையனை சேவை புரியும் ஜீவியமாக உமக்கே திரும்ப அளிக்க இவனுடைய தகப்பனாரோ நிற்கிறார். தேவனே, இந்த சிறுவனை ஆசீர்வதியும். அவன் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் ஜீவித்து உமக்கென்று ஒரு மகத்தான ஊழியக்காரனாவானாக. அவனுடைய தகப்பனையும் தாயையும் அவன் வளர்க்கப்படும் இல்லத்தையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவானவர் எல்லா நேரங்களிலும் காணப்படாத விருந்தினராக இருப்பாராக. நாங்கள் இந்த சிறு பையனை உமக்கென சேவை புரியும் ஜீவியமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழைக்கிறோம், ஆமேன். சகோதரன் ஸ்டீவ் காட்ரைட், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட்டி பெண்ணா, பெயர் என்னம்மா? செல்வியா ஷிப்பை. எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த காலையில் இங்கே இவளை கொண்டு வந்துள்ள அன்பார்ந்தவர்கள் பீடத்தண்டை நிற்கையில் நாங்கள் எங்களுடைய கரங்களை இந்த சிறுமியின் மீது வைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு தம்முடைய சொந்த ஆணிகள் கடாவின வடுக்களை கொண்ட கரங்களை இந்த குழந்தையின் மீது வைத்திருந்தால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இவள் மீது வருவதாக. அந்த ஆசீர்வாதங்கள் இந்த சிறுமியின் மீது தங்கியிருப்பதாக. இப்பொழுது அவளை ஆசீர்வதியும். அவள் நீண்ட கால மகிழ்ச்சியாய் ஜீவித்து உமக்கு ஒரு ஊழியக்காரியாக இருப்பாளாக. இவளுடைய இல்லத்தையும் இவளுடைய பெற்றோரையும் இவளுடைய அன்பார்ந்தவர்களையும் ஆசீர்வதியும். வேதாகமத்தின்படி இந்த செயலை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறோம், ஆமேன். ஆசீர்வாதங்கள் உண்மையில் இருப்பதாக. உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அவன் ஒரு பாடகனாக இருக்க போகிறான். பெயர் என்ன? லோரி ஹெலன் மேயர். அவன் ஒரு பாடகனாக இருக்க போகிறான் என்றேன். இதுவோ எனக்கு ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறது. இதை கூறுவது சபையிலே மோசமாக தென்படாது என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு இந்திய இடத்தில் ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு குட்டி குழந்தை நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது நான், அவன் ஒரு அருமையான நபர், அவன் ஒரு அருமையான நபர் என்று கூறினேன். அப்பொழுது இந்த சிகப்பிந்திய தலைவனோ என்னை ஒரு சில நிமிடங்கள் கவனித்தான். அதன் பின்னர் அவன் கீழ்நோக்கி பார்த்து, ஆனால் அது பையன் அல்ல, பெண் என்றான். அதே சமயத்தில் அது கிட்டத்தட்ட இந்த விதமாகத்தான் உள்ளது என்று நான் யோசிக்கிறேன். குட்டி, அவனுடைய பெயர் என்ன? லோரி ஹெலன். ஹெலன் என்பது உன்னுடைய கடைசி பெயரா? மேயர். லோரி ஹெலன் மேயர். அவள் ஒரு அழகான சிறுமியாயிருக்கிறாள். எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய கரங்களை இந்த சிறு குழந்தையின் மீது வைக்கிறோம். வேதத்தில் அவர்கள் சிறு பிள்ளைகளை உடம் கொண்டு வந்த போது நீர் உம்முடைய கரங்களை அவர்கள் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதித்து பூமியிலே நீர் செய்த அந்த உம்முடைய மகத்தான நினைவார்த்தமாக அந்த செயலையே நாங்கள் செய்கிறோம். இந்த குழந்தையையும் இதனுடைய பெற்றோரையும் ஆசீர்வதியும். இவளுடைய இல்லமானது ஜபத்திற்கும் விசுவாசத்திற்கும் தடையற்ற ஒரு ஸ்தலமாக இருப்பதாக இந்த சிறு பெண் நீண்ட கால மகிழ்ச்சியான ஜீவியம் செய்து காலம் முழுவதும் உம்முடைய ஊழியக்காரியாக இருப்பாளாக. இந்த குடும்பம் ஒருபோதும் உடையாத சக்கரம் போல் இருப்பதாக, மகிமையில் என்றென்றுமாய் ஜீவிக்கப் போகும்படி அந்த நாளிலே ஒவ்வொரு அங்கத்தினரும் மகத்தான தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி ஒன்று கூட்டப்படுவார்களாக. அதுவரையிலும் கர்த்தாவே, உம்முடைய நித்திய ஆசீர்வாதங்கள் இந்த குழந்தையின் மீது தங்கியிருப்பதாக நாங்கள் இவளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். என் சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த குட்டிப்பெண், அது அவளுடைய இளைய சகோதரி ரெபேக்காள். பரலோக பிதாவே, அவள் தண்ணீரண்டை ஞானஸ்தான தொட்டியண்டை போகப் போவதாக இருப்பினும் நாங்கள் இந்த சிறுமி ரெபேக்காள் மீது எங்களுடைய கரங்களை வைத்து அவளையும் கூட கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அவள் அந்த பொறுப்புடமையுடைய வயதனை அடையும் அந்த நாள் வரும்போது அவள் தன்னுடைய தீர்மானத்தை எடுத்து அங்கே ஞானஸ்தான தொட்டியண்டை நேராக நடந்து சென்று அவளுடைய பாவமன்னிப்பிற்காக கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படுவாளாக. பிதாவே, இதை அருளும். இப்பொழுது அவளையும் அவளுடைய இளைய சகோதரியையும் ஆசீர்வதியும். அவள் நீண்டகால மகிழ்ச்சியான ஜீவியம் செய்து உமக்கு சேவை புரிவாளாக. ஆமே. அவளை ஆசீர்வதியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பெண் பிள்ளையா குட்டி ஜாக்குலின் கிரனால்ட், மற்றொரு அழகான சிறு பெண். எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய கரங்களை இந்த சிறுமியின் மீது வைக்கிறோம். மகத்தான கர்த்தராக இயேசு தம்முடைய கரங்களை சிறு பிள்ளைகளின் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதித்ததின் ஞாபகத்தமாக உம்முடைய சொந்த கரங்கள் அதன் மேல் இன்றைக்கு இருப்பதைப் போன்று இந்த குழந்தையின் மீது ஆசீர்வாதம் வருவதாக. நீர் இங்கே பூமியில் ஒரு மாம்ச சரீரத்தில் இருப்பீரையானால் இந்த தாய் இந்த பிள்ளையை உம்மண்டை கொண்டு வருவாள். ஆனால் நாங்கள் உம்முடைய பிரதிநிதிகளாக இருக்கிறபடியால் பிதாவே, அவள் இரண்டாந்தரமான நிலையில் எங்களிடம் வருகிறாள். நாங்கள் ஆசீர்வதிக்கையில் நீர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது நீண்ட காலம் உம்முடைய சேவையில் மகிழ்ச்சியாக ஜீவியம் செய்வதாக. இவள் வளர்க்கப்பட உள்ள இல்லத்தை ஆசீர்வதியும். அது இயேசுவின் நாமத்தில் ஒரு நிலையான ஜபவீடா இருப்பதாக. ஆமேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அவர்கள் இருவரையும் உடையவராய் இருக்கிறீர்களா? சரி, இப்பொழுது இந்த குட்டி பையன் ஜேம்ஸ் டேவிட் ஹியூம்ஸ், சகோதரி ஹியூம்ஸ், எனக்கு உங்களை தெரியும் என்று நான் நினைத்தேன். நீங்கள் சுவிசேஷ பிரச்சார மிஷினரியாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய கணவரும். இந்த காலை உங்களுடைய கணவர் உங்களோடு இருக்கிறாரா? நல்லது. சகோதரன் ஹியூம்ஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூறப்போனால் நீங்கள் நிச்சயமாகவே சில அருமையான சிறு பிள்ளைகளை உடையவர்களாயிருக்கிறீர்கள். இது டேவிட்டா? இது, அதாவது நான் இந்த காலையில் பிளாரிடாவிலிருந்து வந்திருந்த சகோதரியோடு சற்று முன் படிக்கும் அறையில் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த சிறு பையன், அவன், அதாவது அவர்கள் பிளாரிடாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்த போது இந்த குட்டி பையன் சிறுவனாய், மிகவும் சிறுவனாய், சின்னஞ்சிறு நபராய் பின்முற்றத்துக்கு சென்று மேல் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தானாம். அப்பொழுது அவன் இயேசுவை கண்டதாக கூறினான். இப்பொழுது குட்டி டேவிட் ஹியூம்ஸ், நாங்கள் இவன் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்யும்படியான ஒரு ஜீவிய பிரதிஷ்டைக்காக எங்களுடைய கரங்களை வைக்கிறோம். கர்த்தாவே, அவனுடைய இல்லத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்திருப்பதாக. கர்த்தாவே, ஊழிய களத்தில் மிஷினரிகளாக பணிபுரியும்படி நீர் அடைத்துள்ள அவனுடைய தகப்பனும் தாயும் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படி பலமுள்ளவர்களாகவும் ஆரோக்கியமுள்ளவர்களாகவும் இருக்கும்படி செய்வீராக. இப்பொழுது குட்டி டேவிட் இயேசு கிறிஸ்துவுக்கான மகிழ்ச்சியான ஜீவிய பணிபுரிய நீண்ட காலம் ஜீவிப்பானாக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அவனுடைய இளைய சகோதரன் ஜோசப், ஓ தேவனே, இன்னும் சிறஞ்சிறிய ஒருவனாய் இருந்த போதே ஆகாயத்தை நோக்கி பார்த்து கர்த்தராகிய இயேசுவின் ரூபத்தை கண்டானே. நாங்கள் இந்த காலையில் இயேசு கிறிஸ்துவுக்கென ஊழியம் செய்வதற்காக பிரதிஷ்டை செய்யும் இந்த சிறு பையன் மீது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வருவதாக. கர்த்தாவே, இந்த சிறு குழந்தையை உம்முடைய மகத்தான பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவாராக. நாளை என்ற ஒன்று இருக்குமானால் ஜீவியத்தில் எங்கேயாவது இன்றைக்கு நாங்கள் மிகவும் பெருந்தன்மையோடு இருக்க முயற்சிக்கிற இந்த சுவிசேஷத்துடன் தொடர்ந்து நிலைத்திருப்பானாக. பிதாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தில் அவனை ஆசீர்வதிக்கையில் நீர் அவனை ஆசீர்வதியும். ஆமேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இயேசு மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தாராம். பாருங்கள், நான் இந்த வாலிபனை அறிந்திருக்க வேண்டும். சரி ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்னால் அவருடைய பெயரை நினைவில் கொண்டு வர முடியவில்லை என்றாலும் டானி யூஜின் ஸ்பால்டிங். நல்லது. நீ ஒரு சிறு பையனாக இருந்தது முதற்கொண்டே தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறாய் என்று நான் நம்புகிறேன். இந்த குட்டி பையன். இந்த ஜனங்களும் இங்கே குடாரத்துக்கு தொடர்ந்து வருகிறார்கள். முதன்முறையாக, அதாவது நான் அவனை பார்த்திருக்கிறேன், முதன்முறையாக நான் அவனை அப்போதுதான் பார்த்தேன் என்று நான் யூகிக்கிறேன். ஆம், இதுவே நான் முதன்முறையாக அவரை கண்டுள்ளதாகும். பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்தவ தகப்பனார் மற்றும் தாயாரின் பயிற்சி போதனையின் கீழான இந்த கிறிஸ்தவ இல்லத்தின் கவனிப்புக்குள்ளாக வைக்கப்பட்டுள்ள சிறு குழந்தையை நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் பிறக்கிற சிறு பிள்ளைகளை காண்பதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய போதனையில் வளர்க்கப்படுவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த போதகரோடு சேர்ந்து இவன் மீது என்னுடைய கரங்களை வைக்கிறேன். இந்த குழந்தையானது பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இவனுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் உமக்கு ஒரு ஊழியக்காரனாக ஜீவிப்பானாக. இதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஸ்டான்லி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அவன் பிறந்ததும் கூட ஜெபத்தினுடாகவா இருந்தது, அது மிகவும் அருமையாயிருக்கிறது. ராபர்ட் டக்ளஸ் சேம்பிள்ஸ், மற்றொரு அழகிய நீல நிற கண்களை கொண்ட பையன். பரலோக பிதாவே, கடந்த 30 வருடங்களாக ஆத்துமாக்கள் பிறந்து வந்துள்ள பீடத்தின் மேல் அவர் நிற்கையில் நாங்கள் இந்த சிறிய நீல நிற கண்களை கொண்ட பையனை இந்த காலையில் உம்மண்டை கொண்டு வருகிறோம். நாங்கள் எங்கள் கரங்களை அவன் மீது வைத்து ஆரோக்கியமான மற்றும் பலமான ஒரு ஜீவியத்திற்கென்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் சேவைக்கென்றும் அவனை பிரதிஷ்டை செய்யையில் கர்த்தாவே, நீர் அவனை ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறோம். ஆமேன். குட்டி நபராகிய உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அங்கு நின்று கொண்டிருந்த நீதான் ஜிம்மி என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. என்ன, உங்களுடைய சிறிய குடும்பமோ வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிகவும் அருமை. இப்பொழுது ஷான் பேட்ரிக் பூல், இந்த குட்டி பையனுடைய தாத்தாவும் நானும் சிறு பிள்ளைகளாய் பள்ளியில் இருந்தது முதற்கொண்டே வாழ்நாள் முழுக்க நண்பர்களாய் இருந்து வருகிறோம். நாங்கள் சந்தித்த போது இதைவிட மிகப்பெரியவர்களாக இருக்கவில்லை. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. பரலோக பிதாவே, சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் ஊடியா பைக் என்னும் இடத்தில் உள்ள இந்த பள்ளிக்கூட வாசலில் நின்று கொண்டிருந்த போது இந்த சிறு பையனை கூச்ச சுவாபம் கொண்ட நாங்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து, என்றோ ஒரு நாள் நான் அவருடைய பேரப்பிள்ளையின் மீது என்னுடைய கரத்தை வைத்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கென இவனை பிரதிஷ்டை செய்வேன் என்று எப்போதாவது நான் அறிந்திருப்பேனா? கர்த்தாவே, குட்டி ஷானை இந்த காலையில் உமக்கென ஒரு ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளும். தாயும் தகப்பனும் தங்களுடைய கவனிக்கும் பொறுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள இவனை தேவனுக்கு திரும்பளிக்க பெருந்தன்மையோடு கொண்டு வருகின்றனர். அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக ஜீவிப்பார்களாக. இப்பொழுது ஒரு சேவை செய்யும் ஜீவியமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறு பையனை உமக்கு அளிக்கிறோம். அவன் நீண்ட காலம் ஜீவித்து உம்மை சேவிப்பானாக. இந்த சிறு பெண் தான் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டியவளா? அவளுடைய பெயர் என்ன? கர்லா. இதேபோல் நாங்கள் சிறுமி கர்லாவின் மேல் எங்களுடைய கரங்களை இந்த காலையில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் சேவைக்கென்று அவளை பிரதிஷ்டை செய்கிறோம். தேவனே இவளை ஆசீர்வதியும். இவள் நீண்ட கால மகிழ்ச்சியான ஜீவியம் ஜீவிப்பாளாக. அவள் இந்த ஜீவியத்தின் வாழ்நாட்கள் முழுவதுமே உமக்கு ஒரு ஊழியக்காரியாக இருப்பாளாக. கர்த்தாவே, இதை அருளும். அவளுடைய இல்லத்தை ஆசீர்வதியும். அது எப்பொழுதுமே ஒரு ஜபம் மற்றும் விசுவாசமுள்ள ஸ்தலமாக இருக்கட்டும். நாங்கள் இந்த காலையில் இந்த பீடத்தின் மேல் நிற்கிற தகப்பனார் மற்றும் தாயாரின் இருதயங்களில் இருந்து இந்த அழகான சிறுபண்ணை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் கழிக்கிறோம். ஆமேன். ஒரு குட்டி பையன் ஜிம் என்ற குடும்ப பெயரிடப்பட்டுள்ளானா? எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த சிறு பிள்ளைகளின் தகப்பனார் இப்பொழுது தன்னுடைய கரங்களில் நீர் அவருக்கு ஒரு குழந்தையின் ரூபத்தில் அளித்துள்ள கடைசி சிறு பொக்கிஷத்தை பிடித்திருக்கிறார். அந்த குழந்தையோ தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து ஜேம்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தேவனே அவன் வேதாகமத்தில் உள்ள யாக்கோபை போல ஒரு ஞானமுள்ள மனிதனாயிருக்க அருள் புரியும். கர்த்தாவே, நீர் அவனுக்கு ஒரு நீண்ட ஆரோக்கியமான ஜீவியத்தை அளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாளை என்ற ஒன்று இருக்குமாயின் அவன் வளர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லட்டும். பிதாவே, இதை அருளும். எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த பூமியில் இருந்த போது செய்த ஞாபகத்தமாக நான் என்னுடைய கரங்களை குட்டி ஜேம்ஸ் பூல் மீது வைத்து அவனை தேவனுடைய சேவைக்கென பிரதிஷ்டை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஜேம்ஸ், தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. சிறுவனை ஆசீர்வதியும். ஒரு சிறு பையன். இப்பொழுது அவர்கள் இருவர் என்ன கூறுகிறீர்கள்? ஜெரி டீன் ஆலன். தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஜெரி டீன் ஆலன் என்ற பையன் மீது எங்களுடைய கரங்களை வைக்கையில் இந்த சிறு பையனின் தலையின் மேல் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. நாங்கள் இவனுடைய வாலிப ஜீவியத்தை உமக்கு பிரதிஷ்டை பண்ணுகையில் அவனுடைய இல்லத்தையும் அவனுடைய பெற்றோரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அவனை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவிக்கையும். அவன் நீண்ட காலம் எங்களுடைய தேவனுக்கும் அவனுடைய தேவனானவருக்கும் மகிழ்ச்சியான சேவை புரியும் ஜீவியும் செய்ய ஜீவிப்பானாக. ஆமேன். குட்டி பையனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது செய்த காரியத்தை பற்றி நான் சிந்தித்து பார்க்கிறேன். இப்பொழுது நாம் சரியாக 11 மணி வேளையில் இருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, தங்கள் குழந்தைகளுடன் வந்த தாய் தகப்பன்மாரை நான் காண்கையில் கர்த்தராகிய இயேசுவின் பிரசிக்காக அந்த காலை யோசேப்பு மரியாளும் வந்ததை என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. சகோதரன் கிட்ட அவர்களே, இந்த காலையில் நான் அலுவலகத்தில் ஒருவருக்கு ஒரு சிறு பேட்டி ஒன்றை கொடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் உம்முடைய வயதுடைய ஒரு மனிதனிடத்திலிருந்து இந்த காலையில் இங்கே உம்முடைய உணர்ச்சி வசப்படுதலை குறித்து கேள்விப்பட்டேன். கர்த்தர் எப்படி உங்களை குணமாக்கினார் என்பதை பற்றி கூட்டத்தாரிடம் நீங்கள் கூறிக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். நான் ஒரு நாள் அவரை பார்ப்பதற்காக காரே பழுதாய் போய்விடும் அளவிற்கு விரைந்து சென்று கொண்டிருந்தேன். அவர் ஒரு வயோதிக ஊழியக்காரர். சற்று சிந்தித்து பாருங்கள், தன் மனைவியோடு இங்கு இருக்கும் இந்த மனிதர் நான் பிறப்பதற்கு முன்னரே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நிலக்கரி சுரங்க வேலையாட்கள் உள்ள டென்னசி, கெண்டக்கி ஆகிய இடங்களில் உள்ள மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சென்று அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இப்படியாக அவர் உழைத்து களைத்து போனார். உன்னை ஏதுமின்றி அவர் வாழ்ந்தார். இந்த எளிய மனைவி தன் கணவனை சுவிசேஷம் பிரசங்கிக்க அனுப்ப வேண்டி தினமும் 20 அல்லது 30 சென்டுகள் துணிகளை துவைப்பதன் மூலம் சம்பாதித்தார். அது எந்த ஒரு நபரையும் உணர்ச்சி வசப்பட செய்ய போதுமானதாக இருக்கவில்லையா? அன்று அவர் அங்கு படுக்கையில் கிடந்தார். மிகச்சிறந்த மருத்துவர்களும் அவர் மறித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாலின பெருஞ்சுரப்பி புற்றுநோய் அவரது உடல் முழுவதும் பரவியுள்ளது. சில மணி நேரங்கள் தான் அவர் உயிர் வாழ முடியும், அல்லது 1-2 நாட்கள் தான் உயிர் வாழ முடியும் என்று கூறினார்கள். அது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். 3 ஆண்டுகளுக்கு பிறகும் இக்காலையில் அவர் இங்கு ஆரோக்கியத்துடனும் நலத்துடனும் தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறார். சகோதரன் கிட்ட அவர்களே, தாங்கள் சுகம் பெற்ற போது உமக்கு வயது என்ன? கிட்டத்தட்ட அப்பொழுது வயது. தேவன் அவரை சுகமாக்கிய போது அவர் 80 வயதுள்ளவராக இருந்தார். தேவன் முதிர்ந்த வயதினராகிய நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா? நிச்சயமாக தேவன் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆமையா, ஆபிரகாம் 100 வயதாக இருக்கையில் தேவன் அவரை சுகமாக்கினார். சாராள் 90 வயதாக இருக்கையில் அவளை சுகமாக்கினார். அவர்கள் இஸ்மவேலை இல்லை மன்னிக்கவும் ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள். உண்மைதானே? இதற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் மிகவும் அருமையானவர்களாக இருக்கிறீர்கள். இப்படியாக நான் இந்த காலை முழுவதும் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நாமோ சற்று தேவனுடைய விலையேறப்பட்ட வார்த்தையில் கொஞ்சம் வாசித்துவிட்டு ஆராதனைக்குள் செல்வோம். தேவனுக்கு சித்தமானால் சம்பவித்த சில காரியங்களை பற்றி நான் உங்களோடு சற்று பேசலாம் என்று நான் எண்ணுகிறேன். அதன் பிறகு இன்றிரவில் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு குறிப்பிட்ட பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். நான் பேசுகிற செய்தி வெளியே போக இருப்பதால் அந்த செய்தியை முக்கியமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் வந்து கேட்க விரும்பினால் அப்படியே செய்யலாம். போதகர் தன்னுடைய செய்தியை கொடுத்து முடித்ததும் நான் என்னுடைய செய்தியை கொடுப்பேன். நானோ இதை ஒலிநாடாவில் பதிவு செய்வேன். அவருடைய வருகையின் பிரகாசிக்கும் சிகப்பு விளக்கு என்பதன் பேரில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அவ்வெளிச்சத்தின் மின்னுதல் எவ்வாறு நேராக நம்மேல் இப்பொழுதே பிரகாசிக்கிறது, அதை பற்றி இன்றிரவு பேச நான் விரும்புகிறேன். அவருடைய பிரகாசிக்கும் சிகப்பு விளக்கு என்பதன் பேரில் இன்றிரவு பேச விரும்புகிறேன். அவர் இங்கே அந்த கைகாட்டியின் பின்னே இப்பொழுது இருக்கிறார். கைகாட்டி கீழே இறக்கிவிடப்பட்டது. ரயில் வண்டியோ தடத்தில் உள்ளது. எண்ணாகமும் 16 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசிக்கலாம். இது நித்திய வார்த்தையாயிருக்கிறது. எனவே அதை பயபக்தியோடு வாசிப்போமாக. நான் சொல்ல விரும்பும் பொருளின் பின்னணியை பெறும்படி அதற்காக எண்ணாகமும் 16:3-4 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். இப்பொழுது ஒலிநாடா பதிவு கருவிகள் இயக்கிவிடப்படாமல் இருந்தால் அவைகள் இப்பொழுதே இயக்கிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லது இப்பகுதி வெளியே அனுப்ப ஏதாவது அதற்கேற்ற வண்ணம் ஒலிப்பதிவு கருவியை பொருத்த விரும்புகிறேன். இந்த செய்தி ஒலிநாடா வெளியே அனுப்பப்படுகிறது. நீங்கள் வேண்டுமானால் ஆராதனையில் ஏறைய பகுதியில் இருந்தும் பிரிக்கப்பட்டு தனியாக இருக்கத்தக்கதாக செய்தியின் இப்பகுதி பதிவு செய்யப்படும்படி நீங்கள் ஒலிப்பதிவு கருவிகளில் ஒலிநாடாவை ஒழுங்கு செய்ய முடியுமா? நீங்கள் பாருங்கள், இது ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு வேண்டிய பகுதியோடு நிறுத்திக் கொண்டு அல்லது நீங்கள் வேண்டுவது போல் செய்து கொள்ளுங்கள். அதன் பின்னர் நாங்கள் அதாவது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியத்தக்கதாக நான் ஒலிப்பதிவு கருவியை ஒரு வினாடி நிறுத்திவிட்டு மீண்டும் ஆரம்பிக்கட்டுமா? அல்லது எதிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டுமோ அதிலிருந்து நீங்களே ஆரம்பித்துக் கொள்ள முடியுமா? அப்படி ஆரம்பித்துக் கொள்ளக்கூடுமா? சரி, அது அருமையாயிருக்கும்.
And they gathered themselves together against Moses and against Aaron and said unto them, Ye take too much upon you.
இப்பொழுது நாம் எண்ணாகமம் 16 அதிகாரம் 3 மற்றும் 4 வாசிக்கப் போகிறோம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது மூங்குப்புற விழுந்தான். எங்கள் பரலோக பிதாவே, இந்த சில வசனங்களை ஆசீர்வதியும், எங்களது இருதயத்தின் தியானமும் எங்களுடைய உதறுகளின் கனியும் உமக்கு முன்பாக பிரீதியாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்,
ஆமேன்.
நான் இதை ஒரு பாடப்பொருளாக எடுத்து நான் இக்காலையில் பேசப்போகும் பிரசங்கத்திற்கு இடைவெளியில் நிற்றல் என்று கூறி பேச விரும்புகிறேன். இப்பொழுது நாம் பேசப்போகிற அல்லது வாசித்த சம்பவமானது தாத்தான் கோராகு ஆகியோர் சபையார் யாவரும் பரிசுத்தமாயிருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன காரியத்தை செய்ய நீர் விட்டுவிட வேண்டும் என்று மோசேயிடம் கூறிக்கொண்டு, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தில் வீணாக தலையிட தீர்மானித்த சமயத்தில் ஏற்பட்ட சம்பவம் என்பதை நாம் யாவரும் புரிந்து கொள்கிறோம்.
And God had commanded Moses to lead the people to the
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஜனங்களை நடத்தி செல்லும்படிக்கு மோசேக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். அவர்களோ, நீ மிதமஞ்சி போகிறாய், இக்கூட்டத்திலேயே நீ ஒருவன் தான் எதுவும் பேசவும் சொல்லவும் தகுதி உடையவன் போல் உன்னை ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கிறாய் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் மத்தியிலிருந்து உன்னை பிரித்துக் கொள், நான் அந்த முழு கூட்டத்தையும் கொன்று போட்டு ஒரு புதிய சந்ததியை உருவாக்கி முன்னோடு அனுப்புவேன் என்று மோசேயிடம் கூறும் அளவிற்கு இது தேவனுக்கு மிகவும் கோபமூட்டினது. மோசேயோ தேவ சமூகத்தில் விழுந்து தேவன் தன்னை தாண்டி போக வேண்டும் என்று கூறினான். பார்த்தீர்களா? இப்பொழுது இன்றைக்கு நாம் தொடர்ந்து தவறாக போய்கொண்டிருப்பதால் நம்முடைய பாபத்தின் அலட்சியத்தினால் தேவன் இழைப்படைந்து அப்படிப்பட்ட வேளையில் ஜனங்களை அதமண்ட போகும்போது மோசேயை போல் ஜனங்களுக்காக இன்று யார் நிற்கப் போகிறார்கள்? ஜனங்களுக்காக மோசே இடைவெளியில் நின்றபோது அதை தேவன் ஏற்றுக்கொண்டது போல் இன்று ஜனங்களுக்காக இடைவெளியில் நிற்கவும் அல்லது நிற்கக்கூடியவரை தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் எங்கே கண்டறிவோம்? தேவ கோபத்தையே தடை செய்து நிறுத்தும் அளவுக்கு மோசேயின் சொந்த ஜீவியமானது பூமியிலே தேவனுக்கு மிகவும் விசேஷித்ததாயிருந்தது. தேவன் மோசேயை தாண்டிச் செல்ல மனதில்லாதிருந்தார். வேத வாக்கியத்திலிருந்து இக்காரியத்தை பற்றிய வெளிப்பாடு எனக்கு ஒரு நாள் கிடைக்கும் வரைக்கும் இது ஒரு புதிராகவே எப்பொழுதும் இருந்து வந்தது. அதாவது, நீங்கள் பாருங்கள், மோசே ஒவ்வொரு செயலிலும் மற்றவருக்கு மாற்றீடாக இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாயிருந்தான். பாவிகள் யாவரும் மரணாக்கினைக்குள்ளாகி தேவன் முழு உலகத்தினரின் ஜீவனை அழிக்கவிருந்த போது கிறிஸ்து நம் யாவருக்காகவும் மரித்தார். கிறிஸ்து தமது சொந்த குமாரனானபடியால் அவரை கடந்து தேவனால் வர முடியவில்லை. இயேசு தம்மையே இலவசமாக அழித்து அதன் மூலம் உரிய கிரயத்தை செலுத்தினார். மோசேயினால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாமல் இருந்தது. மோசேக்கோ நம்மை போல் மனித ரத்தம் தான் இருந்தது. எனவே அவனது ரத்தம் போதுமானதாக இருக்கவில்லை. ஆனால் இயேசுவோ தேவனுடைய சொந்த ரத்தமான சிருஷ்டிக்கும் தேவனுடைய ரத்தமாக இருந்தார். எனவே தேவன் முழு மனித இனத்தையும் அதன் பாவத்தினின்றும் விடுவித்து விட்டார். ஏனென்றால் அவை யாவுமே அவர் மேல் சுமத்தப்பட்டிருந்தன. அவர் தேவ சமூகத்தை விட்டு புறம்பாக கல்வாரிக்கு சென்று பாடுபட்டு மரித்தார். நமது பாவங்கள் அவர் மேல் இருந்தபடியால் அவர் பாவமானார். அதனால் அவர் பாதாளத்தில் தள்ளப்பட்டார். நமது பாரம் சுமப்பவர் நம்முடைய பாவங்களை தம்மேல் எடுத்துக்கொண்டு கல்வாரிக்கு போனார். கல்வாரியில் இருந்து அவர் பாதாளத்திற்கு சென்றார். தேவன் அவரை மூன்றாம் நாளில் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக எழுப்பினார். இன்று இயேசுவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தராயிருக்கிறார். நாம் இலவசமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்தோமா என்று கூட தேவன் அறிய மாட்டார். ஒருபொழுதும் நினைவுகூறாதபடி மறதியின் கடலிலே நம் பாவங்கள் யாவும் போடப்பட்டு விட்டன. நாமே இக்காரியத்தை செய்ய முடியாது. ஏனெனில் நாம் முடிவுள்ளவர்கள், அவரோ முடிவற்றவர். நாம் முடிவுள்ளவர்கள், ஆதலால் நாம் இன்னும் நினைவில் வைத்திருக்க முடியும். ஏனெனில் நாம் அவ்வளவு பெரிதானவர்கள் அல்ல. ஆனால் நாம் எப்போதும் பாவம் செய்தோம் என்பதையே அவர் மறக்கிற அளவுக்கு மிகவும் மகத்தானவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். எவற்றிலெல்லாம் அவர் எப்படி இருந்தாரோ அவ்வாறாகவே நாம் இருக்கிறோம். நான் அவருடைய நீதியாகும்படி அவர் என்னுடைய பாவமானார். நீங்கள் அவருடைய நீதியாகும்படி அவர் உங்களுக்காக பாவமானார். எனவே கிறிஸ்து இயேசுவில் உங்களுடைய அறிக்கை இருக்கும் வரையிலும் தேவன் உங்களில் பாவத்தை காண முடியாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னர் யாரோ ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் விசுவாசிப்பேன் என்றால், நான் மிகவும் குதூகலித்து ஊரையே அலங்கரித்து ஒவ்வொரு நடன சாலைக்குள்ளும் சென்று மிகவும் உற்சாகமாக குடித்து மற்றும் பல்வேறு கழிப்பான காரியங்களை செய்வேன் என்று கூறினார். அப்பொழுது நானோ, ஏன் அவ்வாறு செய்வீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, கிறிஸ்துவில் நீங்கள் ஏற்கனவே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், எனவே அது என்ன செய்தாலும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாதல்லவா என்றார். அப்பொழுது நானோ, நீர் அதை பெற்றிருக்கவில்லையே என்பதை அது காட்டுகிறது என்றேன். உங்களுடைய இதயத்தை தேவனுடைய அன்பானது இயேசு கிறிஸ்துவின் மன உருக்கத்தில் தொடும்போது அவரை நீங்கள் மிகவும் நேசிப்பீர்கள். அதனால் உங்கள் பாவத்தை போல உலகமும் உங்களுக்கு மறித்ததாக ஆகிவிடும். அவ்வாறுதான் நீங்கள் உங்களில் பரிசுத்தாவியை பெற்றுள்ளீர்கள் என்பதை அறிகின்றீர்கள். நீங்கள் அலறி சத்தமிட்டு அந்நிய பாஷைகளில் பேசக்கூடியதாக இருப்பதனாலோ அல்லது வேறு எவ்விதத்தினாலோ அல்ல, பாவம் உங்களுக்கு மறித்திருக்கும் போதும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் ஜீவித்திருக்கும் போதும் மாத்திரமே அதை அறியக்கூடும். ஓ, தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கிறது, எவ்வளவு சுத்தமாயிருக்கிறது பார்த்தீர்களா? அண்மையில் இங்கே கென்டக்கியில் உள்ள லூயிவில்லில் இருந்த வாலிப பெண்மணியை குறித்து ஒரு ஊழியக்காரர் கூறிக்கொண்டிருந்தார். அவள் தனது 25-30 ஆண்டு காலம் வரையிலும் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் காத்துக் கொண்டிருந்தாள். அவள் அருமையான உறுதியான ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாயிருந்தாள். அதே லூயிவில்லில் இவ்விதமாய் இல்லாத ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தான். அவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவியம் ஜீவித்திருக்கவில்லை. அவன் நாட்டியங்களுக்கும் இரவு விடுதிகளுக்கும் சென்று தன் காலத்தை கழித்தவனாயிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தனது பாவங்களுக்கான மன்னிப்பை கண்டுகொண்டான். அவன் ஒரு உண்மையான ஒரு உறுதியான கிறிஸ்தவனாக ஆனான். அதற்கு ஓராண்டுக்கு பிறகு மேற் சொன்ன அந்த இளம் கிறிஸ்தவ பெண்ணிடம் அவன் காதல் கொண்டான். அந்த பெண்மணியும் அவனிடம் ஆழ்ந்த காதல் கொண்டாள். அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த பிறகு இந்த வாலிப பெண்மணி தன்னுடைய கணவனிடம் ஒரு நாள் இவ்வாறு கூறினதாக அவர்கள் கூறினர். அதாவது, அவள், அன்பே, புதியதாக கிறிஸ்தவனான உமக்கு இது சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். நான் சிறு பெண்ணாக இருந்தது முதலே கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் இளம் கிறிஸ்தவனாக இருக்கும் உங்களுக்கோ இதற்கு முன் இவ்வளவு நீண்ட காலம் நீங்கள் பாவத்தை செய்து கொண்டே இருந்தபடியினால் பாவத்தின் வஞ்சனைகளையும் சோதனைகளையும் எதிர்த்து நிற்பது என்பது கடினமாகத்தான் இருக்கும் என்று கூறினாளாம். அதற்கு அவனோ, ஆம், அது ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது என்று கூறினானாம். அப்பொழுது அவள், நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது, சத்ருவானவர் உங்களை எங்காவது நிலையுலைய செய்து அதனால் நீங்கள் வீழ்ந்து பாவத்துக்குள் மீண்டும் போய்விடுவீர்களேயானால் அது நிமித்தம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தரித்திருக்க வேண்டாம். அப்பொழுதும் நீங்கள் திரும்ப வீட்டிற்கு வர வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். அப்பொழுதும் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட அதே மனைவியையே வீட்டில் கண்டறிய போகின்றீர்கள் என்றாளாம். அவள் மேலும், நீங்கள் மீண்டும் ஜெபிக்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன். மீண்டும் தேவனிடத்திற்கு திரும்ப ஜெபத்தினூடாக உதவி செய்வேன். எனவே நீங்கள் தூரமாய் விலகி சென்றுவிட நான் விரும்பவில்லை என்று கூறினாளாம். நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்ற அடிப்படையின் பேரில் நான் உங்களை மனம் புரியவில்லை. நான் உங்களை நேசித்தபடியினால் நான் உங்களை மறந்து கொண்டேன். நீங்கள் என்ன செய்தாலும் கவலைப்பட வேண்டாம், நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களை நேசித்தபடியினால் தான் உங்களை மறந்து கொண்டேன் என்று கூறினாளாம். அந்த மனிதன் அந்நாளில் தன் வேலைக்கு சென்ற பொழுது தான் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் இக்காரியங்களை அவன் திரும்ப கூற அவர்கள் கேட்டனர். அப்பொழுது அவன், இப்படிப்பட்டதான ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு மனிதன் எவ்வாறு தவறிழைக்க முடியும் என்று கூறினானாம். ஒரு மனைவி தன் கணவன் என்ன செய்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் அவனை மிகவும் நேசித்து அவன் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புவதும் அவனை திரும்பவும் ஏற்றுக்கொள்ள விரும்புவதும் இவ்வாறு மீண்டும் செய்ய முயற்சிப்பதுமான ஒரு காரியத்தை ஒரு பெண் செய்தால் அவளுக்கு எதிராக எப்படி தவறிழைக்க முடியும்? புரிகிறதா? இப்பொழுது அந்த பெண்ணுக்குள்ள அன்பை பல கோடியால் பெருக்கி பாருங்கள். அப்பொழுது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பற்றிய ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு உண்டாகும். புரிகிறதா? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கூறும் போது உலகத்தின் காரியங்கள், அதாவது அவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை பற்றி வேதத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் எண்ணி பார்க்கையில் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் வெளிச்சத்தில் அல்ல, ஆனால் அது என்ன என்பதை பற்றிய உண்மைகளின் வெளிச்சத்தில் பார்க்கையில் அப்பொழுது உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று சம்பவிக்கிறதாய் உள்ளது. அவ்வமயம் புதிய பிறப்பை நீங்கள் அடைகின்றீர்கள். பாவமானது அப்பொழுது நடு இரவை போல மறித்ததாக இருக்கிறது. ஒளி உங்களில் இருக்கும் வரைக்கும் இருள் எவ்வாறு உங்களில் ஊடுருவும், இருள் எவ்வாறு அதை செய்ய முடியாது. வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு தன்னையே இடைவெளியில் சமர்ப்பித்த ஒரு மனிதனுக்கு தேவன் அதைத்தான் செய்தார். மோசேயானவன் அந்த முந்தின சாயலுக்கு ஒரு மாதிரியாக இருந்தான். அந்த காரணத்தினால் தான் மோசே ஜனங்களுக்காக இடைவெளியில் நின்றான். பின்பு நாம் ஆளும் இந்த தளர்ந்த நடையுள்ள சோம்பேறித்தனமான உறுதியில்லாத லவோதிக்கியா காலத்தை பற்றி இந்நாளில் வியந்தேன். சபை காலங்களை பற்றி படிக்கையில் கடைசி காலமாகிய லவோதிக்கியா சபை காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யாவருமே அறிந்திருக்கிறோம். இந்த சோம்பேறித்தனமான தளர்ந்த நடையுள்ள நிர்வசாரமுள்ள பரியாசம் பண்ணிக் கொண்டிருக்கிற இச்சையினால் நிறைந்த பாவ காலமாகிய நாம் வாழ்கிற இந்த காலத்தில் தேவனானவர் சபையே கொஞ்சம் விலகினில் இந்த முழு உலகத்தையும் நான் அதமாக்குவேன் என்று இன்னும் சொல்லாதது வியப்பாகவே இருக்கிறது. புரிகிறதா? நாம் என்ன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அக்காரியத்தை இந்நாட்களில் ஒன்றில் அவர் செய்து விடுவார். அது வருகிறது என்பதை நாம் அறிவோம். அப்பொழுது இதற்கு எதுவுமே தப்பிக்க போகிறதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே தப்பித்துக் கொள்ள விரும்புபவர்களுக்காக ஒருவர் மறித்து விட்டார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக ஆனவர்களை அவர் எடுத்துக் கொள்வார். அவர்கள் கோவாக்கினில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஏனெனில் அப்பொழுது அவரால் அதை செய்ய முடியாது. மோசேயின் காலத்தில் அதை செய்வதற்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது வேதம் லவோதிக்கியா சபை காலமாகிய இக்காலம் குருடா இருக்கும் என்று கூறியுள்ளது. நீங்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களா இருக்கிறபடியினால், ஐஸ்வர்யமுள்ளவர்களா இருக்கிறோம் என்றும், திரவிய சம்மணன் என்றும் கூறுகிறபடியினால், பெரிய சபை கட்டடங்கள், அருமையாக உடுத்தியிருக்கும் மக்கள், எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு மகத்தான காரியங்கள், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ கூறுகிறாய். ஆனால் நீ உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், பரிதவிக்கப்படத்தக்கவனும், நிர்வாக்கியம் உள்ளவனும், நிர்வாணியும், குருடனுமாயிருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய். இப்பொழுது ஒரு மனிதன் இந்த நிலைமையில் இருந்தால் நீங்கள் அவனுடைய நிலைமையை அவனுக்கு எடுத்துரைக்கலாம். அவன் சரியான மனநிலையில் இருந்தால் அப்பொழுது அவன் தன்னை சீர் செய்து கொள்ள முயல்வான். ஆனால் அந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் போது உங்களால் அவனிடம் எந்த வித்தியாசத்தையும் எடுத்துரைக்க முடியாது. அவன் தான் நிர்வாணியாய் இருந்தும் அவன் அப்பொழுது அதை நம்புவதில்லை. அவன் அந்த நிலையில் இருப்பதை அவன் நம்பாதபடியால் அவன் குருடனாய் இருக்கிறான் என்பதையே அது இங்கு காண்பிக்கிறது. கிறிஸ்துவை சேவிக்க மறுப்போரின் கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கிவிட்டான். நாம் வாழ்கிற இக்கால நேரத்தின் அடையாளத்தை அவர்களால் காண இயலாதபடி அவர்கள் மிகவும் குருடராயிருக்கிறார்கள். இடைவெளியில் ஏற்கனவே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். அங்கே வேறு ஒருவரும் நிற்க முடியாது. நீங்கள் அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் நாசமடைவீர்கள். இப்பொழுது முடிக்கும் முன்னர் நான் இதை கூற விரும்புகிறேன். இப்பொழுது நான் இதை எனக்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். குருடாயிருக்கிற ஒரு மனிதன், மாம்ச பிரகாரமான குருடன், அவன் செங்குத்தான மலையுச்சியின் மேல் நடந்து செல்வதை பார்த்து அறிந்து கொண்ட பிறகு நம்மால் சும்மா நிற்க முடியுமா? நாம் அதை இந்த காலை நம்முடைய சிந்தையில் அறிந்திருந்தும், செங்குத்தான மலையுச்சியின் மேல் ஒரு குருடன் நடந்து செல்வதை கண்டும் நாம் அவனை எச்சரிக்க முயற்சிக்காமல் நிற்க முடியுமா? அவ்வாறு செய்யாமல் இருந்தால் மிகவும் கொடுமையானதாக இருக்கும். நமது இருதயத்தில் நாம் மிகவும் அக்கறையற்றவர்களாக இருப்போம். பார்க்க முடியாதவனும் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாதவனுமாகிய ஒரு குருடன் செங்குத்தானது ஒரு மலையுச்சியின் மேல் நடந்து செல்கையில் வேறொரு மனிதன் அதை பார்த்து அதை பற்றி அக்கறை இல்லாமலும் மேற்கொண்டு நகைக்கக்கூடியவனான ஒரு மனிதனை பற்றி உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அதை பற்றி எதுவும் செய்யாமல் இருப்பது மோசமானதாகும். பாருங்கள், உலகம் முழுவதிலும் உள்ள எனது சகோதரர்களுக்கு நான் இவ்வறிக்கையை விடுக்க விரும்புகிறேன். நான் மனத்தாழ்மையோடு நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்றும் என்ன செய்ய போகிறதாக எண்ணி உள்ளேனோ அதை பற்றியும் கூறப்போகிறேன்.
Been preaching for years and I've become an old man.
நான் அநேக ஆண்டுகளாக பிரசங்கித்து வருகிறேன். நான் வயோதிக மனிதனாக முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த பிரசங்கியாக ஆகிவிட்டேன். ஏராளமான கடுமையான போராட்டங்கள் எனக்கு ஏற்பட்டது. என் உள்ளே முழுவதும் போராட்டங்களினால் வெட்டுண்டு போயிருக்கிறேன். ஏனெனில் தேவன் எனக்கு அளித்த பங்கு குழந்தைகளை முத்தமிடுவது, இளைஞருக்கு யோகம் செய்து வைப்பது, முதிர் வயதினரை அடக்கம் செய்வது போன்றதல்ல. ஆனால் அஞ்ஞான மார்க்கத்தின் வஞ்சனைகள், பேய்களின் உபதேசங்கள் மற்றும் அந்தகாரத்தின் வல்லமைகள் ஆகியவற்றுக்கு எதிரான யுத்தத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு எதிராளியானவன் தோற்கடிக்கப்படுவதை நான் காணும் வரையில் போரிடுவதேயாகும். நான் அநேக சமயங்களில் ஆழமான வெட்டுகாயங்களை பெற்றிருக்கிறேன். இந்நாளில் செய்தியோடு நான் வந்த வேளையில் நான் சபைக்கு சொல்லவிருந்ததை சொல்லிவிட்டேன். இந்த வேலைக்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை அழைத்த பொழுது நான் அதை அநேக ஆண்டுகளுக்கு முன்பே முன்னறிவித்தேன். உங்களுக்கு நான் அவருடைய நாமத்தில் உரைக்கும்படி கர்த்தர் அனுமதித்த காரியங்கள் ஒவ்வொன்றும் அது எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவ்வாறு நிறைவேறி இருக்கவில்லை என்று கூறக்கூடிய ஒரு நபரும் இன்றைக்கு பூமியில் இல்லை. அவர் எவ்வாறு என்னை முதலாவதான வரத்தோடு முதலில் அனுப்பினார், பிறகு இரண்டாவது வரம். உலகம் முழுவதிலும் காரியங்கள் உரைக்கப்பட்டன அல்லது நடந்தே உள்ளன. மேலும் உண்மையாக லட்சக்கணக்கானவர்கள் கிறிஸ்துவிடம் வந்திருக்கின்றனர். பத்தாயிரக்கணக்கான பிரசங்கிமார்கள் ஆவியில் ஏவப்பட்டு அதனால் இன்றைய தினத்தில் ஒரு எழுப்புதலானது ஆரம்பிக்கப்பட்டு அது பூமி முழுவதிலும் பரம்பிக் கொண்டிருக்கிறது.
பெந்தேகோஸ்தியினர்
ஒருவரே என்னுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் அவர்களே ஆதாயம் அடைந்துள்ளனர். சிறு குழுக்களாலான பெந்தேகோஸ்தியினரே மற்ற எல்லா சபைகளையும் ஒன்றாக சேர்த்தாலும் அவர்களால் காண்பிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக மக்களை மனமாற்றம் அடைய செய்திருக்கின்றனர். அது புள்ளி விவரமாயிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதாலும் எடுப்புதலை ஏற்றுக்கொள்வதாலுமே ஆகும். நாமும் வைத்தியர்களும் பூமியின் பெரிய மனிதரும் சாட்சியிட்டதான வியாதியஸ்தர் சுத்தமடைதல், பிசாசுகள் துரத்தப்படுதல், மரித்தோர் உயிரோடெடுதல் ஆகியவைகள் நடைபெற்ற மகத்தான வேலைக்குள் வந்ததற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு நம்மிடையே தோன்றுவது நேரிட்டது. அது நீங்கள் கண்ட சுவற்றில் கையிருப்பு தோன்றி எழுதலாகிய அடையாளத்தோடு தோன்றியது. அது கர்த்தருடைய தூதனால் ஏற்பட்டதாகும். இப்பொழுது விஞ்ஞானிகள் அதை தங்களது பதிப்புரிமையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது உலகம் முழுவதிலும் அறியப்பட்ட உண்மையாயிருக்கிறது. அவர் செய்த காரியங்கள் யாவும் நீங்கள் கண்டீர்கள். அவை ஒவ்வொரு வேளையிலும் நிறைவேறியுள்ளன. மோசேயின் நாட்களில் வனாந்திரத்தில் இஸ்ரவேலரோடு அக்னிஸ்தம்பம் கூடவே சென்றது. அந்த அக்னிஸ்தம்பத்தை நாம் கண்டோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்ட மோசே இரவில் அக்னிஸ்தம்பத்தையும் பகலில் மேகஸ்தம்பத்தையும்
பின்தொடர்ந்தான்.
இயேசு பூமியில் இருந்தபோது அவர்தாமே அந்த தேவன் என்று கூறினார். ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று அவர் கூறினார். இருக்கிறேன் என்று சொன்னவர்தான் முன் காலத்தில் மோசேயோடு முற்றடியிலிருந்து அக்கிரிஸ்தவமாக தோன்றி பேசியவர். சகோதரன் வேயில் அவர்களே, அது சரியானது என்று நான் நினைக்கிறேன். நான் தேவரிடத்திலிருந்து வந்தேன், அவரிடத்துக்கு திரும்பி செல்கிறேன் என்று அவர் கூறினார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிரோடு எழும்பி உன்னதத்துக்கு ஏறி தமது சரீரத்தை நித்திய தேவனின் பலிபீடத்தின் மேல் கிடத்தினார். அவர் அங்கே நமது ஸ்தானத்தில் கிரியை செய்யும்படியும் நமது பாவக்கடனை செலுத்தி தீர்த்து விட்டார் என்று அறியத்தக்கதாக சதா காலமும் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அங்கிருந்து அவர் ஒரு மகத்தான அக்கிரிஸ்தம்ப ரூபத்தில் மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்கிறார். பரிசுத்த பவுல், அவன் பரிசுத்த பவுல் என்று அழைக்கப்படும் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்றே அழைக்கப்பட்டான். ஒரு நாள் அவன் தங்களது சபைகளின் பாரம்பரியத்துக்கு முரண்பாடான ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற சில மக்களை கைது செய்யும்படி தமஸ்கு பட்டணத்திற்கு போய் கொண்டிருந்தான். அவனது வழியில் ஒரு நாள் கிட்டத்தட்ட பகலினி வேளையில் மகத்தானது ஒரு ஒளியினால் அவர் அடித்து வீழ்த்தப்பட்டான். அவர் யூதனானபடியால் இஸ்ரவேலரை வராந்திரத்தில் நடத்திய அக்னிஸ்தம்பத்தை பற்றி அவன் அறிந்திருந்தான். எனவே அந்த மகத்தான ஒளி அவனை அடித்தபொழுது தன்முன் தோன்றிய அந்த அக்னிஸ்தம்பத்தை கண்டு அவன் ஆண்டவரே நீர் யார் என்று கதறினான். உங்களுடைய யாக்கோபரசன் மொழிபெயர்ப்பான ஆங்கில வேதாகமத்திலும் நிலையான பதிப்பு என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்திலும் நீங்கள் கவனிக்கலாம். அவற்றில் ஆங்கிலத்தில் LORD கர்த்தர் என்று பெரிய எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வேதாகமத்தை அறிந்தவர்கள் பெரிய எழுத்துக்களில் LORD கர்த்தர் என்று குறிப்பிட்டிருந்தால் அது ஏலோகிமை குறிக்கும் என்பதை அறிவர். ஆதியாகமம் 1:1 கூறப்பட்டுள்ள கர்த்தர் என்பது ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் உள்ளது. அது வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர் என்பதே ஆகும். பவுல் பார்வையில் தென்படுகிறது ஒரு மாயையான தோற்றத்தை இவ்வாறு அழைத்திருக்க மாட்டான். அவன் அறிந்திராத ஏதோ ஒன்றை குறித்து அவ்வாறு அழைத்திருந்திருக்க மாட்டான். ஏனெனில் அவன் வேத வாக்கியங்களில் பயிற்றுவிக்கப்பட்டவன். அந்த நாளின் பெரிய போதகராகிய கமாலியலின் கீழ் கல்வி பயின்றவன். அவ்வொளி யெகோவாதான் என்று தான் திருப்தடையாமல் அவரை ஆண்டவர் என்று அவன் அழைத்திருக்க மாட்டான். ஆண்டவரே நீ யார் என்று அவன் கேட்டான். பதிலாக வந்த அந்த சத்தத்தை கேளுங்கள், இயேசு நானே, நேற்று மிந்துமென்றும் மாறாதவர். எனவே இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தொடர்ந்து செல்லும் முன்பு இங்கும் உலகம் முழுவதிலும் இப்பொழுது இச்செய்தியினை செவி கொடுத்துக் கொண்டிருக்கும் யாவரும் இது நேற்றும் இன்றுமென்றும் மாறாத இயேசு கிறிஸ்துதான் என்பது ஒவ்வொரு செய்கையினாலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவார்கள் என்றே நான் எண்ணுகிறேன். அவர் முன்பு செய்த அதே காரியங்களை இப்பொழுதும் செய்து வருகிறார். வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்தார். நடக்கப் போகிறவர்களை முன்கூட்டியே காண்பித்தார். இத்தனை ஆண்டுகளிலும் ஒவ்வொரு வேளையிலும் அவை பரிபூர்ணமாக நிறைவேறியுள்ளது. நான் இப்பொழுது 54 வயதுடனாக இருக்கிறேன். என்னுடைய 18 மாத பிரயாயத்தில் இருந்து நான் தரிசனங்களை கண்டு வருகிறேன். அவைகள் ஒருபோதும் தவறியதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது சத்தியமாகவே இருந்திருக்கிறது. புரிகிறதா? எனவே அது தேவனாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் மக்கள் அதை காணக்கூடாதபடி ஏன் குருடாய் இருக்கிறார்கள் என்று நான் சிந்திக்கிறேன். நான் அடிக்கடி நம்முடைய ஸ்திரீகளிடத்தில் அவர்களுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளுதலை குறித்தும் அவர்களது ஒழுக்க குறைவான குட்டை பாவாடைகள் முதலான ஆடைகளித்தலை குறித்தும் பேசுகிறேன். அதை குறித்து ஏனைய ஊழியக்காரர்கள் எனக்கு எதிராக கூக்குரலிடுகிறார்கள். பெண்களோ தங்களது இந்த விதமான பொல்லாதபடியில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு தாங்கள் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதனால் அங்குள்ள மேஜைகளில் ராபோஜன ஆராதனைகளில் பங்கெடுக்கிறார்கள். இவை எல்லாவற்றோடும் கூட அவர்கள் போய் பிடிப்பதிலும் நட்புக்காக மது அருந்துவதும் மற்றும் இன்ன பிற காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓ, அது அவர்களுக்கு சாதாரணமானதாக இருக்கிறது. நான் தேவதூஷணம் செய்கிறேன் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இதனால் தங்கள் ஸ்திரீகள் சீர் பொருந்தி இருக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் தேசம் முழுவதும் இன்னும் மோசமான நிலையை அடைந்திருக்கிறார்கள். பின்பு நான் சற்று பயந்த சுவாமுள்ளவனாய் இருந்தபடியால் நான் ஒரு விதமான அமைதியோடு இதை கூறுகிறேன். நான் ஒரு விதமான ஒரு படபடப்பு தன்மை கொண்ட நபரை போன்றவனாய் இருக்கலாம். இந்த வேலைக்கு நான் தகுதியற்றவன் என்று ஆரம்பத்தில் நான் அறிந்திருந்தபடியினால் அநேகர் இதை போல் என்னை குறை கூறிய போதும் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. அது எனக்கோ கடினமானதாக இருந்தது. ஆனால் நான், தேவனே, இந்த வேலையை செய்யக்கூடியவராகிய இன்னொருவரை ஏன் நீ அழைக்கவில்லை? நான் தோல்வியுறுகிறேன் என்பதற்காக நான் வருந்துகிறேன். ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நான் செய்ய வேண்டி இருந்ததை செய்ய எங்கோ தவறிவிட்டேன். ஏனென்றால் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று எண்ணினேன். சுமார் ஓராண்டுக்கு முன்பு எனது தாயார் மகிமைக்குள் கடந்து சென்று விட்டார்கள். அவள் தகப்பனார் ஒரு வேட்டைக்காரர். நானும் அவரை போல காடுகளை மிகவும் நேசிக்கிறபடியினால் இந்த தன்மைகளை எல்லாம் நான் அவரிடத்திலிருந்தே பெற்றுள்ளேன் என்று கருதுகிறேன்.
And I thought, if this people that call themselves Christians,
கிறிஸ்தவர்கள் என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் இந்த ஜனங்கள் நான் பிரசங்கிக்கும் இந்த செய்திக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை எனில் அவர்கள் போகட்டும். நான் இதை ஒரேடியாக நிறுத்திவிட்டு மலைக்கு போய்விடப் போகிறேன். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார் என்று நான் எண்ணினேன். இங்குள்ள உங்களில் அநேகருக்கு இந்த சம்பவம் சம்பவிப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பே அதை பற்றி நான் முன்னுரைத்தது நினைவிருக்கும். அதில் நான் எவ்வாறு ஒரு இடத்திற்கு செல்வேன் என்பதையும் அங்கே மானை போல காட்சியளிக்கும் ஒரு மிருகம் இருக்கும் என்றும் அதற்கு கூர்மையான கொம்புகள் இருக்கும் என்றும் அக்கொம்புகள் 42 அங்குலங்கள் இருக்கும் என்றும் எவ்வாறு அங்கு ஒரு வெள்ளி மூலாம் பூசப்பட்டது போல இருக்கும் 7 அடி நீளமுள்ள கரடி இருக்கும் என்றும் கூறியிருந்தேன். அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒளிநாடாக்களில் கேட்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் அனுமானிக்கிறேன். பாருங்கள், அது உண்மை என்று காண்பிக்கும்படி அவை எனது அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனது தாய் உலகை விட்டு போகும் முன்பு நடந்தவைகள் இவைகள். ஆண்டவர் எனது தாயை எடுத்துக் கொள்வதை குறித்து அறிந்திருந்தபடியால் அச்சம்பவம் நடக்கும் போது எனக்கு ஏற்படும் அதிர்ச்சி என்றும் என்னை சாந்தப்படுத்தும்படி தேவன் விரும்பினார். இப்பொழுது நான் ஒரு கிறிஸ்தவராய் இருந்த ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் அலாஸ்காவில் உள்ள ஒரு பெரிய தேசத்தில் இருக்கிறார். நான் இங்கிருந்து புறப்பட்டு மேற்கில் சென்று விட்டபடியினால் அங்கு என் மனைவியை எப்படியாவது அழைத்து சென்று விடலாம் என்றும் நான் அவளை இங்கே கொண்டு வந்த பிறகு நான் ஒரு வழிகாட்டியாகிட வேண்டும் என்றும் நான் என் மனதில் தீர்மானித்தேன். அதற்கு பிறகு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்பினார். அதாவது என்னுடைய முடியை நீளமாக வளரவிட்டு மீசையையும் வளரவிட்டு அங்கு சென்று ஒரு வழிகாட்டியாகி விடுவேன். அந்நாட்டில் 2 அல்லது 3 இந்தியர்கள் தான் வாழ்கிறார்கள். நான் ஒரு வழிகாட்டியாக ஆகி பட் என்பவருக்கு உதவி செய்யலாம் என நான் எண்ணினேன். நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்பினால் அப்பொழுது சரியாண்டவரே என்பேன். அவர் எனக்கு ஒரு தரிசனம் தருவார். பிறகு நான் புறப்பட்டு செல்வேன் என்று எண்ணினேன். நான் இதை ஜனங்களுக்கு கூறுகிறேன். நான் ஒருபோதும் என்னை குறித்து பெரிதாக எண்ணிக்கொள்ளவில்லை. எவருமே இதை அறிவர். ஆனால் ஜனங்கள், சகோதரன் பிரணாம், நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்கிறார்கள். ஆனால் நான் என்னை ஒருபோதும் அந்த விதமாக எண்ணவில்லை. ஆனால் நான் அந்த வேலையை செய்ய ஆயத்தமாக இருக்கும் வேலைக்கு நெருங்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள், ஒருவேளை நான் அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் நான் வனாந்தரத்தில் வாழ்வேன். நான் வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டு அவருடைய தீர்க்கதரிசியாக இருப்பேன். பாருங்கள், அப்பொழுது என்னை அவர் எங்காவது அனுப்ப விரும்பினார். அவர் என்னை உபயோகிக்காத நேரத்தில் அருமையான சில மீன்களை பிடிப்பதும் மற்ற சில காரியங்களையும் நிச்சயமாக நான் செய்வேன் என்றேன். நிச்சயமாகவே ஒரு விதத்தில் சுயநலமான மனப்பான்மைதான். பாருங்கள், நான் அதை செய்ய விரும்பினேன். இப்பொழுது செய்ய வேண்டியதான காரியம் சரியாக அதுவல்ல. இப்பொழுது நான் அதை செய்ய என் மனதில் தீர்மானித்திருந்தேன். ஏழு சபை காலங்களை குறித்து பிரசங்கிக்கும் போது அந்த நேரத்தில் எவ்வாறு கர்த்தர் அதை ஆசீர்வதித்து ஏழு சபை காலங்களை குறித்து வரையப்பட்டவைகளை அவர் சுவற்றில் அப்படியே வரைந்து பிரதிபலித்து காட்டினார். அந்நேரத்தில் இங்கு இருப்பவர்களில் அநேகர் அங்கிருந்து அதை அறிந்திருக்கிறீர்கள். அன்று அவர் இங்கு வந்தபோது இங்கே உங்களில் எத்தனை பேர் அங்கே இருந்தீர்கள்? அந்த அக்னி ஸ்தம்பம் அதை வரைந்தது. சகோதரன் ஜாக்சனை நான் நினைவு கூறுகிறேன். அவர் வழக்கமாக நம்மோடு இருப்பவர். சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் முன்பு மெத்தோடிஸ்ட் ஊழியக்காரராக இருந்தார். ஆம், இப்பொழுது அவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் என்னிடம் ஒரு சொப்பனத்துடன் வந்தார். இன்னும் சில சகோதரரும் ஒரே விதமான சொப்பனங்களோடு வந்தனர். கர்த்தர் எனக்கு மிகவும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். அதனால் நான் ஒருபொழுதும் சொப்பனங்களுக்கு தவறான வியாக்கியானத்தை கொடுத்ததில்லை. இதை நீங்கள் இக்காலையில் பதிவு செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு சொப்பனத்திற்கும் நான் எப்பொழுதாவது தவறானது ஒரு வியாக்கியானத்தை கொடுத்ததுண்டா? இல்லையா? ஏனெனில் கர்த்தர் குறிப்பிட்ட நபர் கண்ட சொப்பனத்தை எனக்கு தரிசனத்தில் மீண்டும் காண்பித்து அது என்ன என்று எனக்கு சொல்லும் வரை நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். அதன் பின்னர் சகோதரன் ஜாக்சன் கூறினார், நான் அவருடைய சபையில் ஒரு ஆராதனை நடத்திக் கொண்டிருந்தேன். அந்த ராத்திரியில் அவர் எவ்வாறோ சற்று அதிர்ச்சி அடைந்தவராக இருந்திருக்கிறார். அவர் தமது சபை கட்டடத்தை விட்டு வெளியேறி வேறு வழியாக வந்து காரில் இருந்த என்னை சந்தித்தார். அப்பொழுது மக்கள் கடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர் என்னிடத்தில் வந்து, நான் உங்களிடம் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன் என்று கூறினார். தான் ஒரு சொப்பனத்தை கண்டதாக அவர் என்னிடம் கூறினார். அச்சொப்பனத்தில் அவர் கண்டதாவது, இந்தியானாவை போல் இங்கே ஏதோ ஒரு இடம், அங்கே நீண்ட பெரிய புல் நிறைந்த மலை ஒன்று இருந்ததாம். அதன் உச்சியில் இருந்த மண்ணெல்லாம் மழை பெய்து நீரால் முழுவதும் கழுவிடப்பட்டிருந்ததாம். அந்த மலை உச்சி அதனால் மொட்டையாக இருந்தது. அந்த வடுக்கையான பாறையின் மேல் ஏதோ வினோதமாக எழுதப்பட்டிருந்ததாம். இங்குள்ள சபையில் உள்ள எல்லா சகோதரரோடும் நின்று கொண்டு எழுதப்பட்டவைகளை நான் வியாக்கியானித்துக் கொண்டிருந்தேனாம்.
Then when it comes to time that I got all of it interpreted, then that I somehow or another, if I...
எழுதப்பட்டவைகள் யாவையும் நான் வியாக்கியானித்து முடித்த பின்பு சொப்பனத்தை நான் சரியாக புரிந்து கொண்டிருப்பேனாயின், அதாவது நான் இவ்வாறு செய்தேனாம், நெம்புகோல் மாதிரி நம்பக்கூடியதொரு கடப்பாறையினால் அம்மலையின் உச்சிப்பகுதியை நெம்பி பிளந்து திறக்கிறேனாம். அதன் உள்ளே பளிங்கு போன்று திட்டப்பட்ட கருங்கல்லை போன்ற வெண்குறிக்கள் தன்னில் ஏதும் எழுதப்படாமல் இருக்கின்றது. நான் என்னோடு இருக்கிற சகோதரர்களிடம், நீங்கள் இங்கேயே இருந்து இதை பார்த்துக் கொண்டிருங்கள் என்று கூறினேன். அவர்கள் அவ்வாறு அதை பார்த்துக் கொண்டிருக்கையில் நான் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு மேற்கு நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறேன். சகோதரன் ஜாக்சன் கூறினதாவது, நான் ஒரு மலையின் மேல் செல்வதாகவும் பிறகு இன்னொரு மலையின் மேல் செல்வதாகவும் இவ்வாறு உருவம் மிகவும் சிறியதாக தெரியும் அளவுக்கு மேற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறேனாம். உங்களுக்கு அது நினைவிருக்கும். அச்சொப்பரமானது அது நிறைவேறும் முன்னதாக இந்த சபையில் அதற்கான வியாக்கியானமானது கொடுக்கப்பட்டது. அந்த வேளை இப்பொழுதே வந்திருக்கிறது என நான் விசுவாசிக்கிறேன். லூத்தர், வெஸ்லி, ஜான் ஸ்மித், அலெக்சாண்டர் காம்பெல் மற்றும் ஏனையோரும் வேதாகமத்தில் இருந்தே பிரசங்கித்தனர். அவர்கள் காலத்தின் வழியாக கடைசியாக வந்த நமக்கு முழு வெளிப்பாடும் கிடைக்கும்படி அதற்காக ஏழாவதான ஒரு தூதனின் செய்தி இருக்கிறது என்பது நமக்கு காண்பிக்கப்பட்டது. ஏழாம் தூதனின் செய்தி முடங்குகையில் எல்லா தேவ ரகசியங்களும் தெரியப்படுத்தப்படும். பிறகு ஏழு ரகசியமான இடிமுடக்கங்கள் வருகின்றன. நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது அந்த கடைசி காலமாயிருப்பின், அதாவது நாம் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினூடாக வந்தடைந்தோம். நமக்கு அற்புத அடையாளங்கள் மற்றும் பல்வேறு காரியங்கள் நடைபெற்றுள்ளன. சபைக்கு வரங்கள் திரும்ப கிடைத்திருக்கின்றன. அவ்வரங்கள் தெய்வீக சுகமளித்தல், தீர்க்க தரிசனம் உரைத்தல், அந்நிய பாஷைகளில் பேசுதல் ஆகியவற்றுக்கு வியாக்கியானம் கூறுதல் போன்றவைகளாகும். அந்நிய பாஷைகளில் பேசுதலானது தவறான பயங்கரமான முறையில் உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனாலும் அதே சமயத்தில் அந்த தவறு நன்மையான ஒன்றை நீக்கிவிட முடியாது. அந்நிய பாஷைகளில் பேசுதலில் அது அசலானதாகும். உண்மையான ஒன்று எப்பொழுதும் சபையில் இருக்க வேண்டும் என கருதப்படுகிறது. நம்மிடையே ஏராளமான போலிகள் இருக்கின்றன. நம்மிடையே கிறிஸ்தவர்கள் போல் நடித்துக் காட்டும் மக்களும் உண்டு. ஆனால் அவர்களுடைய ஜீவியங்கள் அதற்கேற்றார் போல் இல்லையாதலால் ஏதோ தவறு அவர்களிடம் இருக்கிறது. இயேசுவோ, அவர்கள் கணிகளினால் அவர்களை அறிவீர்கள் என கூறினார். ஒருவன் கிறிஸ்தவனா இல்லையா என்பதை அவன் ஜீவிக்கிறதை பொறுத்தே நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஜீவிக்கிறதற்கு மிஞ்சி ஒருபோதும் உயர குதிக்க வேண்டாம். ஆனால் அதில், அதாவது அது உண்மையான காரியத்தில் இருந்து உண்மையான அசலான விசுவாசிகளை விலக்கி வைக்க பிசாசு உண்டு பண்ணுகிற ஒரு போலியான விரட்டும் பொம்மை உருவத்தை போன்றுள்ளது. ஆனால் நன்மை தீமை இவற்றை பகுத்தறிந்து வேறு பிரித்து வைப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வார்த்தையானது அதை எப்பொழுதும் வேறாக்கும். இப்பொழுது நாம் அதை இதில் கண்டறிகிறோம். அதாவது அந்த கற்பாறையின் பேரிலான வியாக்கியானத்தை நான் உங்களிடம் கூறினேன். அந்த சகோதரனுடைய சொப்பனத்தில் இருந்த கற்பாறை கிறிஸ்துவாகும். அது வேதாகமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக வேதாகமும் வியாக்கியானிக்கப்பட்டு அதற்கு முழுவதுமாக மதஸ்தாபன பூர்வமான அர்த்தத்தையே கொடுத்து வந்தோம். லவோதிக்கேயாவின் சபை காலத்திலோ கடைசி வரமானது சபையில் சேர்க்கப்பட்டு லவோதிக்கேயாவின் காலத்தில் பிரசங்கிக்கும்படி கொடுக்கப்பட்டது. அவ்வேளை ஏழாம் தூதனின் வேலையாகும். அக்காலத்தில் காலாகாலமாக தவறாக அர்த்தப்படுத்தப்பட்ட ஏராளமான காரியங்கள் காணப்படும். லூத்தர் நீதிமானாக்கப்படுதல் என்ற செய்தியை பிரசங்கித்துவிட்டு அவர் நீண்டகாலம் உயிர் வாழாதினால் அது அப்படியே எந்தவித ஒழுங்குமின்றி நிலைத்திருக்க விட்டுவிட்டார். அதன் பின்பு அவர்கள் சபையை ஸ்தாபமாக்கிவிட்டனர். லூத்தர் ஒருபோதும் ஸ்தாபனத்தை உண்டாக்கவில்லை. லூத்தருக்கு பிறகுதான் அது நடைபெற்றது. அதன் பிறகு வெஸ்லி வருகிறார். வெஸ்லியின் காலத்திற்கு பிறகு அவர்கள் வெஸ்லி சபையை உண்டாக்கினார்கள். அதன் பிறகு பாப்டிஸ்ட் ஆகிய ஜான் ஸ்மித்தும் அவருக்கு பிறகு அலெக்சாண்டர் காம்பல் மற்றும் ஏனையோரும் வந்தனர். ஆனால் சீர்திருத்தக்காரர்களாகிய மனிதர் எல்லாவற்றையும் ஒன்றாக தொகுத்து கொடுப்பதற்கு நீண்ட காலம் உயிர் வாழவில்லை. எனவே வெளியாக்கப்படாத ஏராளமான நிச்சயமற்ற காரியங்கள் விடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அவ்வாறு செய்த போது உதாரணமாக ஜான் ஸ்மித் தண்ணீர் ஞானஸ்தானத்தை தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தார். ஆனால் அது ஒரு பட்டப்பெயர்களை உபயோகித்து கொடுக்கப்படும் ஞானஸ்தானமாக இருந்தது. இவ்வாறு எத்தனையோ விஷயங்கள் தீர்க்கமாக எடுத்துரைக்கப்படாமல் விடப்பட்டிருந்தன. இவை எல்லாவற்றுக்கும் பின்பு முடிவு காலத்தில் நாம் வந்திருக்கையில் கடைசி செய்தியானது இதுவரையிலும் தீர்க்கமாக எடுத்துரைக்கப்படாமல் விடப்பட்டிருந்த விஷயங்களை சரி செய்து கொடுத்து இவைகளை ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது. புரிகிறதா? இப்போது வேதாகமானது முழுவதுமாக வியாக்கியானிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் கவனித்து பாருங்கள், அது கூர்நுனி கோபுர வடிவம் கொண்ட கற்பாறையின் உச்சிப்பகுதியை திறந்தது. இப்பொழுது இது கூர்நுனி கோபுர கோட்பாடு உபதேசம் அல்ல. அதுவல்ல, ஏனென்றால் நான் அதாவது ஏனெனில் சில மனிதர் கூர்நுனி கோபுர உபதேசத்தை உபதேசிக்கிறார்கள். அவர்கள் பேசுவது என்னவென்பதை பற்றி அவர்கள் அறிவார்கள் என்று நான் யூகிக்கிறேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அது எப்படி இருந்த போதிலும் அது ஒரு கூர்நுனி கோபுர வடிவத்தில் இருந்தது. ஆனால் கூர்நுனி கோபுரத்தின் தலைபாகம் அதில் பொருத்தப்படாமல் இருந்தது. நான் எகிப்தில் கைரோவில் இருந்திருக்கிறேன். அங்கே கூர்நுனி கோபுரத்தின் உச்சியாகிய தலைபாகமானது அதன் மேல் இல்லை. ஏனெனில் அது மூளைக்கல்லும் தலைக்கல்லுமாக இருக்கிறது. சபையில் அது மூளைக்கல்லாய் இருக்கிறது. முழுமையடைந்த சபையிலோ அது தலைக்கல்லாய் இருக்கிறது. எனவேதான் அது இன்னும் வரவில்லை. அது புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்துவாகும். அது வரப்போகிறது. அது வரும்போது சபையானது அப்பொழுது லூத்தரின் நீதிமானாக்கப்படுதல், வெஸ்லியின் பரிசுத்தமாகுதல், பிறகு பெந்தேகோஸ்தேயின் செய்தியின் வழியாக ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்திற்குள்ளாக உருவகமாகி இறுதியில் சபையானது மிகவும் சிறுபான்மையினராகும் அளவுக்கு ஆகிவிடும். அம்மக்களின் மத்தியில் ஒரு ஊழியம் நடைபெறும். அவ்வூழியமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியமாயிருக்கும். இவ்வூழியமானது இயேசுவை திரும்பி வர செய்து பூரண சபையை எடுத்துக்கொண்டு போக செய்யும். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது உண்மையும் உத்தமமான எல்லா லூத்தரன்களையும் பிரஸ்பிடேரியன்களையும் பாப்டிஸ்டுகளையும் மெத்தோடிஸ்டுகளையும் மற்றும் யாரெல்லாம் ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நமது சில பெந்தேகோஸ்தே சகோதரர்கள் கடைசி காலத்தில் எடுத்துக் கொள்ளப்படவிருக்கும் மக்கள் தான் சபையில் மீதியானவர்கள் என விசுவாசிக்கிறார்கள். நான் அக்கருத்திற்கு மாறுபடுகிறேன். ஏனென்றால் தேவன், அதாவது எப்படி ஒரு மனிதன், எப்படி தேவன், அதாவது தேவன் எவ்வாறு இவ்வண்ணம் செய்ய முடியும் என்று நாம் கூறுவோமானால் அவர் விரும்புகிற எதையும் அவரால் செய்ய முடியும். தேவன் லூத்தருக்கு விசுவாசத்தினால் நீதிமானாகுதலையே வாக்குரைத்தார். அதுதான் அவர்களுக்கு தெரியும். பார்த்தீர்களா? அவர் சபையை எடுத்துக் கொள்வதாக வாக்குரைத்தார். அதை அவர் ஆதரிக்கிறார் என்று தேவனுடைய கிருபையினாலும் வேத வாக்கியங்களை ஆதாரமாக கொண்டும் நான் விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் முதலாம் ஜாமத்தில் வரவில்லை. அவர்கள் நித்திரையடைந்தனர். பிறகு இரண்டாம் ஜாமம் தொடங்கி ஆறு ஜாமம் வரையும் அவர் வரவில்லை. கடைசியாக ஏழாம் ஜாமத்தில் அவர் வருகிறார். அதுவே ஏழாம் சபையின் காலமாக இருக்கிறது. அதுவே ஏழாம் தூதனின் செய்தியாக இருக்கிறது. புரிகிறதா? அவர் வந்தபொழுது கன்னிகையர் யாவரும் தங்களுடைய விளக்குகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புரிகிறதா? தேவனுடைய ஆவியினால் பிறந்தவன் எவனும், அவன் பிரஸ்பிடேரியன், லூத்தரன், பாப்டிஸ்ட், இதில் யாராயிருந்தாலும் எடுத்துக் கொள்ளப்படுதலில் போய்விடுவார். அவ்வேளையில் மனவாட்டி வெளியே அழைக்கப்படுவாள் என நான் விசுவாசிக்கிறேன். கடைசி நாட்களில் மரணத்தை ருசி பாராமல் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மருவமாகும் சிலர் இருப்பார்கள் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் சகோதரன் ஜாக்சனின் சொப்பனத்தில் நீங்கள் கவனித்தவரை அந்த பாறையின் உள்ளே எந்த எழுத்தும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அது நிமித்தமாகத்தான் நான் மேற்கு நோக்கி சென்றேன். இப்பொழுது அது சம்பவித்து விட்டது. மேலும் நான் ஒரு நாளில் அதன் அர்த்தம் என்ன என்பதை உங்களிடம் கூறுவேன் என்று கூறியிருந்தேன். அதற்காக தான் மேற்கே சென்றேன். ஐயன்மீர் இதுவா சபையம் என்ற செய்தியை ஒலிநாடாவிலும் இந்த காலை இங்கு பிரசனமாகி கேட்டவர்களுக்கு தெரியும். நான் அந்த தரிசனத்தை கூறியுள்ளேன். செய்திகளை ஒலிநாடாவில் வழக்கமாக கேட்கும் சகோதரர்களில் யாரிடமாவது அந்த செய்தி இல்லாவிட்டால் அதை கேட்க விரும்பினால் ஐயன்மீர் இதுவா சபையம் என்ற செய்தியை எடுத்துக் கொள்ளுங்கள். அச்சம்பவம் நடைபெறுவதற்கு சில மாதங்கள் வாரங்களுக்கு முன்பே டூசானில் வடக்கே நான் இருப்பதை தரிசனத்தில், அதாவது பிளாக்ஸ்டாப்புக்கு கிடக்கிலும் டூசானுக்கு வடக்கிலும் இருப்பதாகவும், அப்போது நான் என்னுடைய கால்சட்டையில் ஒட்டியிருக்கும் ஊமச்சியை எடுத்துக் கொண்டிருந்த போது தேசத்தையே அசைப்பது போல் தோன்றும் ஒரு வெடியோசை எழும்புவதாகவும் கண்டேன். அதை உங்களில் எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? அது உண்மை. அது தேசத்தையே அசைப்பதாயிருந்தது. பாருங்கள், அது அங்கு சம்பவித்த போது அங்கே நின்று கொண்டிருந்தவர்களில் குறைந்தது ஒரு மனிதனாவது இப்போது இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அச்சம்பவம் அம்மலையின் பாறைகளை உண்மையிலேயே குலுக்கி உருண்டோட செய்தது. இப்பொழுது அவர்கள் நான் கண்டறிந்த, அதாவது அச்சமயத்தில் தான் நான் அந்த ஏழு தூதர்களை ஒரு கூர்நுனி கோபுர வடிவில் கண்டேன். நான் அப்படியே மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டு, அதாவது மேலே கொண்டு செல்லப்பட்டேன். நான் தேவனுக்காக ஏழு முத்திரைகளை திறக்கும்படி கிழக்கில் கொண்டு வரப்பட்டேன்.
If you haven't got them, if Jesus tarries, and I,
அவைகளை நீங்கள் பெற்றிருக்காவிட்டால், இயேசு வர தாமதித்தால், மேலும் நான் என்னுடைய கொள்ளு பேரன்கள், எனது மகன் சின்ன பவுலின் பிள்ளைகள் காலம் வரைக்கிலும் இயேசு வர தாமதித்தால், அப்பொழுதும் அது ஜீவனுள்ள தேவனுடைய நித்திய சத்தியமாகவே இருக்கும். அது இம்மலையின் உள்ளே முத்திரையிடப்பட்டிருந்தது. அதில் ஏதும் எழுதப்படவில்லை. அதன் அர்த்தம் கொடுக்கப்பட்டாக வேண்டும். நான் திரும்பி வந்தபோது முதலாம் தூதன் அம்முதல் இரவில் முதல் முத்திரையை திறந்தார். அதன் வியாக்கியானமோ நம்முடைய ஜீவியத்தில் நாம் எப்போதும் கெட்டதற்கு முரணாயிருந்தது. ஏழு முத்திரைகளுமே அதே விதமாக வந்தன. நீங்கள் அதை அறிவீர்கள். அது சம்பவித்த போது உங்களில் அநேகர் இங்கே இருந்தீர்கள். அவ்வேளையில் நான் அதை அறியவில்லை. ஆனால் சகோதரன் இங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். சகோதரன் நார்மனும் இங்கே இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நாங்கள் மலைமேல் இருந்தோம். ஹூஸ்டனில் உள்ள ஒரு பையனுக்கு மின்னாற்காலியில் அளிக்கப்படும் மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றும்படி நான் அங்கே போக வேண்டியதாக இருந்தது. நான் அங்கிருந்து திரும்பியதன் பிறகு சகோதரர்களோடு வேட்டையாட சென்றேன். நான் அங்கே அந்த காலை நின்று கொண்டு அங்கு வளர்ந்திருந்த முச்செடிகள், அதாவது கோட் ஹெட்ஸ் என்று அவர்கள் அழைக்கும் ஒரு வகை ஊமச்சியை என் கால் சட்டையில் ஒட்டியிருந்து அதை எடுத்துக் கொண்டிருந்தேன். தரிசனத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாகவே வெடி சத்தம் ஏற்பட்டது. சகோதரன் ஃப்ரெட் அவர்களே, அசரிதானே, நான் தரையிலிருந்து ரொம்ப தூரம் உயர தாண்டி இருக்க வேண்டும். எனக்கு சற்று மேலே கர்த்தருடைய தூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் நான் இந்த ஏழு முத்திரைகளை இங்கு வந்து உடைக்கத்தக்கதாக செய்தியை திரும்ப கொண்டு வந்தனர். ஏன் இங்கே, ஏன் இந்த கூடாரத்தில் இதை செய்ய வேண்டும்? அங்கே நான் ஏன் அதை செய்யக்கூடாது? ஏனெனில் நான் என்னுடைய சபையோருக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு புதிய செய்தியும் இக்கூடாரத்திலிருந்தே முதலில் கொடுக்கப்பட்டு பதிவு செய்யப்படும் என வாக்குறுத்திருக்கிறேன். நான் என்னுடைய வார்த்தையை காப்பாற்றும்படி இங்கே தங்கி அதை செய்யும்படி தேவன் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு நான் உடனே திரும்பி சென்றேன். அந்த வேளையில் அதை பற்றிய புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. தூதர்கள் அச்செய்தியை கொண்டு வரும்படி பரலோகத்தை விட்டு கீழிறங்கிய போது விஞ்ஞானிகள் தான் அவற்றை படம் எடுத்தார்கள். அத்தூதர் கூட்டத்தில் வலது பக்கத்தில் இருந்த தூதன் தனது பார்வை பின்தள்ளி கொண்டு, அவருடைய சிறகுகள் என்பதை பற்றி உங்களிடம் நான் ஏற்கனவே கூறியுள்ளது ஞாபகம் இருக்கிறதா? எவ்வாறு நான் அவரை கவனித்தேன்! மற்றவர்கள் நின்று அவர் மிகவும் வித்தியாசமானவராக இருந்தார். அவர்கள் அதை புகைப்படம் எடுக்கிறார்கள் என்பதை நான் அப்பொழுது அறியாதிருந்தேன். ஏனெனில் நான் உடனடியாக கிழக்கு நோக்கி விரைந்தேன். ஆனால் டூசானுக்கு நான் வீடு திரும்புகையில் அது ஏறத்தாழ தேசம் முழுவதும், மெக்சிகோ மற்றும் மேற்கு மாகாணங்கள் முழுவதும் காணப்பட்டு அதை பற்றி பத்திரிகைகளில் வெளியாயிருந்ததை கண்டேன். இங்கே கூரியர் என்ற பத்திரிகை வந்திருக்கிறது என நினைக்கிறேன். அசோசியேட் அச்சகத்திலும் அது வெளியாகி இருக்கிறது. எத்தனை பேர் அந்த மர்மமான மேகத்தை வானில் பார்த்தீர்கள்? உயர்த்தப்பட்ட கரங்களை நீங்கள் பாருங்கள். இப்பொழுது லைஃப் பத்திரிகை அதை பிரசுரித்திருக்கிறது. என்னிடத்தில் அதை பற்றிய லைஃப் பத்திரிகை கட்டுரை உள்ளது. அதே வேளையில் தான் நான் அங்கே இருந்தேன். ஏழு தூதர்களின் மேகத்தில் பூர்ணுனி கோபுரத்தை பார்த்தீர்களா? அதற்கு சற்று கீழே தான் நான் நின்று கொண்டிருந்தேன். அங்கே மற்றவர்களிடத்திலிருந்தும் சற்று விசேஷமாக காணப்பட்ட வலது பக்கத்தில் உள்ள தூதனை பார்த்தீர்களா? அத்தூதனுடைய முறைப்பான சட்டைகளை பார்த்தீர்களா? அதை பற்றி கூறப்பட்ட விதமாகவே இது இருந்தது. மெக்சிகோ மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்தவர்கள் அதை புகைப்படமாக எடுத்துள்ளனர். இங்கே ஒரு விஞ்ஞானி இப்படத்தை பற்றியும் அதை வைத்துக் கொண்டிருக்கிற மக்களை பற்றியும் எல்லாவித தகவல்களையும் சேகரிக்கவும் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யவும் முற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது ஒரு மேகம் என்று கருதப்படுவது இயலாத காரியம் என்றும், ஏனெனில் ஆகாயத்தில் 6 அல்லது 8 மைல்கள் உயரத்திற்கு அப்பால் ஈரமானது இல்லை என்றும் இந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆகாய விமானத்தில் வெளிநாடுகளுக்கு பறந்து செல்கையில் வழக்கமாக விமானத்தில் நாம் 19,000 அடி உயரத்தில் பறக்கிறோம். அப்பொழுது புயல் காற்றுக்கு மேலே போய்விடுகிறோம். இந்த இக்கட்டுரையை எழுதியுள்ள இந்த விஞ்ஞானி கூறுகிறபடி இந்த மேகமானது ஆகாயத்தில் 26 மைல் உயரத்தில் காணப்பட்டுள்ளது. எனவே மேகத்தை உண்டாக்குவதற்கான ஈரம் இருக்கக்கூடிய உயரத்தில் இந்த மர்ம மேகம் இருக்க வேண்டும். ஒரு விமானத்தின் சத்தம் உண்டாக்கும் கருவியின் சத்தம் போல் அது இருந்தது என்று நான் என்று கூறியதை உங்களில் எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? ஆனால் அந்த நாளில் அப்பகுதியின் மேல் ஏதாவது விமானம் பறந்ததா என்பதை நன்கு புலனாய்ந்து அப்படியொன்றும் விமானம் அம்மாவட்டத்தில் பறக்கவில்லை என்பதையும் அவ்விஞ்ஞானி இப்பத்திரிகையில் கூறியுள்ளார். பொதுவாக விமானத்தின் பின்னால் வெளிப்படும் புகையானது வெளியே தள்ளப்படுகிற ஈரமுள்ள காற்றுதான். ஒரு ஜெட்டை போல் விமானத்தின் இப்பகுதி அதை வெளியே எடுத்து தள்ளுகிறது. அவ்விமானமானது தன்னை முன்னே எடுத்துக் கொள்கையில் ஈரத்தை காற்றில் கக்குகிறது. விமானமானது ஈரத்தை வெளியே தள்ளுகிறது. அவ்விதமாக அதை வெளியே தள்ளித்தான் விமானம் முன்னே செல்ல முடிகிறது. ஆனால் இங்கோ மேகம் இயல்பாக மேகங்கள் உருவாக்கக்கூடிய ஈரமுள்ள ஆகாய பகுதிக்கு அப்பால் அம்மாவட்டத்தில் விமானங்கள் ஏதும் பறக்காத வேளையில் தோன்றியது. அதாவது சாதாரண மேகம் இம்மேகம் தோன்றிய பகுதியில் ஏற்பட முடியாது. ஏனெனில் அதற்கான ஈரப்பசை இல்லாத இடம் அது. அது பூமிக்கு மேலே 26 மைல் உயரத்தில் 30 மைல் நீளத்தில் காணப்பட்டது. உங்களுக்கு புரிகிறதா? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர் அக்கிரிஸ்தம்பம் போல் காணப்பட்டார் என்று நான் அந்த புகைப்படம் எடுக்கப்படும் முன் கூறியது போல் அது இருக்கிறது. அது சத்தியமானது என்று விஞ்ஞானமும் அங்கீகரிக்கத்தக்க வண்ணம் தேவன் செய்தார். அதை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை அங்கீகரிக்கும்படியாயும் அப்படி ஆயிற்று. அது சத்தியமானது என்று விஞ்ஞானமும் சாட்சியிடத்தக்கதாக தேவன் செய்தார். இப்பொழுது நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? நான் இதை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். 7 முத்திரைகளை புத்தகமாக எழுதத்தக்கதாக இங்குள்ள எனது நண்பர் ஒருவரை நான் ஒருவேளை கேட்டுக் கொள்ளக் கூடும். அதற்காக இப்படத்தை அவர் உபயோகிக்க வேண்டியிருக்கலாம். எனவே இப்படத்தின் நகலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் அந்த நகல் ஒன்றை வைத்திருந்தால் அதை குறிப்புக்காக வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? இதை பற்றி கண்டுபிடிக்க விரும்பும் அவ்விஞ்ஞானியிடம் போய் இதை பற்றி நீங்கள் கூறுவது என்ன நினை பயக்கும்? அவர் அதை கேட்டு நகைப்பார். பாருங்கள், வெறுமன அதை கேட்டு அவர் பரிகசிப்பார். அவ்வாறு நமது முத்துக்களை நீங்கள் இறக்க வேண்டாம். ஆனால் நாம் அதை அறிவோம். சபையானது அறிந்திருக்கிறது. தேவனது சத்தியமானது என்று அறிந்திருக்கிறார். அதன் பிறகு எனக்கு என்ன சம்பவிக்குமோ என்று எதிர்பார்த்துக் கொண்டு இந்த காரியத்தின் பேரில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் எங்கே இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? டூசானுக்கு வடக்கேயும் பிளாக் ஸ்டாப்புக்கு கிழக்கிலும் இருந்தேன். நான் எங்கே நின்று கொண்டிருப்பேன் அச்சமயத்தில் என்பதை பல மாதங்களுக்கு முன் சரியாக அந்த இடத்தை குறிப்பிட்டு முன்னுரைத்தது போல் அங்கே நான் நின்று கொண்டிருந்தேன். முன்னுரைத்ததின்படி இப்பத்திரிகை குறிப்பிட்டது போல் நமது சாட்சியின்படியும் சரியாக அந்த இடத்தில் இது சம்பவித்தது. தேவன் பரிபூர்ணமானவராக இருக்கிறார். அவரால் பொய்யுரைக்க முடியாது. அது நிறைவேறியே தீரும். ஐயன் மீறி என்ன சமயம் என்ற செய்தி அடங்கிய ஒலிநாடாவில் நான் கூறுவது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் அதை மீண்டும் குறிப்பிடவுள்ளேன். அதாவது, அதில் நான் ஏதோ ஒரு மகத்தானது ஒரு காரியம் சம்பவிக்கப் போகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளேன். இப்பொழுது அதை பற்றி முழு தேசமும் சாட்சி பகரும்படி ஆகியிருக்கிறது. அசோசியேட் அச்சக நிறுவனத்தின் ஒவ்வொரு செய்தி பத்திரிகையையும் மற்றும் உள்ள நமது முதன்மையான பத்திரிகைகளும் அவரை பற்றி சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் எல்லாம் முடிவு பெறவில்லை. விஞ்ஞானத்தின்படி இனி நம்பிக்கையே இல்லை என்றும் அணுகுண்டுகள் நமக்கென காத்துக் கொண்டிருக்கின்றன என்ற இவ்வந்தகார வேளையில் கிறிஸ்தவராயிருக்கும் மக்கள் இம்மகத்தான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு சாக்கியம் பெற்ற ஜனங்களாய் உள்ளனர்! ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய ஸ்தாபனங்களில் எந்த நம்பிக்கைகளுமே இல்லை. அவைகள் மிருகத்தின் முத்திரையோடு ஒருங்கிணைந்து கொண்டிருக்கின்றன. நமது பொருளாதாரத்துறையிலும் மத ஸ்தாபனங்களுக்கிடையே உள்ள கிறிஸ்தவ ஐக்கியத்திலும் நம்முடைய நம்பிக்கைகள் யாவும் அற்றுப்போய்விட்ட நிலையில் நாம் இருக்கிறோம். அது கத்தோலிக்க சபைக்குள்ளாக சென்று சபை சங்கத்தில் மிருகத்தின் முத்திரையாயிருக்கும். ஆனால் தேவனை நேசித்து ஒரு மெய்பொருளுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கோ வேதத்தில் வாக்குத்தம் செய்த தேவனானவர் அதை நமது முகத்திற்கு முன்பாக வியாபிக்க செய்து சபையை உருவாக்கி ஜனங்களும் விஞ்ஞானமும் பத்திரிகைகளும் மற்றும் யாவும் அவரே தேவன் என்றும் அவரால் தான் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளும்படி செய்கிறார். என்னே ஒரு நேரம், அந்த ஒரு நாள் காலையில் சபினோ கான்யோன் என்ற இடத்தில் அம்மலையின் உச்சியில் என் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தியவாறு என்ன சம்பவிக்கப் போகிறதோ என்று வியந்து ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டயம் எனது கையில் விழுந்தது. அதன் பிடியிலோ முத்து பதித்திருந்தது. அதற்கு உரையும் இருந்தது. அப்பட்டயம் 3 அடி நீளமுள்ளதாகவும் பளிரென மின்னும் ஒருவகை உலோகத்தால் ஆனதும் மிகவும் கருக்கானதுமாயிருந்தது. அது என்னவா இருந்தது என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை. மேலும் நான் இந்த காரியங்கள் குறித்து பயப்படுகிறேன் என்று அப்பொழுது அம்மலைக்கணவாய் அசைக்கத்தக்கதான ஒரு சத்தம் பேசியது. இது கர்த்தருடைய பட்டயம் என்ற சத்தம் கூறியது. கர்த்தருடைய பட்டயம் கர்த்தருடைய வார்த்தையே ஆகும். தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாய் உள்ளது.
So that, then during that time,
அந்த சமயத்தில் இங்கே சபையில் தீரமிக்க சகோதரன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு ராணுவ வீரராக இருந்தவர். ராணுவத்தில் இருக்கையில் சண்டையின் போது குண்டு வெடிப்புக்கு அவர் இரையாகி அவரது காலின் முக்கியமான நரம்பு வெடித்து அவரது புயம் முழுவதும் காயப்பட்டு ஒரு காலும் சேதமாகி மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருந்தார். மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிப்பதோ பயன் தராது, அவர் பிழைக்கவும் மாட்டார் என கருதினர். ஆனால் தேவன் கிருபையினால் அவரை ரட்சித்து ஒரு நாள் அவரை குணமாக்கினார். அதுதான் சகோதரன் ராய் ராபர்ட்சன் அவர்கள் ஆவார். அவர் ஹவுஸ்டனில் அப்படம் எடுக்கப்படுகையில் அங்கே இருந்தார். அவரது மனைவிக்கு பகலில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதும் அவர்களுக்கு என்ன கோளாறு உள்ளது என்பதும் அது சுகமாக்கப்படும் என்பதும் தரிசனத்தில் கண்டு உரைக்கப்பட்டது. அதுவே அவரை ஒரு விசுவாசியாக கொண்டு வந்து விட்டது. ஆனால் அவரோ ராணுவத்தினராக இருந்தவர். இங்கிருந்ததை சொல்வதற்கு அவர் என்னை மன்னிப்பார் என நான் நம்புகிறேன். எனவே கடுமையான மிகவும் கண்டிப்பான துறையில் இருந்தவர், ராணுவத்தில் உத்தரவுகளை இடும் தளபதியாக இருந்தவர், இதை செய் என உத்தரவிட வேண்டியவராக இருந்தவர். பார்த்தீர்களா? அப்படி இருந்த போதிலும் அவர் விசுவாசித்தார். ஆனால் சபையில் நிலையாக வந்து கொண்டிருக்கையில் இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை அவர் பார்க்கையில் அவர் நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆனால் அவைகள் வேறு யாருக்கோ உரியது என்று கூறினார். ஒரு நாள் இரவு இல்லை, ஒரு நாள் காலையில் கர்த்தர் அவரை எழுப்பினார். நாங்கள் எருசலேம் பட்டணத்திலே கர்த்தருடைய ராபோஜன மேஜையில் நானும் அவரும் உட்கார்ந்திருந்தது போன்று காணப்பட்டது. நான் பேசிக் கொண்டிருந்தேன், அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சகோதரன் இங்கு அமர்ந்து என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாரே, அவர் அதை கண்டார். அவர் என்னை ஹவுஸ்டனில் தொலைபேசியில் இல்லை, அரிசோனாவில் அழைத்தார் இல்லை, எனக்கு ஒரு கடிதம் எழுத நான் அவர் வரும்படி அழைத்தேன். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, நீர் அங்கே அமர்ந்து கொண்டிருந்த போது பெரிய அக்னி ஸ்தம்பம் உள்ளே வந்து கர்த்தருடைய ராபோஜன மேஜையில் இருந்து உம்மை தூக்கி சென்று விட்டது. நீர் மேற்கு நோக்கி சென்று விட்டீர் என்று கூறினார். அவர் கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டிருந்து நான் மேற்கு நோக்கி செல்வதை கவனித்துக் கொண்டிருந்தாராம். இந்த ஒளி உள்ளே வந்து என்னை தூக்கி சென்று விட்டதாம். ஒரு நாள் காலையில் இதை ஒரு தரிசனத்தை போல கண்டதாக கூறினார். ஒரு நாள் காலை 3 அல்லது 4 மணி அளவில் படுக்கையிலிருந்து எழுந்து இது சம்பவித்ததை கண்டாராம். அப்பொழுது அவரோ அநேக நாட்களாக சகோதரன் பில் திரும்பி வாருங்கள் என்று கதறிக்கொண்டிருந்திருக்கிறார். நானும் சகோதரன் ராயும் உண்மையான சகோதரர்கள். நாங்கள் ஒன்றாக வாழ்கிறோம், ஒன்றாக வேட்டையாடுகிறோம். நாங்கள் சகோதரர்கள், திரும்பி வாருங்கள், அவரை திருப்பிக் கொண்டு வாருங்கள் என்று எனக்காக அவர் தன்னுடைய தொண்டை கட்டிப்போகும் அளவுக்கு கதறிக்கொண்டிருந்திருக்கிறார். அவர் கூறினார், நான் அதாவது அந்த அக்னிஸ்தம்பமானது திரும்பி வந்து இல்லை, ஒரு மேகம் திரும்பி வந்து என்னை அம்மேஜையின் தலைப்பகுதியில் உட்கார வைத்ததாம். அப்பொழுது நான் மர்வமாக்கப்பட்டிருந்தேனாம். நான் வேறு விதமாக காட்சியளிக்கும்படி நான் மர்வமாக்கப்பட்டது சகோதரன் ராய் அவர்களுக்கோ ரகசியமானதாக இருந்ததாம். நான் ஞாபகத்தில் வைத்திருக்கும்படியானது ஒரு காரியத்திற்காக நான் விஷயத்தை இங்கே வைக்கிறேன். மர்வமாக்கப்பட்டு அதை குறித்த வியாக்கியானத்தை நான் அவருக்கு அளிக்கும் போது 7 முத்திரைகளை நான் பிரசிப்பதற்காக நான் திரும்பி வரும் முன் இது சம்பவித்தது. 7 முத்திரைகள் செய்திக்காக நான் திரும்பி வந்திருக்கையில் ஒரு நாள் காலையில் அவர் என் மகன் பில்லியை பற்றிக் கொண்டு என்னை சந்தித்து என்னிடம் பேசும்படி விரும்பி இருக்கிறார். நான் அவ்வேளையில் 7 முத்திரைக்காக ஜபத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தேன். பிறகு அவர் என்னிடம் அக்காட்சி மீண்டும் ஏற்பட்டதாக கூறினார். சகோதரன் ராய் அவர்களே, நான் இதை சொல்வதில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் நீங்கள் அந்த தவறை எனது கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். அவர் கூறியதாவது, அவர் மீண்டும் அதிகாலையில் எழுந்தாராம். அவர் தனது அறையில் அந்த பெரிய ஒளி அல்லது மேகத்தை ஒரு மலையின் மேல் இருக்க கண்டாராம். அவர் சமீபத்தில் என்னிடம் ஒரு மலையின் மேல் மேகம் இருப்பதில் ஏதாவது முக்கியத்துவம் உண்டா என்று கேட்டார். நானோ வேதத்திலா என்று கேட்டேன். அப்பொழுது நான், ஆம், பேதுரு யாக்கோபு யோவான் ஆகியோர் மலையின் மேல் இயேசுவோடு சென்றபோது கர்த்தராகிய இயேசுவை ஒரு மேகம் நிழலிட்டது. அப்பொழுது தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று கூறினார். சமீபத்தில் தான் நான் அதை பற்றி பிரசங்கித்திருக்கிறேன். அது ஒரு சிறிய செய்தியாகும். ஒலிநாடாவில் பதிவு செய்கிற சகோதரர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அது அவருக்கு செவிகொடுங்கள் என்பதாகும். ஒருகால் நீங்கள் அந்த ஒலிநாடாவை வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். சகோதரன் ராய காட்சியில் தான் மலையின் மேல் ஏறி போனதாகவும் நான் அப்பொழுது நின்று கொண்டிருந்ததை கண்டதாகவும் கூறினார். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கீழ்கண்டவாறு கூறினதாம். அப்படித்தானே சகோதரன் ராய் அவர்களே? இவர் என்னுடைய ஊழியக்காரன். மோசே வழிநடத்தியது போல் இவரும் மக்களை வழிநடத்தத்தக்கதாக இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அவரை நான் அழைத்திருக்கிறேன். வார்த்தையை பேசி எதையும் உருவாக்க அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மோசே வண்டிகள் ஏற்படும்படி பேசியது போல் உள்ளதாகும். ஏற்கனவே சம்பவித்த அணில்கள் மற்றும் காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதை பற்றி நாம் அறிவோம். எளிமையான ஹேட்ரேட், அவள் வீட்டில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். மோசே செய்த காரியத்தையே நான் செய்ததாக அங்கு அவரிடம் ஆண்டவர் கூறினார். ஒரு பிரயாணத்திற்கு பிறகு நான் திரும்பி வருகையில் அவர் அதை கூறினார். என்னுடைய சிந்தையில் நான் வட்டவர்களை போய் பார்த்து வர என் மனதில் தீர்மானித்திருந்தேன். ஏனென்றால் வேட்டைக்காரராகி அவர் உடல் நலிவுற்றிருந்தார். நான் இங்கிருந்து சீக்கிரமாக புறப்பட்டு செல்லும் முன் இதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நான் ஒரு விதமான சொப்பனத்தை கண்டேன், ஒரு வினோதமான சொப்பனம். இதை பற்றி நான் கூறுவதால் அதை பற்றி எப்பொழுதாவது அறிய வரும்போது அது எனது மைத்துனர் மனதை நோக செய்யாது என நான் நம்புகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற எனது மனைவியையும் இது நிமித்தம் நான் மனம் புண்பட செய்யவில்லை, ஆனால் அவள் அதை அறிவாள்.
Many months ago, right on, was around about October, November, I dreamed that
இச்சொப்பனத்தை நான் அநேக மாதங்களுக்கு முன்பாக ஏறத்தாழ அக்டோபர் அல்லது நவம்பர் மாத வாக்கில் கண்டேன். அச்சொப்பனத்தில் நான் இருளில் சுற்றி திரிந்து கொண்டிருப்பவனாக இருந்தேன். என்னை பற்றி அக்கறை உள்ளவர்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. எனக்கென்று போவதற்கும் ஒரு இடமும் இல்லை. நான் எவ்வித வேலையுமின்றி ஊர் சுற்றுபவனாக இருந்தேன். எனக்கோ மிகவும் குளிராக இருந்தது. நான் தூரத்தில் உற்று பார்த்த போது நான் அக்னியை கண்டேன். நான் அங்கு சென்ற போது அது ஒரு நகர குப்பை கொட்டும் ஸ்தலமாக இருந்தது. அவர்களோ அங்கே பள்ளங்களை தோண்டியிருக்க அந்த குப்பை கொட்டும் பள்ளங்களில் நெருப்புதான் இருந்தது. அப்பள்ளங்களுக்கிடையே குளிர்காலத்தில் கடும் குளிரினால் உறைந்து போகாதபடி பிச்சைக்காரர்கள் தங்களை சூடு உண்டாக்கிக் கொண்டு படுத்துக் கொள்ளும்படியான இடங்கள் உண்டாயிருந்தன. எனக்கோ மிகவும் குளிராயிருந்தது. எனக்கு சூடு உண்டாக்கிக் கொள்ளும்படி நான் அந்த தனப்படு பண்டையில் சென்றேன். அங்கு முழுவதும் பிச்சைக்காரர்கள் படுத்திருந்தார்கள். அவர்களை நான் காணவில்லை, ஆனால் அவர்கள் யாவரும் தங்களுக்கு உறங்குவதற்குரிய இடங்களில் படுத்துக் கொண்டிருப்பதை போல் காணப்பட்டது. அங்கே என்னுடைய மைத்துனர் ஃபிளெச்சர் பிராயை
பார்த்தேன்.
எப்படியாய் நான் அவரை நினைத்து பார்க்கிறேன். அவன் ஒரு நல்ல பையன், ஆனால் இது வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக அமையக்கூடும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜேம்ஸ் ஃபிளெச்சர் பிராய் என்ற அந்த கட்டழகு வாலிபன் தவறான கூட்டத்தாரோடு சேர்ந்து கொண்டு தனது முதலாவது மதுவை அருந்தினதை நான் நினைத்து பார்க்கிறேன். எனது வீட்டின் திரைகளுக்கு பின்னாக இருந்து அவன் என்னை அழைத்ததை நான் நினைவு கூறுகிறேன். அவரது தந்தை அநேகம் ஆண்டுகளுக்கு முன்பு மகிமைக்குள் கடந்து சென்று விட்டார். அவர் அன்று சிறு வீணை எடுத்து வைத்துக் கொண்டு தூர மலையின் மேல் ஒரு கரடுமுரடான சிலுவை நின்றதே என்ற பாடலை பாடி இசைத்துக் கொண்டிருந்தார். பிளட்சரனை திரும்பவும் அழைத்தார். சகோதரன் பில், எனக்காக ஜெபியுங்கள். எனது தந்தை அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார், ஆனால் நானோ இன்று இவ்வாறு குடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது நான் பிளட்சர் என்று கூப்பிட்டேன். அவன் அப்பொழுது கிட்டத்தட்ட 18 வயதுடைய பையனாயிருந்தான். மேலும் நான் அந்த வழியில் செல்லாதே என்று கூறினேன், ஆனால் அவனோ அதற்கு ஒருபோதும் செவிசாய்க்கவில்லை. அவனோ தொடர்ந்து அந்த பாதையிலே சென்று ஒரு முழு குடிகாரனாக மாறிவிட்டான். அவனது மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனை விட்டு சென்று விட்டார்கள். அவன் இவ்வேளையில் நான் அவனை நேசிக்கிறேன் என்பதை தேவன் அறிவார். வெறும் பிச்சைக்காரனாக அலைந்து கொண்டிருந்த அவனுக்காக நான் ஜெபிக்க சென்றிருந்தேன். அவனுடைய மனமோ புண்பட்டு விட்டது. சமீபத்தில் தான் நான் அவனுக்காக ஜெபிக்க போயிருந்தேன். அப்பொழுது இங்கே 7 முத்திரைகளை நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். பிளட்ச், என்னிடம் 2 ஜோடி உடுப்புகள் இருக்கின்றன, அவற்றை நான் உனக்கு தர விரும்புகிறேன் என்று நான் கூறினேன். அதற்கு அவனோ அதை நீங்கள் எனக்கு தராதீர்கள் என்று கூறினான். அவனுக்கு துணிமணிகள் கிடையாது என்பதை நான் அறிவேன். எனவே நான் அவனிடத்தில் ஏன் நீ இந்த துணிகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று கேட்டேன். அவனோ ஓ என்று கூறிவிட்டு என்னை உற்று நோக்கி, நான் அவற்றை என்ன செய்வேன் தெரியுமா, அந்த உடுப்புகளை அடமானம் வைத்து குடித்து விடுவேன் என்றான். மேலும் நான் பிளட்ச், நான் கொஞ்சம் பணம் உனக்கு தருகிறேன் என்று கூறினேன். அவன் அதற்கும் இல்லை, அவ்வாறு செய்யாதீர்கள் சகோதரன் பில் அவர்களே, நீர் அதை செய்ய நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டான். அவன் தன்னுடைய இதயத்தில் உண்மையானவனாக இருந்தான், ஆனால் அவன் குடிகாரனாக மாறி ஒரு பிச்சைக்காரனாக அலைந்து திரிகிறவனாக ஆகிவிட்டான். அவனது மனைவியும் தவறான பாதையை தெரிந்து கொண்டு விட்டாள். ஓ, இவ்வாறாக ஒவ்வொரு காரியமும் அந்த பரிதாபமான நபருக்கு நடந்துள்ளது. நான் படுக்கையை விட்டு எழுப்பின போது நான் எழும்பு முன்னதாக பிளட்ச் அச்சுப்புறத்தில் என்னிடம், பில்லி, நான் உமக்கு ஒரு இடத்தை தேடி தருகிறேன். என் பிள்ளைகள் பசியாயிருந்த போது அவர்களுக்கு உணவளித்தேன். நீங்கள் ஒரு தகப்பனாக அவர்களுக்கு இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்களுக்கு குளிரில் இருந்து பாதுகாப்பாக இருக்கும்படி ஒரு இடத்தை நான் தேடி தருவேன் என்று கூறினான். இவ்வாறு நாங்கள் இருவரும் அந்த பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்திருந்த அவ்விடங்கள் வழியாக நடந்து வந்து இறுதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோம். அப்பொழுது அவனோ, நான் இங்கே உட்கார்ந்து கொள்கிறேன் என்றான். அப்பொழுது நான் தொடர்ந்து நடந்து சென்று என்னால் ஒரு இடத்தை கண்டறிய முடியுமா என்று பார்ப்பேன் என்றேன். அந்த குளிரான ராத்திரியில் நான் மேலே நடந்து சென்று இருளில் உற்று கவனித்தேன். நான் அதை குறித்து சிந்தித்தேன். ஒரு சமயத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை தமது சபையை நடத்தும்படி செய்தார். ஒரு காலத்தில் அவரது சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கவும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதை காணவும் செய்தார். சில நிமிடங்களாவது என்னோடு பேசிவிட வேண்டும் என்று வாஞ்சித்து உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்களும் பெண்களும் என்னிடம் வந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் போது, ஆனால் நானோ இப்பொழுது ஒரு தேசாந்திரியாக எங்கே இருக்கிறேன்? என்னை யாரும் விரும்பவில்லை. எனக்கு குளிராயிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். அப்பொழுது நான் விழித்துக் கொண்டேன். இச்சொப்பனத்தை பற்றி என் மனைவியிடம் நான் கூறுகையில், ஒருவேளை பிளட்சுக்கு ஏதாவது தேவைப்படலாம், அதுவே சொப்பனத்திற்கு அர்த்தமாக இருக்கலாம் என்று நான் கூறினேன். எனவே நாங்கள் அவனை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்க நாங்கள் உடனே விரைந்தோம். அவனுடைய சகோதரன் அவனை கண்டுபிடித்தார். அவன் அங்கே வீட்னர்ஸ் குடும்பத்துடன் தங்கியிருந்தான். அங்கே வியாபார குதிரைகள் இருக்கின்றன. அங்குள்ள தானிய களஞ்சியத்தின் மூலையில் உறங்குபவனாக அவன் இருந்தான். நான் புறப்பட்டு சென்றேன். அப்பொழுது நானும், நல்லது, இதை இப்படியே விட்டுவிட வேண்டியதுதான் என்று எண்ணினேன். எனவே அந்த ஒரு நாள் நானும் ஃப்ரெட்டும் மற்றும் உள்ளோரும் கனடாவில் இருந்து திரும்பி வந்தோம். அப்பொழுது ஜனங்கள் என்னுடைய செய்தியை கேட்க விரும்பவில்லையாயின் சரி, அவர்கள் கேட்காமல் போகட்டும் என்று இவ்வாறாக என் மனதில் நான் அதை தீர்மானித்தேன். இப்பொழுது சுமார் 35 ஆண்டுகள் பிரசங்கித்து விட்டேன். அதுவும் கடந்த 15 முதல் 18 ஆண்டு காலமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ததை தவிர வேற எதையும் நான் செய்திருக்கவில்லை. நான் அவரண்டை மிகவும் நெருங்கி ஜீவித்து அவர் முதலில் எதையும் சொல்லும் வரையிலும் நான் எதுவும் சொல்லாமல் இருக்க முயற்சித்து வந்துள்ளேன். ஜனங்களோ, சகோதரன் பிரணாம் உங்களிடம் தான் வருவதாக கூறினால் நினைவில் கொள்ளுங்கள், அவருடைய கூட்டத்திற்காக எதிர்பாருங்கள். ஏனென்றால் அவர் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறார், கர்த்தர் கூறும் வரை அவராக எதுவும் செய்ய மாட்டார் என்று கூறுகின்றனர். அது சரிதான். அவர் எனக்கு எதுவும் கூறும் வரையிலும் நான் காத்திருக்கிறேன். அவர் என்னிடம் சொல்லும் வரை நான் அசைவதில்லை. அவர் கூறினபடியே அதன் பின்னர் செய்வேன். ஆனால் இந்த கடந்த சில மாதங்களாக நான் செல்ல வேண்டிய இடங்களை குறித்து அவரோ என்னிடம் ஒன்றுமே கூறவில்லை. அதன் பின்னர் கனடாவிலிருந்து நானும் சகோதரன் பாங்ஸும் சகோதரன் ராயும் திரும்பி வந்தோம். நாங்கள் பிரிந்து செல்வதற்கு முன்னர் சகோதரன் ராய் என்னிடம் அவருடைய சொப்பனத்தை கூறினார். அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஃப்ரெட்டினுடைய வீட்டிற்கு சென்றோம். அங்கு அவர் மகன் லீன் வீட்டில் இல்லாததால் அவர் எங்களுடன் வர இயலவில்லை. எனவே அவரும் அவரது மனைவியும் மகனுக்காக காத்திருக்க வேண்டியதாயிற்று. அவர் தனது மனைவியை சாஸ்கச்சுவானில் உள்ள ரோசு இல்லை மெல்ரோஸ் என்னும் இடத்தில் காரில் ஏற்றிக் கொண்டார். நானும் பில்லியும் சகோதரன் ஃப்ரெட்டின் இணைப்பு வாகனத்தில் வந்தோம். அன்று இரவு முழுவதும் அடுத்த நாளும் கூட நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டே இருந்தோம். அதன் பின்பு அடுத்த நாள் காலையில் நாங்கள் மோன்டானாவில் உள்ள ஹெலினாவை விட்டு புறப்பட்டு எல்லையை நோக்கி வந்து கொண்டிருந்தோம். என்னால் 9 மணி வரை விடுத்திருக்க முடியும். அதன் பின்பு எனக்கு உறக்கம் வந்துவிடும். நான் உறங்க சென்று விட்டேன். பில்லி காலை நேர வெளிச்சம் வரை 10 மணி வரை உறங்க விரும்புவான். எனவே இவ்வாறான பிரயாணம் எங்களுக்கு மிகவும் அருமையாக இருந்தது. எனவே நான் ஏறக்குறைய காலை 4 மணிக்கு எழுந்து வண்டியை ஓட்ட ஆரம்பித்தேன். அப்பொழுது பில்லியோ உறங்கிக் கொண்டிருந்தான். நாங்கள் ஒரு சரத்திற்குள் பிரவேசித்தோம். அப்பொழுது எனக்குள்ளாகவே என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, இந்நாட்களில் ஒன்றில் என் மனைவியை இந்த சரத்திற்கு அழைத்துக் கொண்டு வருவேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அவளுக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அங்கு சென்று அதன் பின்பு அவளிடம், நான் இந்த சரத்தை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன், நாம் வேறெங்கு போக வேண்டாம், நாம் இங்கேயே தங்கிவிடுவோம் என்று கூறுவேன் என்று மனதில் சிந்தித்தேன். இவ்விடம் நாகரிகம் உள்ள எந்த ஒரு பகுதியில் நின்றும் 1100 மைல்கள் அப்பால் உள்ள பகுதியாகும். புரிகிறதா? அதுவோ வனாந்தரமான பகுதி. எனவே நான், அது அருமையானதா இருக்காதா, நான் முடிவெட்டிக் கொள்ள தேவையில்லை, நான் நாகரிகமாக உடைமாற்றிக் கொள்ள தேவையில்லை, நான் அப்படியே வழக்கமாக மலையேறுபவனாக இருப்பேன். இப்படி இருக்கவே நான் எப்பொழுதும் விரும்பினேன் என்று எண்ணினேன். மேலும் நான், என்னிடம் சில துப்பாக்கிகள் உள்ளன, சில ஜனங்கள் அதை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் ஒருபோதும் கேள்விப்பட்டிராத ஒரு வழிகாட்டியை போல நான் இருப்பேன், நான் அவ்வாறு இருக்க விரும்புவேன். அதன் பின்னர் கர்த்தர் என்னை கீழே இறங்கி போய் யாரிடமாவது எதையாவது கூறும்படி கூறினால் அப்பொழுது அவர்களிடம் ஓடி போய் கர்த்தர் சொன்னவற்றை கூறிவிட்டு திரும்பி வந்து விடுவேன். நான் பட் அவர்களுக்கு உதவி செய்வேன். நாம் இங்கே உண்மையாக ஒரு நல்ல சரத்தை உடையவர்களாக இருப்போம் என்று கூறிக்கொண்டேன். நான் அதன் பேரில் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். காலையில் 7 மணி அளவில் மலையில் இருந்த ஒரு சிறிய சிற்றுண்டி சாலைக்கு நாங்கள் சாப்பிட சென்றோம். நேரமாய்க் கொண்டிருந்தபடியால் நான் பில்லியை எழுப்பினேன். எங்களுடைய வாகனத்தில் இருந்த எரிவாயு தீர்ந்து போய்விட்டபடியால் எரிவாயு நிரப்பிக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. நாங்கள் இந்த சிறிய ஸ்தலத்துக்கு சிற்றுண்டி சாலைக்குள் சென்றோம். அங்கு இருந்து கொண்டிருக்கையில் அவ்வீதி வழியாக ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவன் என்னை விட சற்று வயது சென்றவன் போல் தோற்றம் அளித்தான். ஆனால் அவன் ஆண்மை தன்மை கொண்ட ஒரு மனிதனாக எனக்கு காட்சியளித்தான். அம்மனிதன் ஒரு சீருடை போன்ற ஆடையையும் அதன் மேல் மேற்சட்டையையும் சவாரி செய்ததற்குரிய காலணிகளையும் ஒரு கருப்பு தொப்பியையும் மீசையை நீளமாய் தன்னுடைய முகத்தில் வளர்த்திருக்க பனிபோல் வெண்மையான அவரது தலைமுடி தொப்பியின் வழியாக பின்புறம் தொங்கிக் கொண்டிருந்தது. எனவே நான் அவன் ஆண்மை தன்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று எண்ணினேன். சில மனிதர் வலுவற்று சோம்பேறித்தனமாக தன் வாயில் நீண்ட சுருட்டை வைத்துக் கொண்டு அரைக்கால் சட்டையை அணிந்து கொண்டு முற்றத்திலோ அல்லது நீச்சல் குளத்தினருகோ உட்கார்ந்து தன் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கும் ஒரு கிழக்கத்தியரை போல் இருக்கவில்லை. இவ்விதமாக வெளிப்படுத்தி கூறுகிற வார்த்தைகளுக்காக மன்னிக்கவும். ஆனால் அந்த மனிதனோ கரடுமுரடான கடுமையான மனிதனாக காட்சியளித்தான். மனிதன் எங்கு வாழ வேண்டும் என்று தேவன் உண்டாக்கினாரோ அப்படிப்பட்ட மனிதனாக காட்சியளித்தான். நான் அவனை மனதில் பாராட்டிக் கொண்டிருந்தேன். அவன் அச்சிற்றுண்டி சாலைக்குள் நுழைந்து சில பணியாரங்களை கொண்டு வரும்படி உத்தரவிட்டான். அங்கு கிட்டத்தட்ட 15 அல்லது 20 பேர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவன் தும்ப வேண்டியதாய் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, சில ஜனங்களைப் போல் அடக்கமாக இல்லாமல் பயங்கரமான காட்டு தும்மல் போட்டான். என்னை மன்னிக்கவும், ஆனால் அவன் ஒரு பெரிய சத்தமான பயங்கரமான காட்டு தும்மலை என்று போட்டான். என்னே, அது காற்று வெடித்தது போல இருந்தது. அவன் அப்படி தும்மிய போது ஒருவரும் எதுவும் பேச துணியவில்லை. இல்லையா? அப்பொழுது நான், பில்லி, என் இருதயத்திற்கேற்ற மனிதன் இதோ என்று கூறினேன். அதற்கு பில்லியோ, ஆ தந்தையே, அப்படி இருக்கும்படி நீங்கள் விரும்பவில்லையே என்று கூறினான். எதிர்காலத்தில் நான் அப்படித்தான் இருப்பேன். புரிகிறதா? மேலும் நான், அது நான் தான் என்றேன். நான் சற்று நேரம் அங்கு அமர்ந்திருந்தேன். பில்லி என்னை நோக்கி பார்த்துவிட்டு தொடர்ந்து அவனுடைய பணியாரங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நான் என்னுடையதை சாப்பிட்டு முடித்து விட்டிருந்தேன். ஒரு சில நிமிடங்களுக்குள் வேறு யாரோ ஒருவன் எங்களுக்கு எதிராக இருந்த ஒரு சிறு கடைக்குள் இருந்து இந்த விதமான பலைகள் கொண்ட கடையின் பின்னால் இருந்து எழுப்பினான். என்னால் சுற்றி பார்க்க முடியவில்லை. அப்பொழுது எழுப்பின அந்த மனிதன், அவன் சரியாக எனது முகச்சாயல் உள்ளவனாக கிட்டத்தட்ட 75 வயதுடனாக சிறு உருவம் கொண்ட நபராக இருந்தான். அவனது ஆடைகளோ கிழிந்து போய் அவனது உடம்போடு கட்டப்பட்டிருந்தது. அவனோடு எழும்பின அவனுடைய நண்பன் பிளெட்சர் பிராய்க்கு நரைத்த முடி முகத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. பில்லி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு என்னிடம், தந்தையே, அவர்கள் இருவரும் உங்களையும் பிளெட்சரையும் போல இருக்கிறார்கள் என்று கூறினார். நான் அதை பற்றி எவ்வாறு உணர்ந்தேன் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியும். அந்த சிறிய மனிதன் தன்னாடுகிறவனாக என்னை போல தோற்றமளித்தான். வெளியில் குளிர்காய்வதற்காக இருக்கும் நெருப்பண்டையில் நின்றதினால் முகமெல்லாம் அவர்களுக்கு புகைப்படிந்த அடுக்காக இருந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து காலை சிற்றுண்டியை சாப்பிட்டார்கள் என நான் நினைக்கிறேன். ஒரு கோப்பை காப்பி அருந்துவதற்கு அவர்கள் இருவருக்கும் அம்மனிதன் 20 சென்ட்கள் செலுத்தியிருக்க வேண்டும். என் இருதயம் எனக்குள்ளே துடித்தது. நான் அவர்களை கவனித்தேன். பில்லியோ, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான். அதற்கு நானோ ஒன்றுமில்லை என கூறினேன். நான் அதை கவனித்தேன். அவர்கள் புறப்பட்டு வெளியேறினார்கள். பில்லி என்னிடம், தந்தையே, என்ன விஷயம் என்று கேட்டான். அதற்கு நானோ ஒன்றுமில்லை என்றே கூறினேன். அவன் காருக்கு சென்றான். அப்பொழுது பில்லி, நீங்கள் மீண்டும் காரை ஓட்டுகின்றீர்களா என்று கேட்டான். அதற்கு நான் இல்லை என்று கூறினேன். அப்பொழுது பில்லி, நான் இன்னும் தூக்க மயக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று கூறினான். எனவே பில்லி உறங்க சென்று விட்டான். நான் அந்த வாகனத்தை மணிக்கு 55 மைல் வேகத்தில் வேகப்படுத்தி மலையை விட்டு இறக்கிக் கொண்டிருந்தேன். அரிசோனாவை நோக்கி வீடு திரும்பும் எல்லையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஊடா என்ற இடத்திற்கு வந்தேன். அப்பட்டணத்தை விட்டு 20 மைல்கள் தாண்டி மலையை விட்டு வாகனத்தின் கீழே இறங்கிக் கொண்டிருக்கையில் இப்பொழுது என்னுடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாக கேட்கும் வண்ணமாக ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. அணில்கள் மற்றும் சம்பவங்களை பற்றி நான் கூறுகையில் எவ்வாறு அந்த சத்தம் கேட்டது என்று நான் கூறியிருக்கிறேன். ஒரு காலது நொந்து போன பயத்தினால் ஏற்பட்டது போல தென்படுவதை நான் அறிவேன். ஆனால் நான் வெளிப்படுத்தி கூறியிருக்கிறது போல சரியில்லாத ஏதாவது ஒன்றை நான் உங்களுக்கு எப்பொழுதாவது கூறியதுண்டா? ஒரு சத்தம் என்னோடு பேசினது. நான் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அது, உனது திட்டத்தை நிறைவேற்றிக்கொள், நீ அவ்வாறே இருப்பாய் என்று கூறியது. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் அவ்வாறு இருக்க விரும்பவில்லை என கூறினேன். மேலும் அவர், உன் மனைவியும் கூட போய்விடுவாள். அவள் இம்மாதிரியான மலைகளில் வாழ விரும்ப மாட்டாள். சொப்பனம் நீ எவ்வாறு ஒரு தேசாந்திரியாக ஆவா என்று காண்பித்ததோ அவ்வாறே நீ ஆவா என்று கூறினார். அப்பொழுது நான், அந்த விதமாக இருக்க நான் விரும்பவில்லை. ஆனால் நான் அந்த விதமாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நான் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆனால் நீர் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைத்திருக்கிறீர் என்று எனக்கு சொல்லப்பட்டது. எனவே தீர்க்கதரிசியைப் போல் நான் வனாந்திரத்தில் வாழ விரும்புகிறேன் என்று கூறினேன். நான் வேட்டையாட முடியும் என்ற காரணத்திற்காக எனது சொந்த நலனுக்காக இத்தகைய சாக்கு போக்கை கூறிக்கொண்டிருந்தேன். அவர், ஆனால் அப்படி ஜீவித்தவர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாவர். அதைவிட மேலானதொரு ஊழியத்திற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்றார். அவர் மேலும், அதுவுமின்றி மேற்கொண்டு உனக்கு அதிக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வியாதியஸ்தருக்காக ஜெபித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். மேலும் அப்போஸ்தல ஒழுங்கின்படி மேன்மையான காரியங்களை பற்றியும் அநேக மகத்தான வரங்களை பற்றியும் நீ அறிவாய் என்றார். அவரோ தொடர்ந்து, நீ செயல்படுவதற்காக உன்னை அசைக்கும்படி ஒவ்வொரு தடவையும் ஏன் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய்? உனது பலன் எங்கே என்று கேட்டார். அதன் பிறகு நான் கண்டேன். அப்பொழுது, உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார். நான் உன்னிடம் கூறினதோ, அதாவது சகோதரன் ராய் ராபர்ட்சன் தமது சொப்பனம் அல்ல தரிசனத்தில் கண்டு உன்னிடத்தில் கூறியவற்றை நீ ஞாபகத்தில் வைத்திருக்கிறாயா? அதை நீ மோசேயைப் போல் செய்திருந்தாய். உனது ஜனங்களின் உணர்வை நீ மறந்துவிட்டாய். நான் உன்னை அழைத்த அழைப்பை நீ மறந்துவிட்டாய் என்று கூறினார். வியாதியஸ்தர் கிடக்கும்படி நான் அப்படியே விட்டுவிட்டேன். நான் எங்கே போக வேண்டும், போகக்கூடாது என்பதை பற்றி கர்த்தர் சொல்லும்படி விரும்பினேன். அது தவறாகும். மக்கள் எனது செய்தியை கேட்காததினால் நான் எனக்குள்ளாகவே ஒருவிதமான மனப்பான்மையை உருவாக்கிக் கொண்டேன். மோசேயின் ஜீவியத்தோடு இப்பொழுதுள்ள என் ஜீவியத்தை நான் ஒப்பிட முயலாதபடி தேவன் தடுப்பாராக. ஆனால் அது அப்படியே மோசே செய்தது போலவேதான் இருக்கிறது. மோசே ஜனங்களை விடுவிக்க வந்தபோது அவர்கள் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. எனவே அவர்களை அவன் விட்டுவிட்டான். அவன் வனாந்திரத்திற்குள் சென்று விட்டான். ஆனால் தேவனோ அவனை திரும்ப கொண்டு வந்தார். ஜனங்களுடைய வேதனையை அவன் நீண்ட காலம் மறந்திருந்தான். அதன் பிறகு நான், ஆண்டவரே, எனக்கு ஆரம்ப பள்ளி கல்வி மாத்திரமே உண்டு, வேறு கல்வி தகுதி இல்லை. எளிமையான சுவிசேஷத்தை கேட்கும்படி மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருப்பது வழக்கம் என்று நான் கூறினேன். அது மேலானதாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கையின் கீழாக கொடுக்கப்பட்டதை விட இது மகத்தானது. அவர் உன்னதத்திற்கு ஏறி மனிதருக்கு வரங்களை தந்தருளினார். புரிகிறதா? இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நான் இவ்வாறு அவரோடு பேசவும் அவர் பேச நான் கேட்கவுமாக இருந்தது. பிறகு அவரோ என்னை விட்டு போய்விட்டார். அப்பொழுது நான் பில்லி என்று கூப்பிட்டேன். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். நானோ, பில்லி, பேசினது நீதானா என்று கேட்டேன். அவன் உறக்கத்திலிருந்து எழும்ப கூட இல்லை. நான், தேவனாகிய கர்த்தாவே, இதன் பொருள் என்ன என்று எண்ணி கேட்டேன். அப்பொழுது என்னுடைய காரின் வேகத்தை குறைத்துக் கொண்டேன். அதன் பின்னர் நான் பில்லி பில்லி என்று கூப்பிட்டேன். அதற்கு அவனோ, உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது நான், சற்று முன் நீதான் இடம் பேசிக் கொண்டிருந்தாயா என்று கேட்டேன். அதற்கு அவனோ, இல்லையே, ஏன் என்று கேட்டான். அதற்கு நான், ஒரு விஷயம் உனக்கு நான் கூற விரும்புகிறேன். சமீபத்தில் நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்னை போலும் லட்சை போலும் காட்சியளித்த அந்த இருவரையும் கண்டது ஞாபகம் இருக்கிறதா? நீ டூசானுக்கு போகும்போது அம்மாவிடம் இதை பற்றி கேள். நான் அவரிடம் இந்த சொப்பனத்தை கூறியுள்ளேன். பில்லி, ஏதோ ஒன்று சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அது இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று என்னோடு பேசிக் கொண்டிருந்தது. அது நீதான் என்று நான் எண்ணினேன் என்று கூறினேன். அவன் என்னை சற்று விசித்திரமாக உற்று நோக்கினான். சற்று விடுத்திருந்தான். நாங்கள் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்தோம். பிறகு ஒரு சில நிமிடங்கள் கழித்து பிறகு மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தான். நாங்கள் தொடர்ந்து வண்டியில் சென்று கொண்டிருந்தோம். அதன் அர்த்தம் என்னவா இருக்கும் என்று அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே நான் வண்டியை ஓட்டி சென்றேன். சாலையில் அவ்வாறு வாகனம் போய்க் கொண்டிருக்கையில் திடீரென்று மீண்டும் அந்த சத்தம் என்னோடு பேசியது. அவர், திரும்பு, ஆதியிலே நான் உன்னிடம் சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று கூறவில்லையா? நதிக்கரையில் உன்னை நான் அழைத்த போது நான் உன்னிடம் யோவான் ஸ்நானகன் முதலாம் அறைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல் என்று நான் உன்னிடத்தில் கூறவில்லையா? யோவான் தீர்க்கதரிசியை விட மேன்மை உள்ளவன் இல்லையோ? இயேசுதாமே, யாரை பார்க்க போனீர்கள்? ஒரு தீர்க்கதரிசியையா என்று கேட்டுவிட்டு தீர்க்கதரிசியை விட மேலானவன் என்று கூறினாரே என்றார். பின்பு இந்த விஷயங்கள் எல்லாம் என் நினைவிற்கு வந்தன. நான் வியப்புற ஆரம்பித்தேன். பிறகவர் மக்களை பற்றி எனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தினார். மோசே வனாந்தரத்தில் இருந்து கொண்டு எவ்வாறு மக்களை போய் அடைய முடியும்? அதுபோலவே நான் வனாந்தரத்தில் இருந்து கொண்டு எவ்வாறு மக்களை அணுக முடியும்? சரியாக அதே காரியம். பிறகு தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம். உங்களில் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையை நாம் பிரதிஷ்டை செய்யையில் அக்காலையில் அவர் எனக்கு காண்பித்த அவ்விரு மரங்களை நான் இரு பக்கங்களிலும் நட்டேன் அல்லவா? அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கும். அவைகள் எல்லாம் புத்தகங்களிலும் ஒளிநாடாக்களிலும் உள்ளன. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இவைகளை எப்படி பார்த்தேனோ, அதாவது நான் ஒருபோதும் திருத்துவத்தின் பக்கமோ அல்லது ஒருத்துவத்தின் பக்கமோ நான் சாயவில்லை. நான் அவைகள் நடுவே நின்று அம்மரங்களை நட்டேன். அவைகள் கனிகளை கொண்டிருந்த 2 மரங்களாய் மாத்திரமே இருந்தன. எல்லா மரங்களும் 30 அடி உயரம் மாத்திரமே வளர்ந்து பிறகு நின்று விட்டன. ஆனால் அவைகள் நேராக பரலோகத்துக்கு வளர்ந்து சென்றன. அவைகளை ஒரே கிளை நின்று நான் முறித்தேன். புரிகிறதா? ஒரு பக்கத்தில் ஒன்றும் மற்றொரு பக்கத்தில் இன்னொன்றுமாக அவை இருந்தன. அவைகளை நான் முறித்தேன். அந்த தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கும். புரிகிறதா? அவைகள் புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளன. அது எனது சுய சிறுதியிலும் உள்ளது. அவைகள் நேராக வானலாவி வளர்ந்து பரலோகத்திற்குள் சென்றன. அப்பொழுது அவர் என்னிடம், அவற்றின் கனியை பறிக்கும்படி உன் கரத்தை நீட்டி என்று கூறினார். நானோ அங்கே ஓடிய போது அதே கனியை தான் நான் சிலுவையில் கண்டேன். அப்பொழுது அவர், சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு செவி கொடுக்க மனதில்லாமல் போகப் போகிற வேலை வரும். அவர்களை விட்டு விலகாதே, தொடர்ந்து போய்கொண்டே இரு என்று கூறினார். இவை யாவும் என் நினைவிற்கு வந்தது. அதன் பின்னர் இந்த மார்லின் மன்றோ, இவள் மறிப்பதற்கு சுமார் 1 வாரத்திற்கு முன்பு அவள் மறித்ததை கண்டேன். அவள் தற்கொலை செய்யாத போது எப்படியா அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று அவர்கள் கூறினர். அது சம்பவிக்கும் முன்னர் அது எப்படி சம்பவிக்கும் என்று நான் அதை குறித்து அவர்களிடம் கூறினேன். அதேபோல் குத்து சண்டைக்காரர்களை குறித்தும் கூறினேன். அதாவது ஒருவர் மற்றொருவரை கொல்லப்போவதாய் இருந்தார் என்று கூறினேன். நான் அந்த பெண்ணை தவறாக கூறிவிட்டேன். அங்கே மற்றொரு பெண் இருந்தாள். அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் டானி என்றியாகும். அவளுடைய பெயர் என்ன? ஜேன் ரசல். அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ஒரு பாப்டிஸ்ட் பையன். நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் வர்த்தக புருஷருடைய காலை சிற்றுண்டி வேளையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அங்கே அந்த ஸ்தாபனங்களின் பேரில் ஒரு காரியம் இருந்தது. அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் தலைவரும் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் கூடி வந்திருந்தார்கள். நான் பேசி முடித்த பிறகு மேடையை விட்டு புறப்படுகையில், ஏனெனில் அச்செய்தியானது வானொலியில் தேசம் முழுவதும் ஒலிபரப்பப்படுவதாக இருந்தது. அந்த நேரத்தில் வானொலி ஒலிபரப்பை நிறுத்திவிட்டு இந்த செய்தியை ஒலிபரப்பும்படி அதை அறிவிக்க வானொலி நிலையத்திற்கு வந்தனர். நான் அப்பொழுது கிளிப்டனில் இருந்தேன். அங்கே எங்களுடைய காலை சிற்றுண்டியை புசித்தோம். நான் அவ்வாறு மேல் பிரசங்க பீடத்திலிருந்து கீழ் பீடத்திற்கு இறங்கி வருகையில் 30 வயது மதிக்கத்தக்க அழகானதொரு வாலிபன் ஓடி வந்து தனது கரங்களால் என்னை தழுவி அணைத்துக் கொண்டார். அவர், நான் தான் டானி ஹென்றி என்று கூறினார். அவருடைய சகோதரன் தான் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு செய்கிறார் என்பதை அறியாதிருந்தேன். கிறிஸ்தவ வியாபாரிகளுக்காக அங்கே தொலைக்காட்சியில் ஒலிபரப்பும் காரியத்தை செய்கிறார். டேனி ஹென்ரியின் ஒன்றுவிட்ட சகோதரிதான் அந்த சினிமா நடிகை சேன் ரசல் ஆவார். அவளுடைய தாய் ஒரு பெந்தேகோஸ்தே பிரசங்கி ஆவார். அவரோ அவ்வாறு என்னை நோக்கி ஓடி வந்து என்னை சுற்றி தனது கரங்களால் அணைத்துக் கொண்டு, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் பிரணாமே என்றார். மேலும் அவர், நான் இப்போது சொல்ல போவதோ தேவ தூஷணமாக துணிக்காது என்று நம்புகிறேன். என் அபிப்பிராயப்படி நீங்கள் பிரசங்கித்த செய்தியானது வெளிப்படுத்தின விசேஷத்தின் 23 அதிகாரமாக இருக்க முடியும் என்று கூறினார். அவர் அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கையில் உடனே அந்நிய பாஷையில் அவரே பேச ஆரம்பித்தார். ஸ்தாபன ரீதியாக ஒரு பாப்டிஸ்டாக இருந்த அவன் ஒருபோதும் அந்நிய பாஷையில் பேசுதலாகிய அப்படிப்பட்ட காரியத்தை கேள்விப்பட்டிருக்கவே இல்லை. அவர் அவ்வாறு அந்நிய பாஷையில் பேசியதும் என்னை பார்த்தார். அவர் முகம் வெளிவிட்டது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இங்கே உட்கார்ந்திருக்கும் சிலர் அப்பொழுது அங்கிருந்தனர். ஃப்ரெட், நீங்கள் அங்கிருந்தீர்களா? எத்தனை பேர் அங்கே வேலையில் இருந்தீர்கள்? ஆம், இங்குள்ள 3 அங்கு அந்த வேலையில் இருந்தீர்கள். அவருக்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. அங்கே அப்பொழுது ஒரு பருமனான பிரெஞ்சு பெண்மணி ஒருவர் வீற்றிருந்தார். அவளோ எழும்பி அவர் பேசியதற்கு எவ்வித வியாச்சாரமும் தேவையில்லை, அது சுத்தமான பிரெஞ்சு மொழியாகும் என்று கூறினார். அந்த பையன் எனக்கோ பிரெஞ்சு மொழியின் ஒரு வார்த்தை கூட தெரியாது என்று கூறினான். அப்பெண்மணியோ அவர் கூறினவை யாவையும் எழுதி வைத்திருந்தாள். அப்பொழுது அங்கே மூலையில் வேறொருவர் உட்கார்ந்திருந்தார். அவர், அது சரியானதுதான், அவர் கூறியவை யாவும் நானும் எழுதி வைத்திருக்கிறேன், அது பிரெஞ்சு மொழியில் உள்ளது என்று கூறினார். மிகவும் பின்னால் சுவரோரமாக உட்கார்ந்திருந்த பழுப்பு நிற தலைமுடி உள்ள அழகான ஒரு மனிதன் எழும்பி முன்னுக்கு வந்து அவருடைய குறிப்புகளை தம்முடையவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தார். அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர். இங்கிருந்த இந்த மனிதனின் பெயர் விக்டர் லீ டியூக்ஸ் என்பதாகும். இவர் அர்னேவிக் என்பவரின் சபையை சேர்ந்தவர். அவர் அதை எழுதி கொடுத்தார். அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னிடம் உள்ளது, நான் அதை வாசிக்கிறேன், இதை கேளுங்கள். விக்டர் லீ டியூக்ஸ் ஆகிய நான் கலப்படமற்ற பிரெஞ்சு இனத்தை சேர்ந்தவன். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். எனது முகவரியோ 809 நார்த் கிங் ரோட், லாஸ் ஏஞ்சல்சிஸ் 46. நான் அர்னேவிக் என்பவரை போதகராக கொண்டுள்ள பெத்தேல் டெம்பிள் சபையை சேர்ந்தவன். 1961 பிப்ரவரி மாதம் 11 அன்று பூரண சுவிசேஷ வத்தவர்களின் காலை சிற்றுண்டியில் டேனி ஹென்றி என்பவரால் சகோதரன் பிரணாமுக்கு பிரெஞ்சு மொழியில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் சரியான மொழிபெயர்ப்பை நான் அறிவிக்கிறேன். இப்பொழுது இது இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. குறுகிய கடினமான பாதையை நீ தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் உனது சொந்த தெரிந்தெடுத்தலின்படியே நீ நடந்து சென்றிருக்கிறார். இப்பொழுது அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மோசேயும் கூட தனது தெரிந்தெடுத்தலை செய்ய வேண்டியவனாக இருந்தான். புரிகிறதா? துல்லியமான சரியான வழியை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். அது என்னுடைய வழியாயிருக்கிறது, அடியில் கோடிடப்பட்டிருக்கிறது, எனது வழி என பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் பேசினார். முக்கியத்துவம் வாய்ந்த இத்தீர்மானத்தின் நிமித்தமாக பரலோகத்தின் பெரும்பகுதி உனக்கு காத்திருக்கிறது. என்னே மகிமையானது ஒரு தீர்மானம். இப்பொழுது கவனமாக கேளுங்கள். என்னே மகிமையானது ஒரு தீர்மானத்தை நீ செய்திருக்கிறாய். நிறைவேறுவதற்கான இத்தீர்மானத்தில் தன்னில் தானே மிகப்பெரிய வெற்றியை தெய்வீக அன்பில் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அது வினையுறி சொல்லுக்கு முன்னுள்ள வினை சொல்லாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? பாருங்கள், பிரெஞ்சு மொழி. ஐநா சபையின் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் அதை மொழிபெயர்த்துக் கொடுத்தார். அந்த பையனுக்கோ பிரெஞ்சு மொழியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது. அந்நிய பாஷை பேசுவது என்றால் என்னவென்றே அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு பாப்டிஸ்டாக இருந்தான். தற்செயலாக அவன் அங்கே உள்ளே நுழைந்து அங்கே இசைத்துக் கொண்டிருந்த இசையை கேட்டுவிட்டு பின்பு நான் அங்கு வந்து நின்று பிரசங்கித்ததை கேட்டிருக்கிறான். இப்பொழுது தெய்வீகமான அன்பில், தெய்வீக அன்பு, அது பரிசுத்த ஆவியாக இல்லாவிடில் அது எப்படி தெய்வீக அன்பாக இருக்கக்கூடும்? பரிசுத்த ஆவியே தெய்வீக அன்பாக இருக்கிறது. இவ்வாறு நானும் பில்லியும் வாகனத்தில் போய்கொண்டிருக்கையில் பாருங்கள், பில்லி மறுபடியும் உறங்க சென்று விட்டார். அந்த சத்தமானது நான் உனக்கு ஒரு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன் என்று கூறியது. அப்பொழுது நான், கர்த்தாவே என்ன என்றே. நான் சிறிது நேரம் காத்திருந்தேன், ஒன்றும் நடைபெறவில்லை. பிறகு நான், கர்த்தாவே நித்திய அடையாளம் என்றால் என்ன என்று கேட்டேன். நானோ சில நிமிடங்கள் காத்திருந்தேன். அதன் பிறகு நான் பில்லியை பார்த்தேன். அவனோ உறக்கத்தில் இருந்தான். அவர், நான் உனக்கு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன் என்று மீண்டும் கூறினார். மேலும் அவர், நீ இருக்கிற இடத்திலிருந்து மேற்கு நோக்கி பார் என்றார். மேற்கு நோக்கி பார்ப்பதற்காக நான் வாகனத்தில் இருந்து என் தலையை இந்த விதமாய் திருப்பி பார்த்தேன். வாகனத்தையோ மெதுவாக ஓட்டினேன். உங்களுக்கு தெரியுமா? ஓ என்ன, அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கோ கதறி சத்தமிட வேண்டும் என்பது போல் இருந்தது. நான் பார்த்தபோது வெண்மையான பனியினால் மேல் மூடி இடப்பட்டது ஒரு மலையை கண்டேன். அப்பொழுது நான், எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே, அதில் எந்த ஒரு நித்திய அடையாளத்தையும் நான் காணவில்லையே என்று கூறினேன். அவர், உனது பெயர் அதில் எங்கும் எழுதப்பட்டுள்ளது என்று கூறினார். அப்பொழுது நான் அது என்ன என்று எண்ணினேன். நான் மிகவும் பலவீனம் அடைந்தேன். எனவே நான் வாகனத்தை நிறுத்த ஆரம்பித்தேன். பில்லி எழும்பி உங்களுக்கு என்ன நேரிட்டது என்று கேட்டான். நான் என்னுடைய கரங்களை இவ்வாறு தொங்கவிட்டேன். எனது கரங்களில் இருந்தோ வியர்வை கொட்டியது, ஆனால் வெளியிலோ பனிப்பொழிவாயிருந்தது. நான் பில்லி, ஏதோ ஒன்று சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நான் எங்கே தவறடைத்தேன் என்பதை உடனடியாக அறிந்து கொண்டேன். நான் தேவனிடத்தில் தவறியிருக்கிறேன் என்று அறிவேன் என்று கூறினேன். பின்வரும் பாடல் பாடுவதை நான் கேட்பது போல எனக்கு தோன்றியது. பலவிதமான மக்கள், நொண்டி, முடம், குருடு, உடல் சும்பி போனவர், இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களை நான் கண்டேன். பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் குழுவினர் இப்பாடலை பாடுவதை கேட்டேன். அசுத்தம், அசுத்தம், அசுத்த ஆவிகள் அவனை துரத்தின. நீங்கள் அந்த பாடலை அறிவீர்கள். இயேசு வந்து அந்த சிறைப்பட்டவனை விடுதலையாக்கினார். வியாதியஸ்தர்களின் வரிசைகளை என்னால் எவ்விடத்திலும் பார்க்க முடிந்தது. அப்பொழுது நான் நிற்க வேண்டியதாயிற்று. பில்லியோ என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவனாயிருந்தான். நானோ மேல் நோக்கி பார்த்தேன். நான் வண்டியை நிறுத்தி மேல் நோக்கி மலையை பார்த்தபோது அந்த 7 சிகரங்களை கண்டேன். இப்பொழுது இங்கே நீங்கள் ஒரு காரியத்தை காண விரும்பினால், அம்மலையின் மேல் 7 சிகரங்கள் இருந்தன. அந்த ஒரு மலை பல மைல்கள் தூரம் வியாபித்திருந்தது. மற்றொரு தேசத்திற்கு நீங்கள் செல்வதற்கு முன்பிருந்த கடைசி மலை அதுவாகும். அதற்கு பிறகு மலைகளே கிடையாது. அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அமைந்திருந்தது. அதன் உச்சியின் மேல் பனி மூடப்பட்டிருந்தது. முதல் இரண்டும் சிறிய சிகரங்களாக இருந்தன. பிறகு ஒரு பெரிய சிகரம், அதன் பிறகு வேறொரு சிறிய சிகரம், அதற்கப்பால் ஒரு பெரிய சிகரம், அதற்கப்பால் ஒரு சிறிய சிகரம், அதன் பிறகு ஒரு நீண்ட பெரிய பனிமூடிய மலை. அப்பொழுது நான், கர்த்தாவே, அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினேன். அப்பொழுது அவரோ, அங்கே எத்தனை சிகரங்கள் உள்ளன என்று கேட்டார். அதற்கு நான், 7 சிகரங்கள் உள்ளன என்று கூறினேன். உன்னுடைய பெயரில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? பிரான்ஹாம், BRANHAM, MARRION, BRANHAM என ஆங்கிலத்தில், மரியன் பிரான்ஹாம் என ஒவ்வொன்றிலும் ஆங்கிலத்தில் 7 எழுத்துக்களை கொண்டதாய் உள்ளன. அங்கே தனிச்சிறப்பு வாய்ந்த 3 சிகரங்கள் இருந்தன. அவர், அம்மூன்று சிகரங்களும் முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் எடுப்புக்களாம். அந்த முதலாவது சிகரம் உனது ஊழியத்தின் முதலாம் பாகமாயிருந்தது. பின்பு ஒரு சிறிய மலை. உனது முதலாம் இழுப்பு நல்ல உயரமாக இருந்தது என்று கூறினார். கையில் தோன்றும் அந்த அடையாளம் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு சற்று இடைவெளி உண்டாயிருந்தது. நான் அதிக களைப்புறாதபடி இழைப்பாருன்னு நேரமது. உங்களில் அநேகருக்கு ஞாபகம் இருக்கும், அதன் பிறகு இரண்டாம் இழுப்பாகிய பகுத்தறிதலின் வரம் வந்தது. இப்பொழுதோ எனக்கு மற்றொன்று உண்டாயிருந்தது. சில ஆண்டுகளாக இங்கே அந்த சிறிய சிகரங்கள் ஒப்புமையா இருக்கின்றன. பாருங்கள், எனது ஊழியம் முடிவு பெறவில்லை என கருதி நான் திரும்பி பார்க்கிறேன். அதன் பிறகு மூன்றாம் இழுப்பானது வருகிறது. பாருங்கள், 3 என்னும் எண் முடிவான எண்ணாக உள்ளது. அடுத்த சிகரம் கிருபையின் எண்ணாக கருதப்படுகிற 5. அதன் பின்பு உள்ள சிகரம் பரிபூர்ணத்தின் எண்ணாக உள்ள 7 முடிவாகும். 6 நாட்கள் நீ வேலை செய்து 7 நாளாகிய வாரத்தின் கடைசி நாளில் ஓய்ந்திருப்பாயாக. புரிகிறதா? அது காலத்தின் முடிவாய் இருக்கிறது. புரிகிறதா? நான் நின்று பில்லியிடம் அவைகளை காண்பித்தேன். நானும் அவைகளை உற்று நோக்கினேன். மேலும் அவர், அது உன் மனதில் நிலைத்திருக்கட்டும். எப்பொழுதாவது உன் மனதில் சந்தேகம் உண்டானால் இந்த இடத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இங்கு திரும்பி வா என்று கூறினார். அப்பொழுது பில்லி என் தோளில் தட்டி, தந்தையே, கிழக்கே பாருங்கள் என்று கூறினார். அது எவ்வாறு சம்பவித்ததோ நான் அறியேன். சாலையின் கிழக்கு பாகத்தில் அங்கே குப்பை செத்தைகள் திடீரென எரிந்து கொண்டிருந்தன. எந்த ஒரு நகரத்திற்கும் பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த இடத்தில் அந்த குப்பை கூளங்கள் சாலையின் இடது பக்கம் எரிந்து கொண்டிருந்தன. நான் ஊழிய களத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். வயோதிபமோ வாலிபமோ எப்படியாயினும், ஜீவித்தாலும் அல்லது மரித்தாலும், மரணம் என்னை விடுவிக்கும் அளவும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். நான் கர்த்தருடைய காரியங்களில் தவறிவிட்டேன், மனப்பூர்வமாய் அல்ல. இவ்விஷயத்தை இங்கு நான் கூறிவிடட்டும். பார்த்தீர்களா? இன்னும் கொஞ்சம் உள்நடாவில் பதிவாகாமல் காலியாக உள்ளதா? நான் இதை இங்கே கூறிவிடட்டும். எவ்வித குறைவுமின்றி இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படி நான் எப்பொழுதும் விரும்பியுள்ளேன். இந்த ஒளிநாடாவை கேட்கிற சகோதரர்களே, இந்த சபையின் அங்கத்தினரே, இன்று வரை இத்தனை ஆண்டு காலமாக சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயமும் அப்படியே நிறைவேறி இருக்கிறதே அல்லாமல், முன்னுரைத்த எதுவும் நிறைவேறாமற் போகவில்லை. ஆயிரக்கணக்கில் என்ன சம்பவிக்கும் என்பதை பற்றிய முன்னுரைத்தல்கள் மற்றும் இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறிந்து சொல்லுதல் ஆகியவைகள் பிரசங்க பீடத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளன. கூறிய வாரே அவை நிறைவேறவில்லை என்று நிரூபிக்க முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன். ஒவ்வொரு எழுத்தின்படியும் அவைகள் நிறைவேறின. சபையானது அதை விசுவாசிக்கும் எனில் ஆமே என்று சொல்வீர்களாக. இவ்வுலகத்தில் அவைகளை மறுத்துரைக்க ஒருவருமே இல்லை. ஆனால் இங்கே சபையும் இதற்கு பின்வரும் சபை மக்களும் தெரிந்து கொள்ளட்டும். கிரியை செய்யும்படி ஒரு மனிதனை தேவன் உந்தி தள்ளுகிறார் என்றால், அப்படி இருந்தும் அவனுக்கென்று தேவன் பேசும் வரை அவன் அசையாமல் இருப்பான் என்றால், அக்காரியத்தில் விசுவாசம் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. தேவன் தான் உன்னை ஒரு காரியத்திற்கு தள்ளிவிடுகிறார். ஒரு மனிதனும் ஊழியத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதபடி ஊழியமானது அவ்வளவு வளர்ந்துள்ளது. ஆனால் இது முதற்கொண்டு நீங்கள் செவிகொடுக்கும் முன்னர், நான் முதலில் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களோடு பேசட்டும், ஏனெனில் நான் விசுவாசத்தினால் புறப்பட்டு செல்ல வேண்டும். அது சரி அல்லது தவறு என்று எப்படி எண்ணின போதிலும் நான் அதை விசுவாசத்தினால் செய்ய வேண்டும். எது சரி என்று நான் எண்ணுகிறேனோ அதை என்னால் இயன்றவரை சிறப்பாக செய்ய முயல்வேன். இதுவரை அவரிடம் போய் செய்யும்படி சொல்லுகிற வரையில் நான் காத்திருந்து செய்தபடியால் அதில் தவறே இருக்கவில்லை. நான் அவருக்காக காத்திருந்தேன், எனவே அது நான் அல்ல, அவரேதான். ஆனால் நீங்கள் பாருங்கள், மகத்தான பரிசுத்த பவுலும் கூட ஒரு சமயத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார். இவற்றை நிரூபிக்க அநேக சமயங்களில் தேவன் தனது ஊழியக்காரர்கள் தவறான காரியங்களை செய்ய அனுமதித்து விடுகிறார். மானிடர் தவறுகள் செய்யக்கூடும் என்பதை நாம் அறிவோம், ஆனால் தேவனோ தவறு செய்யவே மாட்டார். ஆனால் இப்பொழுது நான் ஊழிய களத்திற்கு பிரசங்களுக்காக செல்வேனானால், இப்பொழுது உள்ள என் தீர்மானத்தின்படிதான் முன்னதாக கூட்டங்களை ஒழுங்கு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு கால் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மகத்தான வேலை வருவதற்குரிய சமயம் இதுவாயிருக்கலாம். அப்படியானால் நிச்சயமாக இது தன்னில் தானே மகத்தானதாக, மகத்தான வெற்றியை தேவ அன்பில் கொண்டு வருவதாக இருக்கும். வினையுறி சொல்லுக்கு முன் உள்ள வினைச்சொல், அப்பொழுது அது தெய்வீக அன்பாகிய தேவனாகவே இருக்கிறது. மக்களுக்காக இடைவெளியில் நிற்கும்படி முன்னால் ஓடி இடைவெளியில் நிற்பதற்கு தேவனுடைய அன்பே அவசியமாய் உள்ளது. இந்த ரிக்கிகள் மற்றும் ரிக்கட்டாக்களான நவநாகரிக கிறிஸ்தவ பண்பற்ற அவர்களை ரிக்கி மற்றும் ரிக்கட்டா என்றே நான் கொஞ்சம் இகழ்ச்சியாக குறிப்பிடுவதுண்டு. அவர்களில் அநேகர் இன்னும் தேவ பிள்ளைகளாக இருப்பதால் நான் அவ்வாறு அவர்களை பற்றி குறிப்பிடக்கூடாது என்று தேவன் எனக்கு உணர்த்தினார். அவர்கள் வேறு விதமாக நடந்து கொள்கிறபடியினால் அவர்களால் தங்களை சரிபண்ணிக் கொள்ள முடியவில்லை. இந்த பழைய குளிர்ந்து போன சடங்காச்சார சபைகள் அப்படிப்பட்ட மக்களை கொண்டுள்ளன. அந்த ஆவி அவர்கள் மேல் இருக்கிறது. இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி மோசே எகிப்துக்கு சென்ற போது அவர்கள் எவ்வாறு எகிப்து என்னும் சிறையில் இருந்தனரோ அதே நிலையில் இவர்களும் உள்ளனர். இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற மானிடர்கள் அவரை என்ன விதமாக சேவிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார்களே, ஆனால் அவ்விதமாக அவரை சேவிப்பார்கள். ஸ்தாபனத்தின் கட்டுகளில் அவர்கள் சிக்குண்டு போயிருக்கிறார்கள். அந்த ஸ்தாபனங்களோ அவர்களிடத்தில் நீங்கள் இதை செய்யவில்லையா என்றும் நீங்கள் அதை செய்யவில்லையா என்றும் கூறுகிறது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அணிவகுத்து வர விரும்புவோர் அணிவகுத்து வருவீராக என்ற தேவ அழைப்பு வந்தாக வேண்டும். நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லுகிற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர்கள் அணிவகுத்து வரட்டும். இக்கடைசி காலத்தில் நாம் கிறிஸ்துவை சந்திப்பதற்கென பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் உத்தமமாயிருப்பின் அவன் தவறு செய்யக்கூடும் என்பதை உங்களுக்கு காண்பிக்கவே இதை உங்களுக்கு அறிவிக்க விரும்பினேன். மோசே தன் ஜனங்கள் தனக்கு செவிகூடாமல் இருந்ததால் அவர்களை பற்றிய உணர்வை இழந்தே போய்விட்டான். சகோதரன் ராய் அவர்களே, நீங்கள் அந்த சொப்பனத்தை கண்டீர்கள் அல்லவா? தேவனே என்னிடத்தில் கூறினாலும் பரவாயில்லை, நான் என் இருதயத்தில் அந்த விதமான ஊழியத்தை பற்றி வித்தியாசமாக உணராதவரை என்னால் அந்த விதமான ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. ஆனால் அந்த மாற்றம் வருகிறதை பற்றித்தான் சகோதரன் ராய் கண்டார். ஏதோ ஒன்று என்னை மாற்ற வேண்டும், ஏனென்றால் நான் என் இருதயத்தில் இப்போது என் உள்ளத்தில் இருக்கிற அதே உணர்வோடு நான் சென்றால், அதாவது நான் இன்னமும் அவர்கள் அந்த செய்திக்கு செவி கொடுத்திருக்கத்தான் வேண்டும், அவர்கள் இதை செய்திருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் அல்லவா? அப்படியானால் அந்த மக்களுக்காக எனக்கு இருக்க வேண்டிய உணர்வுகள் என்னிடம் இல்லை என்று அர்த்தமாகிறது. அந்த விதமான உணர்ச்சி எனக்கு இல்லாதவரை நான் போவதில் அர்த்தமில்லை, ஏனெனில் அப்படி நான் போவேனாகில் நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருப்பேன். இத்தனை ஆண்டு காலமும் நான் அவரை உண்மையான இதயத்தோடு சேவிக்க முயற்சித்துள்ளேன். நான் மாய்மாலக்காரனாக போக மாட்டேன். அவர்கள் நவீன நாகரிக பாங்குடைய ரிக்கி ரிக்கெட்டா இல்லை என்று நான் உணர வேண்டும். இவர்கள் அந்த விதமான கூட்டத்தார் அல்ல. அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பதால் தான் அப்படி இருக்கிறார்கள். நான் அவர்களிடம் அவர்களை விடுவிக்க போக வேண்டும் என்றதான உணர்வு முதலில் எனக்கு வர வேண்டும். அவ்விதமான உணர்வு எனக்கு வராதவரை வெறுமன நான் தெரிந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும். சில தொடர் கூட்டங்களில் பிரசங்கித்து விட்டு அதற்காக காத்திருக்க வேண்டும். என்னிடம் ஒரு சிறிய பாடல் உள்ளது, அதை என்னால் பாட முடியாது. அதை நான் உங்களிடம் வெறுமன மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நான் அதை ஒரு விதமாக வரைந்து வைத்துள்ளேன். நான் அதை இன்னும் சரியாக முழுமையாக எழுதி வைக்கவில்லை. நான் அதை சரியாக எழுதவில்லை. அதை நான் படிக்கக்கூட முடியுமா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அது குடியரசின் யுத்த பாடல் ராகத்தில் அமைந்துள்ளது. மகிமை மகிமை அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது தெரியும்? உண்மையாகவே நாம் எல்லோரும் அதை கேட்டிருக்கிறோம். தேசாந்திரியானது ஒரு பிரசங்கி தன் தோளில் துப்பாக்கியோடும் தன் கையில் வேதாகமத்தோடும் தேசந்தோறும் குதிரை மேல் சுற்றித் திரிந்து பரந்த புல்வெளியில் வாழும் மக்களிடம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்த தேசம் பற்றி பிரசங்கித்தார். எங்கும் பாடிக்கொண்டே சென்றார். சார்ந்திருப்பேன், சார்ந்திருப்பேன், நித்திய புயத்தில் சார்ந்திருப்பேன், 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 நித்திய புயத்தில் சார்ந்திருப்பேன். அக்கினி மற்றும் கந்தக நியாய தீர்ப்பையும் நீதி உள்ளவருக்கு மகிமை நித்திய பரலோகம் எனவும் அவர் பிரசங்கித்தார். மலைகள் தோறும் நீங்கள் அவர் இக்கீதம் பாடுவதை கேட்கும்படி குதிரை மேல் சென்றார். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புதமாய் கிரியை செய்யும் வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, ஓ அற்புதமாய் கிரியை செய்யும் வல்லமை. ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் முதிர்வயதான தேசாந்திரியான பிரசங்கி, நீங்கள் அவரை நினைவில் கொண்டுள்ளீர்களா, பார்த்தீர்களா? சுவரில் தொங்கும் அவர் துப்பாக்கியோ பழமையும் துருவேறியதுமாம். அவரது வேத புத்தகம் கிழிந்தும் தூசி படிந்தும் அதை நாம் தொடுவதோ அபூர்வம், அது சரிதான். ஆனால் அதன் செய்தியோ அந்நாளில் நம்மை சந்திக்குமாம். தேவனுடைய சத்தியம் இன்னமும் பவனி வந்து கொண்டிருக்கிறது. யாவரும் பாடுவோம். மகிமை மகிமை அல்லேலூயா, மகிமை மகிமை அல்லேலூயா, மகிமை மகிமை அல்லேலூயா. அவருடைய சத்தியமோ பவனி சென்று கொண்டிருக்கிறது. இப்பாடலை நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் இக்காலையில் நின்று இப்பாடலை நான் எழுதி கொண்டிருக்கையில் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் எனது பழைய துப்பாக்கியின் மேல் என் கரத்தை வைத்தேன். அப்போது நான் நீண்ட காலம் இருக்க மாட்டேன் என்று எண்ணினேன். அவருடைய துப்பாக்கியோ பழமையும் துருவேறியதுமாய் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது உண்மை. வேத புத்தகமோ கிழிந்து தூசி படிந்து அதை தொடுவதோ அபூர்வமாய் உள்ளது. ஆனால் வேதத்திலிருந்து வந்த அவரது செய்தி ஒரு நாள் நியாய தீர்ப்பில் வரும். அவருடைய சத்தியமோ தொடர்ந்து பவனி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சத்தியம் இந்த வேதாகமே. ஆம், இயேசு கிறிஸ்து ஏற்றுமென்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த வயதான தேசந்தோறும் சுற்றி போய் பிரசங்கிக்கும் பிரசங்கியானவர் தனது தோளில் தன்னுடைய துப்பாக்கியோடும் தன்னுடைய கையில் தன்னுடைய வேதாகமத்தோடும் புல்வெளி பிரதேசங்களை கடந்து சென்று மலைகள் மேல் ஏறி கடந்து பள்ளங்களிலும் எங்கிலும் சென்று வரப்போகும் ஆயிரம் வருட அரசாட்சியை பற்றியும் அநியாயக்காரருக்கான உக்கிரமான நியாயத்தீர்ப்பு பற்றியும் நீதி உள்ளோருக்கான தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பிரசங்கித்து வந்தார். அது உண்மையானதுதான். அந்த பழைய வின்செஸ்டர் துப்பாக்கி துருவேறி போய்விட்டது. வேதாகமத்திற்கு பதிலாக பால் உணர்வை தூண்டும் புத்தகம் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தியமானது தொடர்ந்து பவனி வந்து கொண்டிருக்கிறது. அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தாரோ அதே போல் தாம் இப்பொழுதும் இன்றும் உண்மையுள்ளவராய் இருப்பதை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தியம் தொடர்ந்து பவனி வந்து கொண்டிருக்கிறது. மகிமை மகிமை அல்லேலூயா, மகிமை மகிமை அல்லேலூயா, மகிமை மகிமை அல்லேலூயா. அவருடைய சத்தியம் பவனி வந்து கொண்டிருக்கிறது. ஏன் யாராவது அதை ஏற்றுக்கொள்வார்கள்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்றுமென்று மாறாதவராய் இருக்கிறார். நாம் அதை மீண்டும் பாடுவோம். நாம் இங்கே மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், லூத்தரர்கள் என்று இவ்வாறாக பல சபைகளின் மக்களாக இங்கு கலந்து போய்விட்டோம். நாம் அந்த கடைசி பல்லவியை பாடும் போது உங்களை சுற்றிலும் இருப்பவர்களோடு நாம் கரங்குலுக்கிக் கொள்வோமாக. பின்பு இங்கிருந்து நாம் கலைந்து செல்வோம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், உங்களுடைய சொந்த சபைகளுக்கு போக வேண்டியவர்கள் இன்றிரவு அவ்வாறு போய்விடுங்கள். எனக்காக உங்களது போதகரை வாழ்த்துங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிறகு மீண்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள ஒரு விஷயத்தை கூறுகிறேன். உங்களில் யாருக்காவது போவதற்கு சபை ஏதும் இல்லை என்றால், அதாவது உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால், இன்றிரவு சகோதரர் நெவில் அவர்களுடைய செய்திக்கு பிறகு அவருடைய வருகையின் பிரகாசிக்கும் சிகப்பு விளக்கு என்ற செய்தியை நான் அளிக்கையில் அதை பதிவு செய்யவும் விரும்புகிறேன். பாருங்கள், கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு செய்தியை பதிவு செய்யும்படி நான் மீண்டும் இங்கு வருவேன். ஏனெனில் அதற்கு அடுத்த வாரத்தில் நான் ஆர்கன்சாஸில் இருந்தாக வேண்டும். சரி, இப்பொழுது நாம் மீண்டும் பாடி இப்பொழுதே கரங்குலுக்கிக் கொள்வோம். மகிமை மகிமை அல்லேலூயா, மகிமை மகிமை அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவே, இந்த உருமாள்களை இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்பொழுது சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. சகோதரன் ரெடல் அவர்களே, நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். ஒரு நிமிடம் இங்கே வந்து ஜெபியுங்கள். சகோதரன் ரெடல் அவர்கள் நம்மோடு ஒத்துழைப்பவர்களில் ஒருவர். நம்மிடையே உள்ள ஸ்தாபனம் இல்லாத சிறிய சபைகளின் ஒத்துழைப்பு அல்லது ஐக்கியத்தில் உள்ள ஒருவர் அவர். சுவிசேஷத்திற்காக சகோதரன் ரெடல் அவர்கள் மிகவும் தீரமானதொரு நிலையை எடுத்துள்ளார் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். நான் இதை கூறுகிறேன். சகோதரன் ரெடல் அவர்களே, கடந்து செல்லும் பாதை நெடுகிலும் தேவன் சௌரியமான பூ படுக்கையை வாக்குத்தம் செய்யவில்லை, ஆனால் ஒரு யுத்த போராட்டத்தையே வாக்குறுத்திருக்கிறார். ஆம், ஆனால் அவர் வெற்றியையும் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அதுதான் காரியமாய் உள்ளது. நான் இந்த நிலையை முதலில் எடுத்த பொழுது எனது தாயும் தந்தையுமே என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற எண்ணினார்கள் என்ற காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். பார்த்தீர்களா? ஆனாலோ என்னை, நான் எவ்வாறு அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். இன்று எனக்கு நம்பிக்கை இருப்பதின் காரணமே நான் எடுத்துள்ள இந்த நிலைதான். வயது சென்ற அந்த தேசாதிரியான பிரசங்கியின் காலம் முதல் இதுவரையிலும் உள்ள வேதத்தின் செய்திக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். மக்களோ செய்தியை எடுத்து அதை திருத்தம் செய்து அதை ஸ்தாபனமாக்கி சடங்காச்சாரங்களை அதில் உட்புகுத்தின போதிலும் சத்தியமானது தொடர்ந்து முன்னேறி செல்கிறது. அது உண்மையே, அது தொடர்ந்து முன்னேறி செல்கிறது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வெகு விரைவில் உள்ள யாவரையும் மீண்டும் காண்போம் என நாங்கள் நம்புகிறோம். அதுவரையிலும் ஒலிநடாக்களிலும் இங்கு நேரிலும் செய்தியை கேட்கும் சகோதரர்களாகிய நீங்கள் எனக்கு இப்பொழுது ஒரு தயவு செய்வீர்களா? நான் எனக்குள் ஏற்பட்ட அந்த விதமான மனோபாவத்தினால் இழந்து போனதை தேவன் என் இதயத்துக்குள் தரும்படி ஜெபியுங்கள். ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் சுலபம்தான். இங்கு அமர்ந்துள்ள சகோதரன் வே அவர்களோடு அந்த ஒரு நாள் ஒரு பேட்டி ஏற்பாடாக இருந்தது. இங்கே முன்னால் நிற்கிறார் ஒரு நல்ல மனிதன், ஆனால் அவரை சுற்றிலும் அவர் மனோபாவத்தை மற்றொரு விதமான ஒரு மனோபாவத்தை உண்டாக்கி கொண்டார். அதே காரியத்தை செய்தார் சகோதரன் வே அவர்களே. அவ்வித மனோபாவத்தை பெறுவது சுலபம்தான். உங்கள் மனதில் ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அது சரியா இல்லையா என்பதை திரும்பி போய் வேதத்தோடு சரிபார்த்துக் கொண்டு அதிலிருந்து முன்னேறி செல்லுங்கள். ஆம், மக்களை பற்றிய உணர்வை நீங்கள் இழந்து போகாதீர்கள். புரிகிறதா? மக்கள் மரத்தூளிலிருந்து உண்டானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் ஆத்மாவும் மாம்சமும் ரத்தமும் கொண்ட மானிடர் ஆவார்கள். நீங்கள் யாவரும் உங்களுக்கு விருப்பமானால் எனக்காக ஜெபியுங்கள். தேவன் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி சகோதரன் ரெடல் அவர்களை கேட்டுக்கொள்ள போகிறோம். அவர், அதாவது மன்னித்துக் கொள்வீர்களா? சரி சகோதரனே,
and that rod was restored to you because it pleased God for you to use that rod. And as the Spirit of God is upon me this morning, I'll say by the Spirit, thus saith the Lord, that the Lord God will be with thee.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒரு ஊழியக்காரர். அவரை சிலர் அறியாமல் இருக்கலாம். அவர் ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்தவர். எனக்கு இந்த காலையில் நேரம் இருக்கவில்லை. அதாவது வேறு வழியில் நான் செல்வதை பற்றி குறிப்பிடுகிறதான அந்த சொப்பனங்களை கண்டவர்களில் அவரும் ஒருவர். கடைசி முறையாக மேற்கு நோக்கி செல்வதை பற்றிய காரியம் சகோதரன் ஜே டி பார்னல். இப்பொழுது இங்கே சொப்பனம் காணுகிறவர்களை பற்றியும் சொப்பனங்களை பற்றியும் ஆச்சரியப்படக்கூடிய சில புதியவர்கள் இருக்கக்கூடும். இல்லை, நாம் எல்லா விதமான சொப்பனங்களையும் பின்பற்றிக் கொண்டு போகக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் நாம் என் ஆவியை கடைசி நாட்களில் ஜனங்கள் மேல் ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதம் கூறுவதை விசுவாசிக்கிறோம். அவைகள் வேதத்தின்படி இருக்கிற வரையிலும் அதை விசுவாசித்து அதை பற்றி பிரசங்கிக்க வேண்டியது எனது கடமையாகும். ஜனங்கள் சொப்பனங்களை கண்டு சொல்லும் போது கர்த்தர் அதற்குரிய அர்த்தத்தை சொல்லாவிடில் அதை நாம் விட்டுவிடுகிறோம். அது ஏதோ ஒன்றாக இருக்குமானால் யாராவது ஒருவர் அந்நிய பாஷைகளில் பேசினால் அது சபைக்கு உரியதாக இருக்க வேண்டும், அது நிறைவேற வேண்டியதாகவும் இருக்கிறது. அது அவ்வாறு நிறைவேறாவிடில் அது ஒரு அசுத்த ஆவியினால் உண்டானதாயிருக்கும். அது நிறைவேற வேண்டிய ஒன்றாகும், ஏனெனில் அந்நிய பாஷைகளின் வியாக்கியானம் தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. அது சரி என்பதை நாம் அறிவோம். எனவே வேதம் போதிக்கிறபடி இங்கு ஜீவிக்க நாம் முயல்கிறோம். அதிலிருந்து ஒன்றையும் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம். அதில் எழுதியிருக்கிற விதமாகவே ஜீவியுங்கள். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. சகோதரன் ஜேடி, நான் புறப்பட்டு சென்று பாவத்தோடு ஒத்துப்போக தேவன் எனக்கு கூறவில்லை, ஆனால் புறப்பட்டு போய் வேதம் கூறுகிறபடியே செய்து கொண்டே இருக்க சொன்னார் என்று விசுவாசிப்பதற்கு அது எனக்கு உதவியாயிருக்கிறது. புரிகிறதா? இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமாக. சகோதரனே, யாரோ மயக்கமடைந்து விட்டார்கள். ஒரு நிமிடம் யாவரும் அமைதியாக இருங்கள். பாருங்கள், பரலோக பிதாவே, சகோதரன் வே அவர்களோடு உம்முடைய இரக்கமும் நன்மையும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் திரும்ப வருவாராக. கர்த்தாவே அவரை திரும்ப தாரும். அவருக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் தாரும். எனக்கு உதவி செய்யும். அவருடைய இருதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பித்து விட்டதே. எல்லோரும் அமைதியாயிருந்து அப்படியே ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய நன்மையும் இரக்கமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதரன் வே அவர்களோடு இருப்பதாக. அது முற்று பெற்று விட்டது. நான் நிற்கிற இந்த பீடத்திலிருந்து இங்கே அடக்காராதனை பிரசங்கங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கானவருக்காக நான் நிற்கிற இடத்திலிருந்து கிறிஸ்துவிடம் ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவரிடம் போய் பார்த்தபோது அவருடைய கண்களோ அசையாமல் நின்று போய்விட்டன. அவருடைய நாடி துடிப்போ நின்று போயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூப்பிட்ட மாத்திரத்திலேயே மீண்டும் அவருடைய நாடி துடிப்பு வர ஆரம்பித்து விட்டது. சிலுவையின் ஒழியக்காரன் என்ற முறையில் இதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூறுகிறேன். அவர் அற்புதமானவர் அல்லவா? ஒரு மாரடைப்பு பார்த்தீர்களா? நாம் போய்விட்ட பிறகு இது நிகழாமல் நாம் இப்போது இங்கு இருக்கும் போதே அது நடந்துவிட்டதற்கு நானோ மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை பார்த்தீர்களா? கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. பரலோக பிதாவே, உம்முடைய தயவிற்காகவும் இரக்கத்திற்காகவும் இப்பொழுது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எனது விளக்கில் எண்ணெயை தாரும் ஆண்டவரே. நான் கர்த்தருடைய கோலை நான் வியாதிப்பட்டவர்களுக்கும் துன்பப்பட்டவருக்கும் நேராக நீட்டும்படிக்கு அதை எனக்கு தாரும். தேவையுள்ளவர்களுக்கு விடுதலையை கொண்டு வரவும், புறக்கணிக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரவும் தக்கதாக நான் அதை அவர்கள் மேல் கொண்டு வருவேனாக. பிதாவே, அதை அளித்தருளும். உம்முடைய எல்லா தயவுக்காகவும் நாங்கள் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். சகோதரன் ரடல், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே.